இந்த காலையில் இங்கே நான் முதன்முறையாக பிளாக்ஸ்டாஃபிற்கு வந்ததை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அது சுமார் 38 ஒருகால் 40 ஆண்டுகளுக்கு முன்னராக இருக்கலாம் என நான் யூகிக்கிறேன். அப்பொழுது நான் மலையின் மேலே ஏறுவதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அங்கே பனியே இல்லாதிருந்தது. ஆனாலும் என்னுடைய சிறிய தீ மாதிரி கொண்ட காரினால் மலையின் மேலே ஏற முடியாமல் போயிற்று. அது ஒரு மணிக்கு 30 மைல் தூரம் செல்லக்கூடும். ஆனாலும் அது 15 மைல் தூரம் இந்த விதமாயும் மற்ற 15 மைல் தூரம் இந்த விதமாயும் செல்லும். நமக்கு இங்கிருந்த இந்த சாலைகளில் சிலவற்றை நீங்கள் அறிவீர்கள் சகோதரன் கேள். அவர்களே, இல்லை, நான் ஒருமுறை என்னுடைய போர்ட் காரை குறித்து எழுதியிருந்த ஒரு சிறிய செயலை குறித்து அவர் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சகோதரன் கால், இது அதை கூறும்படியான ஒரு நல்ல இடமா இருக்கவில்லை. எனவே நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம். நான் இந்த காலையில் இந்த சகோதரனிடமிருந்து நான் சந்தித்த சில மனிதர்களிடமிருந்து அநேக அருமையான சாட்சிகளை கேட்டேன். சற்று முன் இங்கு பேசின ஒரு ஊழியக்காரன், ஸ்பானிய நாட்டை சேர்ந்த ஒரு வாலிப சகோதரன், தன்னுடைய வேலையில் பாடும்படியாக அந்த சிறு பையனுடைய நேரத்தை ஒதுக்கி தந்தார். 6 வயது நிரம்பிய ஒரு பையன் பாடினது அற்புதமாய் இருந்ததல்லவா? என்னே, நான் எப்போதும் கேட்டதிலேயே மிகவும் அருமையான சிறிய குரல், அந்த விதமான ஒரு சிறு பையன். இப்பொழுது இந்த சகோதரன், சகோதரர்கள் அதை மறந்துவிட்டனர். ஆனால் அவர் உங்களுடைய பட்டணத்தில் இங்கே ஒரு கூட்டத்தை நடத்தப் போகிறார். அது சர்ச் ஆஃப் காட் சபையில் அல்லது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் என்று நான் நினைக்கிறேன். அசம்பிளிஸ் ஆஃப் காட், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் தான் நடைபெறவுள்ளது. அவர்கள் உங்களுடைய வருகையை உயர்வாக கருதுவார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். சகோதரனே, எதுவரை அந்த கூட்டம் நடைபெறவுள்ளது? ஞாயிறு வரை, ஞாயிறு இரவு வரை. என்ன ஐயா, இன்றிரவு பாடுவதற்கான ஏவுதலை கொண்டுள்ளோம். இப்பொழுது நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரும்படியாக உளக்கழிவோடு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இன்றிரவு 7:30 நடைபெறும். சகோதரனே, சபையின் இருப்பிடம் எங்குள்ளது? அது எங்குள்ளது என்பதை நீர் எங்களுக்கு கூறுவீரா? இங்கே பிளாக்ஸ்டாப் பட்டணத்தில் உள்ள 113 வெஸ்ட்லே தெருவில் உள்ளது. எனவே நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். அந்த சிறு பையன் உங்களோடு இருக்கிறானா? இல்லை, அவனுடைய தந்தையார் பாடுவார். நீங்கள் பாடுகின்றீர்களா? நல்லது, அது அருமையாக உள்ளது. ஒரு முறை பாடினால் நலமாய் இருக்கும் என்று நான் யூகித்து பார்த்தேன். நல்லது, நீங்கள் அதை காண்பது அரிதாக இருக்கிறது. ஆனால் அது வழக்கமாகவே குடும்பத்தில் ஒரு தாளம் இருக்குமாயின் அது அதில் உள்ள மற்றவர்களையும் கவர்ந்து எடுத்துக் கொள்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே உபவாசித்தல், ஜெபித்தல், இப்பொழுது அது உண்மையாகவே அருமையாக இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவில் உள்ள யாவரும் ஒன்று சேர்ந்து, நம்முடைய அமெரிக்க குடும்பங்கள் யாவும் அதை போன்று ஒன்று சேர்ந்து உபவாசித்து ஜெபித்திருந்தால் நல்லது. அப்பொழுது அவர்கள் காவல்துறை படையினரையே முழுவதும் அப்புறப்படுத்தியிருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இப்பொழுது 1000 வருட அரசாட்சி இருந்திருக்கும் இல்லையா? அப்படியானால் அது முதன்மையான பிரிவில் இருந்திருக்கும். அது உண்மை. மரணம் யாவும் மறைந்து போயிருக்கும். எல்லா வியாதிகளும் வருத்தங்களும் எல்லா ஏமாற்றங்களும் மறைந்து போய் நாம் கிறிஸ்துவோடு இருந்திருப்போம். ஆகையால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் இந்த எல்லா அருமையான சாட்சிகளையுமே கேட்டேன். நான் முதல் முறையாக சகோதரன் ஏல் அவர்களை சந்திக்கும் சாட்சியம் பெற்றேன். கடந்த மாலை நான் அவருடைய மனைவியிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவள் அநேக முறை கூட்டங்களில் அழைக்கப்பட்டு சுகமாக்கப்பட்டிருக்கிறாள். கடந்த கூட்டத்திலும் கூட அவள் மேடையின் மீது இருந்தாள் என்றே கூறப்பட்டது. எனவே அது எங்களுக்கு ஒரு சிறிய, ஒரு விதமான, ஒரு சிறு நகைச்சுவையான உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் சகோதரன் ஏல் அவருடைய கரத்தை எங்கோ குலுக்கியிருந்தும் நான் அவரை நினைவில் கொள்ளவில்லை. கடந்த இரவு நான் ஜன்னலண்டை அமர்ந்து கொண்டு அவர் வருவதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பெரிய உயரமான மனிதன் ஒரு கருப்பு மீசையோடு வந்தார். நான், இதோ அவர் வருகிறார் என்றேன். அப்பொழுது பில்லி, என்னுடைய மகன். ஓ இல்லை என்றும், அது சகோதரன் ஏல் அல்ல என்றும், அவர் அந்த நபரை காட்டிலும் மிகவும் வாலிபமாக இருப்பார் என்றான். எனவே கடந்த மாலை நான் சகோதரி ஏழை இங்கே சந்தித்த பொழுது இங்கே பட்டணத்தில் உள்ள அவர்களுடைய அழகான வீட்டில் இருக்கும் சாகியத்தையும் பெற்றேன். இது ஒரு அருமையான ஸ்தலமாக இருக்கிறது. நான் இதை எப்பொழுதுமே கொடிக்கம்பம் என்பதற்கு பதிலாக கொடிக்கம்ப துருவம் என்றே அழைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் பாருங்கள், இதற்கு வழியோ இங்கே குன்றின் உச்சியிலே உள்ளது. நான் உங்களுக்கு கூறுவது என்னவெனில், அதாவது யாராயிரம் டெக்சாஸில் இருந்து இங்கு வந்திருந்தால் இப்பொழுது நீங்கள் பெருமையாக பேசிக் கொள்வீர்கள் என்பதே ஆகும். நேற்று நான் டூசானை விட்டு புறப்பட்டேன். அப்பொழுது அங்கு சுமார் 72 அல்லது 75 பாகை உஷ்ணமாக இருந்தபடியால் நான் இங்கு இந்த காலை ஒரு மேலங்கியோடு வந்தேன். பாருங்கள், அவர்கள் டெக்சாஸில் பெற்றுக் கொண்டதை நாம் அரிசோனாவில் பெற்றுக் கொண்டோம். நாம் பெற்றிருக்கவில்லையா? அது உண்மை. நாம் இங்கு இருக்கிறோம். இது ஐக்கியமாயிற்றே. என்னுடைய நண்பர் வயோதிப வேத பண்டிதர் பாஸ்வத்தை, சகோதரன் பாஸ்வத்தை உங்களின் அனைவருக்கு தெரிந்திருக்கலாம். அவர் பரிசுத்தமான வயோதிப மனிதனாயிருந்தார். அவர் ஒருமுறை என்னிடத்தில் கூறினார். அதாவது அவர், சகோதரன் பிரணாமே, ஐக்கியம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு நான், சகோதரன் பாஸ்வத் அவர்களே, நான் இந்த விதமாக கருதுகிறேன் என்றேன். அதற்கு, அது ஒரே கப்பலில் 2 நபர்கள் இருப்பதாகும். எனவே அவர்கள் சற்று பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றார். ஆகையால் நாம் எடுத்துக்கொண்டும் கொடுத்துக்கொண்டும் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதே ஐக்கியமாயிருக்கிறது. அதாவது சகோதரன் கார்ல் வில்லியம்ஸ் அவர்களோடும் மற்றவர்கள் எல்லோரோடும் சகோதரன் அவுட்லா அவர்களோடும் பகிர்ந்து கொள்வதாயிருக்கிறது. ஓ, அரிசோனாவில் என்னுடைய கூட்டங்களை பொறுப்பேற்று நடத்தினவர்களில் ஒருவராய் சகோதரன் ஜிம்மி அவுட்லா இருந்தார். எனவே அந்த நேரம் முதற்கொண்டு நாங்கள் நெருங்கிய பழக்கமுள்ள சகோதரர்களாக இருந்து வருகிறோம். உங்கள் எல்லோருக்காகவும், ஊழியக்காரருக்காகவும், மற்றும் நாங்கள் இங்கு சந்தித்த சுற்றிலுமுள்ள சகோதரர்களுக்காகவும் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் விரும்புகிறது போல ஒவ்வொருவரோடும் கரத்தை குலுக்க எனக்கு நேரமில்லை, ஆனால் இது நாம் ஒன்று சேர்ந்துள்ள ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. இது எனக்கு அப்படியே ஃபீனிக்ஸ் சிறப்பு கூட்டத்தை குறித்து நினைவுபடுத்துகிறது. அந்த அமைப்பு ஆரம்பித்தது முதற்கொண்டே அவர்களிடத்தில் பேசவும் அந்த அமைப்புகளை ஒருங்கிணைத்து உதவுவதுமே எனக்கு உண்டான சாக்கியமாக இருந்து வருகிறது. அதுவே நான் சார்ந்துள்ள ஒரே அமைப்பா இருக்கிறது. ஆனால் அது அமைப்பல்ல, அது ஜனங்களுக்கு மத்தியில் கிரியை செய்கிற ஓருயிர் போல் இயங்கும் அமைப்பா இருக்கிறது. இந்த காலையில் இந்த ஐக்கியத்தில், இந்த கிறிஸ்தவ வர்த்தக முழு சுவிசேஷ புருஷர்களின் ஐக்கியத்தில் சாராதவர்களாய் உங்களில் யாராவது இங்கு இருப்பீர்களாயின், நீங்கள் என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பதாக இருந்தால், இது அருமையான ஜனங்களை கொண்ட குழுக்களில் ஒன்றாயிருக்கிறது. ஊழியக்கார சகோதரர்களே, இது உங்களுடைய சபைக்கு எதிரானதாக இருக்கவில்லை, இது உங்களுடைய சபைக்காகவே இருக்கிறது. பாருங்கள், இது தங்களுடைய வழியில் சபைக்கு உதவி செய்கிறது. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு இங்கு பாடலை பாடின இந்த அருமையான ஸ்திரீயை நான் சுற்றுமுற்றும் நோக்கி பார்க்க நேர்ந்தது. நான் அநேகர் அந்த பாடலை பாடுவதை கேட்டிருக்கிறேன், ஆனால் அந்த ஸ்திரீயோ கீச்சிடாமல் தொடர்ந்து அந்த பாடலை பாடக்கூடிய ஒரு குரலை உடையவளாய் இருக்கிறாள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஸ்திரீயே, நான் அதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தேன். அது மிக மிக அருமையாக இருந்தது. அது ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி என்று கூறப்பட்டது. எனவே சகோதரனே, நீங்கள் ஒவ்வொரு இரவும் தூங்க அவளை பாட வைக்க வேண்டியதாக இருக்கும். எனவே அது மிக அருமையாய், மிகவும் அருமையாய் இருக்கும். அது மிக அருமையான பாடலாய் இருந்தது. எனவே நான் அதை பாராட்டினேன். இந்த காலையில் அது எனக்கு ஒரு விதமான ஒரு சிறு கதையை குறித்து நினைவூட்டுகிறது. அதாவது, நான் வேட்டையாடவும் மீன் பிடிக்கவும் விரும்புகிறேன். அது நான் அரிசோனாவில் இருப்பதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. எனவே நான் வேட்டையாடிக்கொண்டும் மீன் பிடித்துக் கொண்டும் இருக்கிறேன். நான் அதை விரும்புகிறேன். எனவே நான் ஒரு சமயம் நியூ ஹாம்ஸ்பயரில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு இங்கே ஆண்களிலும் பெண்களிலும் மீன் பிடிக்க விரும்புகிற அநேக கூட்டாளிகள் உண்டு என்றே நான் யூகிக்கிறேன். நாம் யாவரும் அதை விரும்புகிறோம். நான் வைத்திருந்த ஒரு சிறு குட்டி கூடாரத்தை மேலே சுமந்து சென்றிருந்தேன். அது ஒரு விதமாக சற்று பாரமாய் அல்லது அங்கே சுமந்து நடந்து செல்லக்கூடியதா இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே அருமையான ஓடைகளும், அந்த ஓடைகளில் நன்னீர் உணவு வகை மீன்களும், செந்நிறமான சதுர வாலை கொண்ட வாய் திறந்தே காணப்படுகின்ற மீன்களும் இருந்தன. ஓ, அந்த ஓடைகள் அப்படியே நிரம்பி அவைகளுடைய சிறிய கால்வாய்கள் நியூ ஹாம்ஸ்கரில் உள்ள மலை உச்சியிலிருந்து கீழே ஓடி வந்து கொண்டிருக்கும். அந்த சிறிய நன்னீர் உணவு வகை மீன் ஒரு கால் 14-16 அங்குல நீளமுடையதாக இருக்கும். அவைகளில் அநேகம் அவ்வாறு இருக்கும். நான் அங்கு சென்று அவைகளை பிடிப்பேன். நான் வேடிக்கை விளையாட்டாக அவைகளை பிடித்து அவைகளை மீண்டும் விட்டு விடுவேன். நான் அவைகளில் ஒன்றை கொன்று விடுவேனே ஆனால் நீங்கள் பாருங்கள், அப்பொழுது அதனை கொண்டு வந்து அதை புசிப்பேன். எனவே அங்கு மரச்செடி புதர்கள் வளர்கின்றபடியால் ஒவ்வொரு முறையும் நான் அதை வெட்டி என்னுடைய வழியை சரிபடுத்துவேன். நான் வண்டியோட்டும் ஒரு சிறு பணியாளனை வைத்திருந்தேன். நான் அதனை கொண்டே அங்கு செல்வேன். எனவே நான் அங்கு சுற்றிலும் இருந்த ஒரு கூட்ட புதர்களை வெட்டி சுத்தம் செய்திருந்தேன். அப்பொழுது நான், இந்த காலையில் நான் ஒரு கைக்கோடாரியை கொண்டு சென்று அங்குள்ள அந்த புதரை வெட்டிவிட்டால் நான் என்னுடைய வழியை கண்டுபிடிக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டேன். ஓ, நான் பின்னோக்கி பார்த்தபோது கீழே ஒரு சிறிய பழைய ஒரு நீர்த்தேக்கம் போன்றிருந்தது. ஆனால் மற்றவர்களோ வண்டியோட்டும் பணியாளன் அவர்களை ஏற்றிக்கொண்டு வருவதற்காக அங்கேயே காத்திருந்தான். இப்பொழுது முழு இரவும் தொடர்ந்து நான் வழக்கமாக என்னுடைய செயற்கை தலைமுடியை அழைச்சி விடுவேன், ஏனெனில் எனக்கு அங்கு போதுமான காற்று இருக்காது. எனவே நான் அப்படியே, அவர்கள் எப்படியாய் அவர்களை கவனிப்பர். எனவே நான் அந்த காலை அங்கு சென்றவுடனே இந்த பழைய சிறு கைக்கோடாரியை எடுத்துக்கொண்டு அந்த புதச்செடியை வெட்டினேன். பின்னர் நான் மீண்டும் திரும்பி வந்து 3-4 பேர்களுக்கான காலை சிற்றுண்டியை ஆயத்தப்படுத்த வேண்டியதாயிருந்தது. நான் மிக நல்ல ஒரு சமையற்காரன் அல்ல, எனவே என்னால் எதையும் தீத்து விடாமல் சமைக்க முடியாது என்று நான் என் மனைவிடம் கூறினேன். ஆகையால் சமையல் வேலையானது மிகவும் ஆபத்தான வேலையா இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் நான் திரும்பி வருகையில் அங்கே ஒரு வயதான தாய்க்காரடியும் 2 குட்டிகளும் இருந்தன. அவைகள் என்னுடைய கூடாரத்தில் இருந்தன. நீங்கள் ஏதோ காரியத்தின் சீர்குலைவை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு கரடியை கூடாரத்திற்குள் நுழையும் வரைக்கும் எப்படி பொருட்கள் சீர்குலைந்து விடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். அவைகள் எதை அழிக்கின்றன என்பதை அல்ல, அவைகள் எதை புசிக்கின்றன என்பதை அல்ல, அவைகள் எதை பாழாக்குகின்றன என்பதையே நான் குறிப்பிடுகின்றேன். நான் ஒரு செயற்கை எரியடுப்பை வைத்திருந்தேன். அந்த சிறிய ஆட்டு மேய்ப்பர்களுடைய செயற்கை எரியடுப்பு அங்கிருந்தது. அப்பொழுது அந்த சிறிய செயற்கை எரியடுப்பின் மீது அவைகள் மேலும் கீழுமாக குதித்தன. அவ்வாறு அவைகள் குதிக்கும் போது குழாயின் சலசலப்பு ஒலியையும் அதனை அப்படியே சுக்குநூறாக்கும் சத்தத்தையும் நீங்கள் கேட்டால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அங்கு மேலே வந்தபோது நான் அங்கு வைத்திருந்த சிறிய துருபிடித்த 22 என்ற ரகமுள்ள துப்பாக்கியை கண்டேன். அது மட்டுமின்றி நான் இந்த கோடாரியையும் என்னுடைய கரத்தில் வைத்திருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, நான் அங்கு வந்தவுடனே அந்த வயதான தாய் ஒரு பக்கமாக ஓடி அவள் தன்னுடைய குட்டிகளை குரல் எழுப்பி கூப்பிட்டாள். அப்பொழுது ஒரு குட்டி உடனே அதனை பின்தொடர்ந்து சென்று விட்டது. ஆனால் மற்றொன்றோ மிகவும் சிறிய குட்டியாக இருந்தது. மே மாதத்தில் அவைகள் வெளியே வருகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனுடைய முதுகுப்புறமோ முழுவதும் இந்த விதமாய் எனக்கு திரும்பி இருந்தது. எனவே நான் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க எண்ணினேன். அப்பொழுது அது என்னை நோக்கி பார்த்தது. நானோ ஒரு மரத்திற்காக அது எவ்வளவு அருகில் இருந்தது என்பதை காணும்படி நோக்கி தேடினேன். என்றால் கிட்டத்தட்ட அவைகள் வளர்ந்த குட்டிகளாக இருந்தபடியால் அவைகள் உங்களை கீறி காயப்படுத்தக்கூடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், நீங்கள் அவர்களிடத்தில் பேச முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த வயதான தாயை சற்று நேரம் கவனித்தேன். அதுவோ ஒரு பறவையை போல குரல் எழுப்பி தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டே இருந்தது. அது எந்த விதமாய் ஒலி எழுப்பும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே அதுவோ தொடர்ந்து அந்த குட்டியை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தும் அந்த குட்டியோ செல்லவே இல்லை. எனவே அந்நிலையில் நான் என்னுடைய துப்பாக்கியை குறித்து நினைத்தேன். நான் அங்கு ஓடி அந்த துப்பாக்கியை எடுத்து நான் அந்த வயதான தாயை சுட்டு தள்ளிவிட்டு இரண்டு குட்டிகளையும் காட்டில் அனாதைகளாக விட்டுவிடலாமா? கூடாதே என்று எண்ணினேன். நான் அதன் குற்றவாளியாக இருக்க விரும்பவில்லை. மேலும் அதனை தாக்க அந்த 22 ரக மாதிரியான துப்பாக்கியோ மிகவும் சிறியதான ஒன்றாகும். எனவே அதிலிருந்து தோட்டா வெளிச்சென்று வெடிக்கச் செய்ய 3 அல்லது 4 முறையாவது அழுத்த வேண்டும். எனவே நான் அது இங்கு வர துவங்கினால் அப்போது நான் அங்குள்ள அந்த மரத்தின் மீது ஏறிக்கொள்ளலாம். நான் அங்குள்ள அந்த மரத்தில் ஏறிக்கொண்டு ஒரு சிறிய திருப்பானை எடுத்து அதனுடைய மூக்கில் அடிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டேன். அவைகளுடைய மூக்கு மிகவும் மிருதுவாயிருக்கும். அப்பொழுது அவைகள் சற்று கூச்சலிட்டு பின்னர் ஓடி சென்று விடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது அவைகள் உங்களை தனியே விட்டுவிட்டு சென்று விடும். எனவே நான் அந்த மரத்தில் நான் ஏறிக்கொள்ளலாமே என்று எண்ணினேன். ஆனால் ஓ, இந்த விதமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த குட்டியை குறித்து அறிந்து கொள்ள அவளாயிருந்தேன். எனவே நான் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று ஆய்ந்து பார்த்தேன். எனவே நான் மெல்ல நழுவி சென்று அதனை கவனித்தேன். உங்களுக்கு தெரியுமா, நான் சற்று தூரம் சென்று அந்த மரத்தின் அண்டைக்கு நெருங்கி வந்தேன். ஏனென்றால் தாயோ அந்த குட்டியை தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டே இருந்தது. எனவே நான் இன்னும் சற்று தூரம் சென்று அந்த குட்டி என்னதான் செய்துள்ளது என்று பார்த்தேன். இப்பொழுது நான் மாவில் சுட்ட எண்ணெய் பணியாரத்தை இல்லை சர்க்கரை மாவுடன் சேர்த்து செய்யும் அடையை விரும்புவேன். நீங்கள் இங்கு அவைகளை அவிதமாய் அழைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் தென்பகுதியில் நாங்கள் அவைகளை மாவில் சுட்ட எண்ணெய் பணியாரங்கள் என்றே அழைப்போம். எனக்கு அவைகளை நல்ல முறையில் தயாரிக்க தெரியாது. ஆனால் எனக்கு நிச்சயமாக நன்றாக அவைகளை சாப்பிட தெரியும். நான் ஒரு பாப்டிஸ்டா இருந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நான் தெளிப்பதை விரும்புகிறதில்லை. நான் உண்மையிலேயே அவைகளை சர்க்கரை குழம்பில் மூழ்கி எடுக்கவே விரும்புகிறேன். ஆகையால் நான் எனக்கென்று கிட்டத்தட்ட இந்த அளவு உயரமுள்ள ஒரு தகர டப்பியில் சர்க்கரை குழம்பும் அரைகாலன் அளவுள்ள வாளியில் எனக்காக மாவில் சுட்ட எண்ணெய் பணியாரங்களையும் வைத்திருந்தேன். எப்படியும் ஒரு கரடி இனிப்பை விரும்பும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அந்த குட்டி சர்க்கரை குழம்பில் இருந்த வாளியை திறந்து விட்டிருந்தது. அது சுமார் அந்த அளவு அகலம் கொண்ட சிறு பாதத்தோடு அங்கு அமர்ந்து கொண்டிருந்தது. அது தன்னுடைய கரங்களில் அதை எடுத்து வைத்திருந்தது. மேலும் உங்களுக்கு தெரியுமா, அது தன்னுடைய சிறிய பாதத்தை இந்த வாளியில் நனையும்படி விட்டுவிட்டு நின்று கொண்டு இந்த விதமாய் அதை நக்கிக் கொண்டிருந்தது. அது உண்மை, அது அந்த சிறிய நாக்கில் நக்கினது. அப்பொழுது என்னிடத்தில் ஒரு நிழற்பட கருவி இருந்திருந்தால் நான் அதை புகைப்படமாக எடுத்து இந்த காலையில் அதை பார்க்கும்படி ஆவலாய் காட்டியிருப்பேன். அதுவோ தன்னுடைய சிறிய பாதத்தை அதனுள் வைத்து இந்த விதமாய் நக்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது நான் அங்கிருந்து போ என்று இந்த விதமாய் கூச்சலிட்டேன். ஆனால் அதுவோ என்னிடக்கு எவ்வித கவனமும் செலுத்தாமல் அப்படியே தொடர்ந்து அவிதமே நக்கிக் கொண்டிருந்தது. பாருங்கள், அது அந்த வாளியை பூசி நனைத்து விட்டிருந்தது. நான் அந்த விதமாய் குச்சிட்ட போது அது சுற்றுமுற்றும் திரும்பி இந்த விதமாக என்னை நோக்கி பார்த்தது. அதனால் தன்னுடைய கண்களை திறக்க முடியாதிருந்தது. உங்களுக்கு தெரியுமா, அது அப்படியே முழுமையாக சர்க்கரை குழம்பினால் நனைந்திருந்தது. அதனுடைய கண்களும் அதனுடைய சிறிய வயிறும் மற்றும் அது முழுவதுமே சர்க்கரை குழம்பால் நிறைந்திருந்தது. பின்னர் சற்று நேரம் கழித்து அது பக்கவாட்டில் தடுமாறி தன்னுடைய தாயண்டை சென்று விட்டது. அவைகள் அதனை அங்குள்ள புதர்களண்டை அழைத்து சென்று அதனை நக்க துவங்கின. அவைகள் வாளியிலே சாப்பிட பயந்தன. ஆனால் அவைகளால் அதனை நக்க முடிந்தது. நான் அது ஒரு நல்ல மாதிரியான பண்டைய பந்தயகோஷ கூட்டம் ஒன்று இல்லையா என்றேன். அதாவது மிகவும் முழுமையான நன்மையையும் இனிமையான காரியத்தையும் பெற்று அவர்கள் வெளியே செல்லுகையில் யாரோ ஒருவர் அதிலிருந்து நக்குவது போன்றே, அதுதான் ஒரு உண்மையான ஐக்கிய கூட்டமாயிருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த விதமாக வந்து நம்முடைய கரங்களை நாம் ஒவ்வொருவரும் வாளியில் முழங்கை வரைவிட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை அள்ளி எடுத்துக் கொள்கிறோம். அங்கே கீழே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அங்கே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எழுப்புதலில் நீங்கள் அதை கண்டடைவீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஒரு நாள் நான் பீனிக்ஸில் கூறின ஒரு சிறிய, அதாவது 20 வருட காலமாக சிறிது மாற்றமின்றி ஒவ்வொரு காலையிலும் மேடைக்கு செல்லும் ஒரு ஊழியக்காரரை குறித்த ஒரு வேடிக்கையான காரியம் பரிசுத்த குலைச்சலாக இருந்திருக்காது என்று நான் நம்புகிறேன். அவர் 20 நிமிடம் பிரசங்கித்து விட்டு பின்னர் முடித்து விடுவாராம். எனவே அது ஏனென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்ததாம். ஆனால் ஒரு நாள் காலையில் அவர் சுமார் 4 மணி நேரங்கள் பிரசங்கித்தாராம். எனவே உதவிக்காரர்கள் அவரை திரும்ப அழைத்து, போதகரே, நாங்கள் உண்மையாகவே உங்களை நேசிக்கிறோம் என்றனர். பின்னர் நாங்கள் உங்களுடைய செய்திகள் அற்புதமானவர்கள் என்றே கருதுகிறோம் என்றும் கூறினராம். மேலும் அவர்கள், நாங்கள் ஒரு உதவிக்கார குழுவினராக இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் உண்மையும் நீர் திட்டமிடும் நேரத்தையும் கவனித்திருக்கிறோம். எனவே நீர் ஒவ்வொரு ஞாயிறு காலையிலும் சரியாக 20 நிமிடங்களே பிரசங்கிப்பீர் என்பதை நாங்கள் அறிவோம் என்றனர். ஆனால் இந்த காலையில் பிரசங்கமோ 4 மணி நேரமாக இருந்தது என்றனர். எனவே நாங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றனர். அப்பொழுது அவர், சகோதரர்களே, நான் உங்களுக்கு அதை கூறுவேன் என்றார். பின்னர் அவர், ஒவ்வொரு காலையும் நான் பிரசங்கிக்கு செல்லும் போது நீங்கள் என்னை மேடைக்கு அழைக்கும் போது நான் என்னுடைய நாக்கின் கீழே இந்த கரைந்து போகும் மிட்டாய்களை ஒன்றை வைத்துக் கொண்டு அங்கு வருவேன் என்றார். மேலும் அவர், 20 நிமிடங்களில் அந்த மிட்டாய் கரைந்துவிடும், அப்பொழுது நான் முடித்துக் கொள்வேன் என்றும், எனவே அது போதுமான நேரமாய் உள்ளது என்பதை நான் அறிவேன் என்றும் அவர் கூறினார். பின்னர் அவர், ஆனால் இந்த காலையில் நடந்த தவறு என்னவென்றால் நான் ஒரு பொத்தான வாயில் போட்டுக் கொண்டேன் என்றார். காரல் வில்லியம்ஸ் ஜீவல் ரோஸ் உண்மையான ஆத்ம சகோதரர்கள் மற்றும் என்னுடைய நண்பர்களும் அன்று நாள் அவர்கள் அங்கு சென்று கிட்டத்தட்ட அந்த பெரிய வட்டமான ஒரு பொத்தானை எனக்கு கொடுக்க வாங்கி வந்தனர். ஆனால் நான் அதை இந்த காலையில் வைத்திருக்கவில்லை. எனவே நாங்கள் இங்கு இருப்பதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது இங்குள்ள யாருக்காவது வேத பண்டிதர் லீவேகளை தெரியுமா? தெரியும் என்று நான் நினைக்கவில்லை. தெரியாமல் இருக்கலாம். அவர் ஒரு பாப்டிஸ்ட் பிரசிடியாராய் இறைமைகளில் திருத்தந்தை பட்டம் பெற்றவராய் இருந்தார். அவர் தன்னுடைய பட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் துவக்கத்தில் ஒரு உயர் பள்ளி ஆசிரியராக இருந்தார். அவர் மிகவும் அருமையான இலக்கிய மேதையாக இருக்கிறார். நான் என்னுடைய ஏழு சபை காலங்களின் ஒளிநடாக்களை அவைகளை அவரிடத்திற்கு இலக்கண முறைப்படி அமைந்த எழுத்து நடையில் எழுதும்படி அனுப்பினேன். ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகள் பண்டைய கண்டக்கி இலக்கண விதிமுறையற்ற கொச்சையான வார்த்தைகளாக இருக்கின்றபடியால் புத்தகங்களை படிக்கின்ற ஜனங்களுக்கு அது நன்றாயிருக்காது. எனவே அவர் அதை எனக்காக இலக்கண நடையில் எழுதப் போவதாக இருந்தார். பின்னர் அவர் அதனை எழுதி முடித்தவுடன் அதை திரும்பவும் அதிகமான விவர வாசகங்களுக்காக அனுப்பினார். கிட்டத்தட்ட 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புத்தகம் இப்பொழுது அச்சகத்திற்கு செல்கிறது. அவர் என்னிடம் கேட்டார், அதாவது அவர் நான் என்னுடைய கருத்துரைகளை அப்படியே ஒரு புத்தகமாக எழுதலாமா என்று கேட்டார். அதற்கு நான் சகோதரன் லீ எழுதலாமே என்றேன். நான் நினைத்தேன். அப்பொழுது அவர் நான் ஒரு காரியத்தை கூறப்போகிறேன் என்றார். பின்னர் அவர் அது விற்கப்படாது, ஆனால் இலவசமாக கொடுக்கப்படும் என்றார். அதற்கு நான் நல்லது, அப்படியானால் அதை நிச்சயம் அப்படியே செய்யலாம் என்றேன். புரிகின்றதா? எனவே அவர்கள் அதற்கு பண உதவி செய்ய கிட்டத்தட்ட 10 பேரின் ஆதரவை பெற்றுள்ளனர். 10,000 பிரதிகளை கொண்ட அவைகளின் கிரயம் சுமார் $1,500 என்றே நான் கருதுகிறேன். எனவே நாங்கள் அவைகளை வைத்துள்ளோம். அவை ஒரு சில தினங்களுக்கு முன்னரே அச்சகத்தில் இருந்து வந்தன. நாங்கள் 2 அல்லது 3 பிரதிகளை நேற்று பெற்றுக் கொண்டோம். பில்லி அவைகளை கொண்டு வந்தான். அவர்கள் அவைகளை இலவசமாக விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் அதை ஒருபோதும் வாசிக்கவே இல்லை. அவர் என்ன கூறினார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் இது விசுவாசத்தின் மூலம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களுக்கு எழுதினால் அப்பொழுது அது உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கப்படும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். புரிகின்றதா? அது 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசி என்று பெயரிடப்பட்டுள்ளது. நான் புத்தகத்தின் முதல் பக்கத்தில் இங்குள்ள புகைப்படத்தை கவனித்தேன். உண்மையிலேயே உங்களில் அநேகர் இந்த புகைப்படத்தை வைத்திருக்கிறீர்கள், அதை பார்த்திருக்கிறீர்கள். அது டெக்சாஸ் ஆஸ்திரேலியில் எடுக்கப்பட்ட கர்த்தருடைய தூதனாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதில் பாதியை வெட்டிவிட்டனர். அடுத்தபடியாக நான் இங்கே பின்னால் காண்கிறேன். என்னுடைய கூட்டங்கள் ஒன்றில் இருந்தவர்களில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் நாங்கள் பார்க்கலாமா? பெரும்பாலும் நீங்கள் எல்லோருமே இருந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அநேக முறைகள் நான் யாரோ ஒருவர் மேல் அந்த நிழல் தொங்குகிறது என்று கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் ஒரு செய்தியை கூற அது உண்மையா இல்லாவிடில் தேவன் அதனோடு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். தேவன் பொய்களில் பங்கு கொண்டிருப்பதில்லை, ஆனால் சத்தியத்திற்கு மட்டுமே அவர் ஆதரவளிக்கிறார். ஆகையால் அவர் மோசையினிடத்தில் கூறின போது, அவர் அங்கே பின்னால் வனாந்தரத்தில் அக்னி ஸ்தம்பத்தில் அந்த எரிகின்ற முச்செடியில் சந்தித்த போது கூறினார். அப்பொழுது அவர் அந்த ஜனங்களை வெளிக்கொண்டு வந்தபோது யாத்திரையில் மோசையை பின்பற்றினவர்களுக்கு அப்பொழுது அவர் சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்து அதே அக்னி ஸ்தம்பத்தில் மோசே கூறியிருந்தது சத்தியமாய் இருந்தது என்பதை ரூபகாரப்படுத்தினார். இப்பொழுதும் தேவன் அதை செய்வார். அவர் எப்பொழுதுமே அதை செய்கிறார். ஆகையால் இங்கே இருக்கிற இந்த ஒளியில் உண்மையிலேயே நாம் அதில் தேவனோடு தொடர்பு கொள்கிறோம். ஏனென்றால் அது அதே தன்மையையும் அவர் பூமியின் மீது இருந்தபோது அவர் செய்த அதே காரியத்தையும் உடையதாயிருக்கிறது. ஆகையால் அதன் பேரிலேயே இந்த நபர் இங்கு இருக்கிறார். நீ மரணத்திற்கு எதுவாய் நிழலிடப்பட்டிருப்பதை, ஒரு கருத்த நிழலிடப்பட்டிருப்பதை நான் காண்கிறேன் என்று கூறுகிறேன். உங்களில் எத்தனை பேர் அதை கூற கேட்டிருக்கிறீர்கள்? இந்நிலையில் இங்கே அண்மையில் ஒரு கூட்டத்தில் யாரோ ஒருவர் அதை அறிந்து கொள்ள ஆர்வம் கொண்டிருந்து அதை காண வேண்டும் என்றிருந்து அது கூறப்பட்ட போது அவர்கள் அதனை ஒரு புகைப்படமாக எடுத்தனர். ஒரு ஸ்திரீ அருகில் அமர்ந்திருந்தால் அப்பொழுது இந்த மனிதன் ஒரு நிழற்பட கருவியை வைத்திருந்தார். அப்பொழுதுதான் இந்த ஸ்திரீ இங்கு அமர்ந்திருக்கிறாள் என்றும் அவள் திருமதி இன்னார் இன்னார் என்றும் அது என்னவாய் இருக்கிறது என்றும் கூறினேன். நான் அவள் மரணத்துக்கு எதுவாக நிழலிடப்பட்டிருக்கிறாள், ஆனால் அவளுக்கு புற்றுநோய் உண்டாயிருக்கிறது என்றேன். அப்பொழுது உடனே அவள் புகைப்படம் எடுத்தாள். ஏனென்றால் அது அருகில் இருந்தது. பாருங்கள், அங்கே அது இருக்கிறது. அந்த முகமூடி கருத்த நிழலாக மரண புற்றுநோய் அந்த ஸ்திரீயின் மீது தொங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் திரும்பவும் உரைத்தார். இப்பொழுது அவர்கள் இதை புத்தகத்தில் அச்சிடும் போது அவர்கள் அதை வெட்டிவிட்டனர். ஆகையால் அவர்கள் மற்றொரு புத்தகத்தை அச்சடிக்கும் வரை இது இருக்கட்டுமே என்று அவர்கள் இதை இங்கே அச்சிட்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதனை அங்குள்ள அந்த தனித்தாளில் காணலாம். இந்த புத்தகத்தை அச்சிட்டவர்கள் சுகமளிக்கும் சத்தம் என்ற குழுவினர் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது இது முற்றிலும் இலவசமாய் உள்ளது. புத்தகத்தின் பின்பக்கத்தில் இங்கே இந்த புத்தகத்திற்கு பண உதவியாக $1,500 கொடுத்து உதவியவர்களை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் ஜனங்கள் அவர்களுடைய பெயர்களை வாசிக்கும்படியாகவும் அச்சிட்டுள்ளனர். எனவே இது இலவசமாய் உள்ளது. இது ஒரு அருமையான சிறு புத்தகம். அதில் என்ன உட்கருத்து உள்ளது என்பதை நான் அறியேன். ஏனெனில் நான் அதை ஒருபோதும் வாசிக்கவே இல்லை. பிதாவானவர் அதை அறிந்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், எனக்கோ அது முற்றிலுமான சத்தியமாயிருக்கிறது. அதனால்தான் நாம் சத்தியமாய் இருக்கிறதையே நோக்கி பார்க்கிறோம். இயேசு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவரே அந்த சத்தியமாயிருக்கிறார். அவர் இயேசுவாய் தேவகுமாரனாய் சத்திய வார்த்தையாயிருக்கிறார் என்றால், அவர் மாம்சமான வார்த்தையாயிருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆகையால் அது அவரை சத்தியமாக்கினது. ஏனென்றால் வார்த்தையே சத்தியமாய் இருக்கிறது, அவரே சத்தியமாய் இருந்தார். இப்பொழுது இந்த கடைசி நாட்களில் அவர் திரும்பி வருவதை, இந்த மகத்தான தேவனுடைய அசைவை, உலகத்தில் உள்ள தேசங்களினூடான அசைவை, மனவாட்டிக்காக ஜனங்களை சேர்ப்பதை நாம் காணும் போது அது சத்தியமாயிருக்கிறது. அநேக வருடங்களுக்கு முன்பு அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவது என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது, அது அர்த்தமற்றது என்றனர். தேவனதை வாக்களித்தார், அது சத்தியமாய் இருப்பதை அவர் நிரூபித்தார், அது உண்மை. இந்த காலையில் யாரோ ஒருவர் கூறினார், அது அங்கே பிள்ளைகளோடு அவர்களுடைய ஞானஸ்தானத்தை குறித்து அதிகமாய் பகிர்ந்து கொண்டிருந்த நம்முடைய சிறந்த சகோதரி என்றே நான் நம்புகிறேன். அவள், உங்களால் யாராவது அந்நிய பாஷைகளில் பேசுவதை கேட்க முடியும், ஆனால் இங்கே அந்நிய பாஷைகளில் பாடுவதையே நீங்கள் கேட்க முடியும், பாருங்கள், அது அத்தகைய ஒரு அழகான காரியமாக இருக்கிறது என்றாள். இந்தியானா போர்ட் ஸ்பெயினில் உள்ள ரெடிகர் கூடாரத்தில் உண்டான என்னுடைய முதல் அனுபவத்தை நான் நினைவு கொண்டு பார்க்கிறேன். சகோதரன் பி இ ரெடிகர் அவர்களின் மரணத்துக்கு பின்னர் நான் ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை வைத்து அதில் பேசிக் கொண்டிருந்தேன். அங்கே சகோதரன் பாஸ்வத்தும் பால் ரேடாரும் அங்கிருந்தனர். என்னை போன்ற வயோதிப மனிதர்களான உங்களில் அநேகருக்கு பால் ரேடாரை நினைவிருக்கும். அவர் ஒரு பாப்டிஸ்டா இருந்தார், எனவே நாங்கள் மகத்தான நண்பர்களாக இருந்தோம். ஆகையால் அங்கே பேசிக் கொண்டிருக்கையில் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கப் போவதாக இருந்தேன். அது அந்த மனிதனுக்கு ஒரு விரோதமான காரியமாக இருந்தது. ஆனால் ஒரு பெண்மணி முடமாக இருந்த ஒரு சிறு பையனை அங்கே அழைத்து வந்தாள். அவன் மேடைக்கு வந்தபோது கர்த்தருடைய தரிசனம் தோன்றி அந்த சிறுவனோடு இருந்த காரியம் என்னவென்பதை குறித்து எல்லாவற்றையும் அவனிடம் கூறினேன். அந்த சிறு பையனை என்னிடம் தரும்படி நான் அவளிடம் கேட்டுக்கொண்டேன். இப்பொழுது உண்மையாய் வியக்கத்தக்கதான தேவனுடைய கிருபையையும் அதனால் என்ன செய்ய முடிந்தது என்பதையும் நீங்கள் கண்டு மகிழும்படியாகவே சகோதரியினுடைய சாட்சி உள்ளது. அப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படியாக கிரியை செய்தது. பாருங்கள், அந்த வேலைக்கான தேவனுடைய வாக்குத்தத்தம். இப்பொழுது நோவாவுக்கான தேவனுடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்காக கிரியை செய்யாது. மோசேக்கான தேவனுடைய வாக்குத்தத்தை நாம் மோசேயினுடைய செய்தியை பெற்றிருந்திருக்க முடியாது. மோசே நோவாவினுடைய செய்தியை பெற்றிருந்திருக்க முடியாது. நாம் இவ்வளைக்கான செய்தியை பெற்றுள்ளோம். நாம் லூத்தருடைய செய்தியை பெற்றிருந்திருக்க முடியாது. நாம் வெஸ்லினுடைய செய்தியை பெற்றிருந்திருக்க முடியாது. இது மற்றொரு நேரமாக இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு காலத்திற்கும் தம்முடைய வார்த்தையை பகிர்ந்தளித்திருக்கிறார். அந்த காலத்தினூடாக அவர் அந்த வார்த்தையை உபகாரப்படுத்த, அது உண்மை என்று நிரூபிக்க அங்கே யாராவது ஒருவரை அனுப்புகிறார். இப்பொழுது இயேசுவானவர் பூமியில் இருந்த போது அவர் கூறினது போன்றே நாம் ஒவ்வொருவரிலும் காண்கிறோம். அவர், நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டினீர்கள், உங்களுடைய பிதாக்கள் அவர்களை அதில் வைத்தார்கள் என்றார். இப்பொழுது என்னுடைய ஜனங்கள் கத்தோலிக்கர்களாய் அயர்லாந்து நாட்டவராய் இருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நாங்கள் இப்பொழுது அவர்கள் பரிசுத்த பாட்ரிக் அவர்களை குறித்து பேசுகிறார்கள். கத்தோலிக்கர்கள் அவரை உரிமை கொண்டாடுகின்றனர். நல்லது, அவர் அப்படியே கிட்டத்தட்ட என்னை போல கத்தோலிக்கனாய் இருந்தவர். அவர்கள் ஜோனா ஃபார்க்கை குறித்து பேசுகிறார்கள். அவர்கள் அந்த பெண்ணை ஒரு சூனியக்காரியன கடுமரத்தில் கட்டி எரித்து விட்டனர். நாம் யாவரும் அதை அறிவோம். ஏனென்றால் அவள் ஆவிக்குரியவளாகவும் தரிசனங்களை கண்டவளாகவும் இருந்தாள். உண்மையிலேயே ஒரு சில நூற்றாண்டுகள் கழித்து அவர்கள் அந்த ஆசாரியர்களுடைய சரீரங்களை தோண்டி எடுத்து அவற்றுக்காக நோம்பிருந்து அவர்களை ஆற்றில் வீசி எறிந்தனர். ஆனால் பாருங்கள், சம்பவிக்கிறது அதுவல்ல. அவர்கள் அதை எப்பொழுதுமே தவறுவிடுகிறார்கள். மனிதன் தேவன் என்ன செய்தார் என்பதற்காக என்றைக்குமாய் அவரை ஸ்தோத்தரித்து அவர் என்ன செய்வார் என்பதையும் எதிர்நோக்கி இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியாதிருக்கிறான். அது மனிதனுடைய சுவாபமாயிருக்கிறது. உலகத்தின் மனிதன் அவன் தன்னுடைய சுவாபத்தில் மாற்றமடைந்திருக்கவில்லை. ஆகையால் இன்றைக்கு நம்முடைய செய்தி, நாம் பெற்றுள்ள செய்தி, பாபிலோனை விட்டு வெளியே வந்து சுயாதீனமாய் ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்களுடைய விளக்குகளை சுத்தப்படுத்தி தெளிவாக நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை நோக்கி பார்ப்பதே ஆகும் என்பதை நாம் கண்டறிகிறோம். இந்த காரியங்கள் நம்முடைய அன்பான கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்து தொழுது கொள்ளும் அநேக ஜனங்களுக்கு வேறுபட்டவர்களாக இருக்கின்றன. ஆயும் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் நாம் அந்த ஸ்தாபன ஜனங்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்கிறதில்லை. அவர்கள் சரியாயிருக்கிறார்கள், அவர்கள் அருமையாயிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய, அவர்கள் சுவிசேஷத்தில் நம்முடைய கூட்டாளிகளாயிருக்கின்றனர். ஏனென்றால் இயேசு, என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்றார். ஆகையால் நாம் விதைகளை விதைப்பதற்கு மட்டுமே உத்தரவாதம் உடையவர்களாயிருக்கிறோம். சில வழி அருகே விழுந்தன, சில வித்தியாசமான நிலங்களில் விழுந்தன, விழுந்தவைகளில் சில நூறாய் பலனை தந்தன. ஆகையால் நாம் வெறுமன விதையை விதைப்பவர்களாயிருக்கிறோம். அது விழுந்து கொண்டிருக்கிற போது தேவனே அதனை கட்டுப்படுத்தி ஆளுகிறவராயிருக்கிறார். இப்பொழுது இந்த காலையில் ஒரு கால் ஒரு சிறிய விதை எங்கோ விழுந்திருக்கலாம், அது யாரோ ஒருவருக்கு ஊக்கமூட்டலாம். நான் பேசப்போவதாக இருந்த சிறிய பெண்மணியை குறித்த என்னுடைய சாட்சியின் முடிவுக்கு வருகிறேன். இந்த பெண்மணி இந்த சிறு பையனை, ஒரு சிறு பையனை சுமார் 10-12 வயதுடனாய் இருந்திருக்கலாம் என்று நான் இருக்கிறேன். ஆனால் அந்த வயது இருக்காது. ஏனென்றால் இந்த சிறி அவனை தூக்கிக் கொண்டு வந்திருந்தாள். அவள் அவனை என்னிடத்தில் கொடுத்தாள். அப்பொழுது நான் அந்த குழந்தைக்காக ஜபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருந்த போது அந்த சிறு குழந்தையினுடைய கரத்திலிருந்து குதித்து மேடையின் மேல் ஓடினான். அப்பொழுது சுமார் 3500 அல்லது 4000 ஜனங்கள் அங்கிருந்தனர். அவர்கள் அதை கண்டபோது, முதன் முறையாக அவர்கள் அது சம்பவித்ததை கண்டபோது, அப்பொழுது முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த தாயார் மயக்கமுற்று அங்கேயே விழுந்து விட்டாள். ஒரு சிறு ஆமிஷ் வகுப்பை சேர்ந்த பெண், நீங்கள் ஆமிஷ் வகுப்பினரோடு நன்கு பழக்கப்பட்டிருக்கின்றீர்களா? நீங்கள் அவர்களை குறித்து இங்கே அறிந்திருக்கிறீர்களா என்பதை நான் அறியேன். அவர்கள் நீண்ட தலைமுடி கொண்டவர்களாய், மிகவும் இனிமையான, மிகவும் சுத்தமான, அருமையான மாதிரியை கொண்ட ஜனங்களாயிருக்கிறார்கள். மினோனைட்ஸ் எல்லோரும் அல்லது ஆமிஷ் பிரிவினர்கள் முதலானோர்களில் நாம் இளைஞர்கள் செய்யும் தவறுகளை குறித்ததான ஒரு சான்றையும் உடையவர்களாயிருக்கவில்லை. நீங்கள் வேண்டுமானால் அவர்களை கேலியாக அழைக்கலாம், ஆனால் அவர்களை காட்டிலும் நம்முடைய வீடுகளில் நாம் ஏதோ குறைவான ஏதோ காரியத்தையே உடையவர்களாயிருக்கிறோம். நமக்கு மத்தியில் நடந்து வருகிற இளைஞர்களின் தவறான நடத்தைகளை போன்ற ஒரு குற்றப்பதிவும் அவர்கள் பேரில் நீதிமன்றங்களில் கிடையாது. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அப்படியே ஒரே வழியில் வளர்க்கிறார்கள். அந்த விதமாகவே அவர்கள் வளர்க்கிறார்கள். இந்த வாலிப பெண்மணி இசைப்பேழையை இசைப்பதில் புகழ் வாய்ந்த ஒருவளாயிருந்தாள். ஒரு அழகான வாலிப ஸ்திரியாய் நீண்ட தலைமுடியை தன் பின்னே கொண்டவளாயிருந்தாள். அவள் எதிரே நோக்கி பார்த்தபோது, இப்பொழுது அவள் ஆமிஷ் இனத்தை சேர்ந்தவளாயிருந்தாள். அவள் பெந்தேகோஸ்தவை குறித்தும் என்னை குறித்தும் ஒன்றுமே அறியாதவளாயிருந்தாள். ஆனால் அவள் மேடையை நோக்கி பார்த்து அந்த சிறு பையன் அங்கே நடந்து செல்வதை நோக்கி பார்த்தபோது, அவள் தன்னுடைய கரங்களை ஆகாயத்தை நோக்கியவாறு தூக்கிக் கொண்டாள். இப்பொழுது நான் மட்டுமீறி உணர்ச்சி வசப்படுதலை அறிவேன். நான் சாதகமான மனசாய்வுடையவனாய் இருக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். நான் ஒரு பொய்யனாய் இருக்கவில்லை. நான் பொய்யன் அல்ல. நான் தவறாயிருந்தால் நான் மனப்பூர்வமாய் தவறாயில்லாமல் அறியாமையினாலே தவறாயிருக்கிறேன். ஆனால் அந்த பெண் தன்னுடைய கரங்களை மேலே ஆகாயத்தை நோக்கியவாறு உயர்த்தி அவளுடைய தலைமுடி அவளுடைய தோள்பட்டைகளில் அவிழ்ந்து விழ அவள் அந்நிய பாஷைகளில் பாடத் துவங்கினாள். அப்பொழுது அவள், மகத்தான வைத்தியர், பரிவிறக்கம் கொள்ளும் இயேசு இப்பொழுது அருகில் இருக்கிறார் என்று அந்த பாடலை வாசித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் அங்கிருந்து குதித்தெழுந்த போது, இப்பொழுது இது வினோதமாக தென்படுகிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் இந்த பெண்மணியோ அந்நிய பாஷைகளில் பேசப்படுவதை குறித்து ஒன்றையுமே அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் அவள், மகத்தான வைத்தியர், பரிவிறக்கம் கொள்ளும் இயேசு இப்பொழுது அருகில் இருக்கிறார் என்ற பாடலை அந்நிய பாஷையில் பாடிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த இசைப்பேடையோ, மகத்தான வைத்தியர், பரிவிறக்கம் கொள்ளும் இயேசு இப்பொழுது அருகில் இருக்கிறார் என்ற பாடலை தொடர்ந்து வாசித்தது. அந்நிலையில் அப்பொழுது ஜனங்கள் பீடத்தண்டையிலும் மேல் மாடியிலும் இருந்து கீழும் இருந்து கூச்சலிட்டு கதறினர். அந்த பெண் அங்கே அந்த விதமாக தன்னுடைய முகம் மேல் நோக்கியவாறு நின்றிருப்பதோடு அந்நிய பாஷைகளில் பேசுகையில் இசைப்பேழையின் யானை தந்த நிற சுருதி கட்டைகள் அப்படியே மேலும் கீழுமாய் அசைந்து இந்த விதமாய் இசைத்தன. மகத்தான வைத்தியர், பரிவிறக்கம் கொள்ளும் இயேசு இப்பொழுது அருகில் இருக்கிறார். அவர் சோர்வான இதயத்தை மகிழ்விக்க பேசுகிறார். இயேசுவே அன்றி வேறொரு நாமம் இல்லையே. ஓ, நமக்காக என்ன ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா? பரலோகம் முழுவதும் அசலான ஆத்மாவை விடுவிக்கக்கூடிய, நமக்காக ஏதோ காரியத்தை செய்யக்கூடிய உண்மையான தேவனுடைய வல்லமையால் நிறைந்திருக்கும் பொழுது நாம் ஏன் ஒரு மாற்றுப் பொருளை அல்லது பாவனை விசுவாசமாக இருக்கிற ஏதோ காரியத்தை ஏற்றுக்கொள்ள எப்போது மனதாக இருக்கிறோம்? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அநேக காரியங்கள் இருக்கின்றன. பாருங்கள், இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் என்று நான் ஒருபோதும் உங்களிடத்தில் கூறவே இல்லை. ஜெஃபர்சன்வில் தபால் பெட்டி எண் 325. நீங்கள் அங்கு எழுதினால் ஏன் அவர்கள் உங்களுக்கு அனுப்புவார்கள். இல்லை என்றால் கூட்டங்கள் ஒன்றிற்கு வருகை தெரிவிக்கலானால் அவர்கள் அவைகளை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இந்த அருமையான ஐக்கிய வேலைக்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களிடத்தில் நான் வழக்கமாக கூறும் சகையை பற்றிய ஒரு சிறுகதையை குறித்து இந்த காலையில் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். உங்களில் அநேகர் நான் அதை கூறுவதை கேட்டிருக்கின்றீர்கள். எப்படியா இந்த சிறுநபர் இந்த பகுத்தறிதலிலும் கர்த்தரை குறித்தும் நம்பாதிருந்தான் என்பதை குறித்து கேட்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நாம் ஒவ்வொரு காலத்திலும் பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஒரு அசலானதை காணும் பொழுது அதன் பின்னரே நீங்கள் பாவனை செய்கைகளை காண்கின்றீர்கள். நாம் அப்படியே அதனை கொண்டே புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், நல்ல உறுதியான சிந்தனையுடையவர்கள், ஆவிக்குரிய மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். திருமதி எமி சாம்பிள் மேக்பர்சன் அவள் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது தன்னுடைய ஊழியத்தில் அவள் செய்தது போன்றே அப்பொழுதில் இருந்த ஒவ்வொரு பெண் பிரசங்கியும் அவளை போன்று கிட்டத்தட்ட ரெக்கைகளை கொண்ட மேலாடைகளை அணிந்து அதே விதமாக வேதாகமத்தை தூக்கிச் சென்றனர் என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இன்றைக்கு அப்படியே தேசத்தில் இருக்கின்ற பில்லி கிரஹாமை பாவனை செய்பவர்களை நோக்கி பாருங்கள். ஆனால் பில்லி கிரஹாம் ஒருபோதும் உங்களுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. நான் பில்லியுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ள முடியாது. அவரும் என்னுடையதை எடுத்துக் கொள்ள முடியாது. நான் உங்களுடையதை எடுத்துக் கொள்ள முடியாது. நீங்களும் என்னுடையதை எடுத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் தேவனுக்குள் தனிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் இருக்கின்ற விதமாகவே தேவன் உங்களை உண்டாக்கினார். நாம் நம்முடைய ஸ்தானத்தை கண்டறிவோமானால் அப்பொழுது அங்கேயே தரித்திருப்போம். நாம் ஏதோ காரியத்தை வித்தியாசமாக செய்ய முயற்சிப்போமே ஆனால் அப்பொழுது பாருங்கள், நாம் வேறு யாரோ ஒருவருடைய எல்லைக்குள்ளாக இருக்கிறோம். அப்பொழுது நாம் தேவனுடைய திட்டத்தை கரைப்படுத்துகிறோம். நாம் இன்றைய ஸ்தாபன உலகில் பில்லி கிரஹாமை போல அவர் இருக்கிற வண்ணமாக எடுத்துக்கொண்டால் நாம் அவரை ஒருகால் கால்பந்தாட்ட விளையாட்டுக்காரராக அழைப்போமேயானால் அப்பொழுது அவர் பந்தை வைத்திருக்க வேண்டியவராயிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சொந்த குழுவில் உள்ள மனிதனிடமிருந்து பந்தை எடுக்க முயற்சிப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய குழுவை குழப்பி விடுவீர்கள். பாருங்கள், உங்களுடைய குழுவில் உள்ள மனிதரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவனை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவன் ஓடும்படியாக மற்றவர்கள் அவனை பாதுகாக்கட்டும். பின்னர் கொஞ்சம் கழித்தே நாம் குறி இலக்கிற்கு அப்பால் தரையில் உள்ள பந்தை கையால் தொட்டெடுக்க முடியும். எனவே இயேசுவானவர் வரும்பொழுது அப்பொழுது அது முடிவு பெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் இந்த மனிதன் சகைவை பற்றி கூறப்போகிறேன். நான் அவன் இந்த மரத்தின் மேல் சுற்றிலும் இலைகளால் எடுத்து மூடியிருப்பதை கூறினேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் அவன் மரத்திலிருந்து கீழே இறங்கினவுடனே அவன் இயேசுவுடனே வீட்டுக்கு சென்றான். எனவே நான் அவன் முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்கள் குழுவில் ஒரு அங்கத்தினராக மாறினான் என்றேன். ஆகையால் இந்த காலையில் இங்கு சகைக்களாக யாராவது இருப்பீர்களாயின் நீங்கள் இந்த நல்ல அறிவுரையை ஏற்று முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களின் குழுவில் ஒரு அங்கத்தினராக ஆகிவிடுங்கள். நீங்கள் முழு சுவிசேஷத்திலா என்று கேட்கலாம். ஆமையா, அந்த ஒரு காரியத்தையே இயேசு பிரசங்கித்திருந்திருப்பார். அது முழு சுவிசேஷமாகவே இருந்திருக்கும். அது உண்மை, அது சரிதானே, நிச்சயமாகவே. ஏனென்றால் அவர் முழு சுவிசேஷமாய் இருந்தார். அது உண்மை, அவர் தம்மைத்தாமே மறுதளிக்க முடியாது. ஆனால் இப்பொழுது நான் ஒரு சில வேத வாக்கியங்களையே எழுதி வைத்திருக்கிறேன். அது ஒரு சிறு வேத பாட பகுதியாக இருக்கின்றபடியால் நீங்கள் என்னோடு பொறுத்துக் கொள்வீர்களேயானால் அதற்கு எனக்கு ஒரு சில நிமிடங்களே என்று அது அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளாது. நாம் இது செய்வதற்கு முன்னர் இப்பொழுது ஒன்று சேர்ந்துள்ள நம்முடைய சிறு ஐக்கியத்தில் வாளியில் இருந்த கரடியின் பாதங்கள் முதலியவற்றை குறித்து பேசினோம். இப்பொழுது நாம் அப்படியே இவை எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அப்படியே நாம் கூறப்போகிறதை குறித்து சிந்திப்போமாக. இப்பொழுது நாம் வார்த்தையின் ஆழமான பாகத்திற்குள்ளாக பிரவேசிக்க விரும்புகிறோம். நாம் அதனை அணுகையில் இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. காரணம், முதலில் வார்த்தையின் ஆக்கியோனிடத்தில் பேசாமல் அதனண்டை அணுக நமக்கு எவ்வித உரிமையும் கிடையாது. நம்முடைய தலைகள் வணங்கி இருப்பதோடு நம்முடைய கண்கள் மூடியிருக்க நம்முடைய தலைகளோடு நம்முடைய இருதயங்களும் வணங்கியிருக்கின்றன என்றே நான் நம்புகிறேன். நான் என்னுடைய கண்களை திறந்து கூட்டத்தாரை நோக்கி பார்க்கையில் இங்குள்ள யாராவது தங்களுடைய கரங்களை உயர்த்தி ஊழியக்கார சகோதரனே ஜபத்தில் என்னை நினைவு கூறுங்கள், நான் இன்றைக்கு குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறுவீர்களா என்று நான் ஆவலாயிருக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அவர் உங்களுடைய கரத்தை காண்கிறார். அவர் உங்களுடைய கரத்தின் கீழ் உள்ள உங்களுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறார். அவர் அதை அருள்வாராக என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. அன்புள்ள தேவரே, நாங்கள் இருக்கின்ற இந்த கட்டிடத்திற்காகவும் உம்முடைய தாழ்மையான பிள்ளைகளாக இருப்பதற்காகவும் இங்கே நாங்கள் ஒன்று சேர்ந்து கூடியிருப்பதற்காகவும் பேசுவதற்காகவும் ஐக்கியம் கொள்வதற்காகவும் அப்படியே எங்களை நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கையில் அவரை போல் ஆக வேண்டும் என்ற வாஞ்சைக்காகவும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தகுதியற்ற ஊழியக்காரனாகிய என்னை காட்டிலும் அதிக திறமையோடு இங்கு நின்று இந்த வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய ஊழியக்கார சகோதரர்கள் அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் இது என்மேல் விழுந்திருக்கிற பங்காயிருக்கிறது. பிதாவே, இன்றைக்கு நான் தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாத ஏதோ காரியத்தை கூறப்போவதாயிருந்தால் நான் அதை கூறுவதற்கு முன்பாக ஒரு நாள் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு அவைகளின் வாய்களை நீர் அடைத்தது போல என்னுடைய வாயையும் நீர் அடைத்து போடும். பிதாவே, இப்பொழுது நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நினைவு கூற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த பட்டணத்தில் இங்கே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த எழுப்புதலானது அன்புள்ள தேவனே, நீர் இந்த முழு பட்டணமும் தேவனுடைய வல்லமையினால் அசைய செய்யும்படியான அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலாய் அனுப்பும்படியாயும் அது இந்த எல்லா மதுபான கடைகளையும் வீதியில் சுற்றித் திரிந்து அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு கொண்டுவரப்பட்டு அவருடைய நன்மையினாலும் அவருடைய ஆவியினாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, அதை அருளும். இன்றைக்கு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ பையனோ அல்லது பெண்ணோ இந்த காலையில் இந்த கூட்டத்திற்குள்ளாக பணியிலிருந்து இந்த மறைவிடத்தின் கீழ் இங்கு கொண்டுவரப்பட்டிருந்தால் மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்திற்குள் சென்று அவர்களிடத்தில் மனித புத்திக்கு எட்டாத ஒரு வழியில் பேச வேண்டும் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அலைந்து திரிந்து பின்னர் ஒரு காலத்தில் உம்மை பிரியப்படுத்தின யாரோ ஒருவர் ஒருகால் மீண்டும் இப்பொழுது விலகி போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, இந்த காலையில் அவர்களையும் திருப்பிக் கொண்டு வாரும். நாங்கள் இந்த குழுவினருக்காகவும் சகோதரன் ஏழ் மற்றும் அவருடைய மனைவிக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதை அருளும். இப்பொழுது நாங்கள் வார்த்தையின் பக்கங்களை பின்னாக திருப்புகையில் ஜீவ அப்பத்தை எங்களுக்கு பிட்டுத்தாரும். ஏனென்றால் வேதம் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் வியாக்கியானிக்க வேண்டியதில்லை. நீரே உம்முடைய சொந்த வியாக்கியானியாயிருக்கிறீர். ஒரு நாள் நீர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று கூறின போது வெளிச்சம் உண்டானது. நீர் ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆவாள் என்று கூறின போது அவள் கர்ப்பவதி ஆனாள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று உலகம் என்ன கூறுகிறது என்பதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் நீர் ஆவியை ஊற்றினீர், உமக்கு எந்த வியாக்கியானியும் தேவையில்லை. நீரே உம்முடைய சொந்த வார்த்தைகளை ஜீவிக்க செய்து அதை இருக்க வேண்டிய பிரகாரமாக ரூபகாரப்படுத்துகிறீர். கர்த்தராகிய இயேசுவே, எங்களுடைய இருதயங்களை வந்து இன்றைக்கு எங்களுக்கு குறைவாய் இருக்கிற காரியங்களை குறித்து எங்களுக்கு வியாக்கியானியும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். இப்பொழுது நீங்கள் வேதாகமத்தை திருப்புவீர்களேயானால் நலமாயிருக்கும். நான் செய்தியை கொடுக்கும்படியான முயற்சியை செய்யவே இல்லை என்று நான் நம்புகிறேன். அதாவது நான் வார்த்தையை முதலில் வாசிக்கவே இல்லை. என்னுடைய வார்த்தைகள் தவறிப்போகும் என்றால் நான் ஒரு மனிதனாயிருக்கிறேன், ஆனால் அவருடைய வார்த்தைகளோ தவறிப்போக முடியாது. அவர் தேவனாயிருக்கிறார். ஆகையால் நாம் அப்படியே ஒரு சிறு வேத பாட பகுதிக்காக இப்பொழுது திருப்புவோம். நாம் கிட்டத்தட்ட 30-40 நிமிடங்கள் மட்டுமே கர்த்தருக்கு சித்தமானால் பேசப்போவதாயிருக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம், நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்திற்கு திருப்பி 14 வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறோம். நாம் வெறுமன ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறோம். அது லவோதிக்கேயா சபை காலத்திற்கான செய்தியாயிருக்கிறது. நான் நினைக்கிறேன், அதாவது பெரும்பாலும் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் யாவரும் மற்றும் வேதாகம வாசகர்கள் யாவரும் அதற்கு ஆமேன் என்று கூற முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது நாம் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிறோம், ஏனென்றால் அது கடைசி காலமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சபையின் நிலையை குறித்த செய்தியை கவனியுங்கள். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அல்லாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவரும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யமான் என்றும் திரவிய சம்மரன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான், நீ ஐஸ்வர்யமானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்குண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். கர்த்தர் இந்த வார்த்தையின் வாசிப்பை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வெறுமன ஒரு சில நிமிடங்களுக்காக வாசலுக்குள்ளே வாசல்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறு பாடப்பகுதியை எடுக்க விரும்புகிறேன். வாசலுக்குள்ளே வாசல்கள், இப்பொழுது இது மிக ஒரு வாசலுக்குள்ளே வாசல்கள் என்பது ஆங்கிலத்தில் 3 வார்த்தைகளாயிருக்கின்றன. வாசலுக்குள்ளே வாசல்கள். நீங்களோ என்னிடத்தில் சகோதரனே, அநேகமாக இங்கே 100 பேர் தான் இருக்கின்றார்கள், எனவே உங்களுக்கு முன்பாக 100 ஆத்துமாக்களை நீங்கள் உடையவராயிருக்கும் பொழுது அது ஒரு விதமான ஒரு சிறு பாடப்பகுதி என்று நீங்கள் கருதவில்லையா என்று கேட்கலாம். நல்லது, அதாவது அது உண்மையாயிருக்கலாம். பாடப்பகுதி சிறியதாகவே இருக்கிறது, ஆனால் அது பாடப்பகுதியின் அளவை அல்ல, அது என்ன இருக்கிறது என்றே மதிப்பிடப்படுகிறது. அதில் அது வேத பாடப்பகுதி என்ன கூறுகிறது என்பதே மதிப்பிடப்படுகிறது. நான் இது கெண்டக்கியில் உள்ள லூயிவில்லில் என்று நினைக்கிறேன், கொஞ்சம் காலத்திற்கு முன்னர் ஒரு சிறு பையன் ஆதன்ஸில் இருந்தபோது ஏதோ ஒரு பழைய தகரப்பெட்டியோடு கோபுரத்து மாடியின் மேலே நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தான். அவன் அதற்குள்ளாக பழைய மாதிரியான தபால் தலைகளை சேமித்து வைத்திருந்தான். நல்லது, அவனுடைய சிந்தையில் இருந்த முதல் காரியம் என்னவென்றால் அதற்காக அவன் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கலாம் என்பதே ஆகும். அந்த தெருவிலோ அஞ்சல் தலைகளை சேகரிக்கும் ஒருவர் இருந்தார். எனவே அவன் புறப்பட்டு அவனால் முடிந்த அளவு துரிதமாக அந்த வீதிக்கு சென்றான். பின்னர் அவன் அவரிடம், இந்த அஞ்சல் தலைக்காக எனக்கு நீங்கள் என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அந்த அஞ்சல் தலை சேமிப்பாளரோ அதனை நோக்கி பார்த்தார், ஆனால் அதுவோ ஒரு விதமாய் மங்கி போயிருந்தது. அப்பொழுதும் அவர், நான் உனக்கு $1 தருவேன் என்றார். என்ன, அது எளிதாக விற்கப்பட்டு விட்டது. அவன் அதை ஒரு நிக்கல் அமெரிக்க நாணயத்திற்கு விற்கும்படி விட்டிருந்தாலும் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கும்படியாக அப்பொழுது அதற்காக மகிழ்ச்சியாக இருந்திருப்பான். ஆனாலும் அதுவோ $1 விற்கப்பட்டது. பின்னர் அந்த செழிப்பாளர் அதை $500 விற்றுவிட்டார். அதன் பின்னர் அது எங்கே சென்றது என்பதை நான் அறியேன், ஆனால் அது ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு விற்றுவிட்டது. நீங்கள் பாருங்கள், அந்த சிறு துண்டு காகிதம் அவ்வளவு மதிப்புடையதாக இருக்கவில்லை. நீங்கள் அதை தரையிலிருந்து பொறுக்கி எடுக்க முடியாது, ஆனால் காகிதம் மதிப்பிடப்படவில்லை, அந்த காகிதத்தின் மேலிருந்ததே மதிப்பிடப்படுகிறது. அந்த விதமாகவே தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலும் இருக்கிறது. அது வெறுமென காகிதமாய் இல்லாமல் காகிதத்தின் மதிப்பாய் இருக்கிறது. அதாவது காகிதத்தின் அளவை பொறுத்ததா இல்லாமல் காகிதத்தின் மேல் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்ததா இருக்கிறது. அது அந்த விதமாக ஏற்றுக்கொள்ளப்படுமானால் உலகத்தை ரட்சிக்க ஒரு வார்த்தையே போதுமானதா இருக்கிறது. கொஞ்சம் காலத்திற்கு முன்னர் நம்முடைய மேதகு ஜனாதிபதி அவர்களின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் வாசித்தேன். தேசத்தில் எப்போதும் இருந்ததிலேயே மகத்தான ஜனாதிபதிகளில் ஒருவராய் இருந்தவர் லிங்கன் என்றே நான் கருதுகிறேன். அவர் கண்டக்கியிலிருந்து வந்தவர் என்ற காரணத்தினால் அல்ல, ஏனென்றால் அவர் ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தார். அவர் ஒரு கல்வி கற்கும் வாய்ப்பில்லாதவராய் இருந்த போதிலும் தான் ஏதோ ஒரு காரியத்தையும் ஏதோ ஒரு நோக்கத்தையும் தன்னுடைய இருதயத்தில் உடையவராய் இருந்தார். நான் தரிசனத்தையுடைய ஒரு மனிதனை விரும்புகிறேன். ஏதோ ஒன்றுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்களை வெறுமன அப்படியே இருந்து கொண்டிராமல் நல்லது என்ன வருவதாய் இருந்தாலும் சரி என்று கூறுபவர்களையே நான் விரும்புகிறேன். ஓ, ஏற்ற துணிவுடையவராயிருங்கள். லிங்கனுக்கு கல்வியானது ஒரு தடையாய் அவருடைய வழியில் ஒருபோதும் இருக்கவில்லை. எனவே அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியவராய் இருந்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதவிதமாய் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய நோக்கத்தை கண்டறிந்து நிறைவேற்றும்படி செல்லுங்கள். இந்த குழுவின் ஒவ்வொரு அங்கத்தினரும் வெறுமன நல்லது, நமக்கு மாதம் ஒரு முறை காலை சிற்றுண்டி உண்டு அல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை சிற்றுண்டி உண்டு என்று கூறுவதல்ல. அதுவல்ல, இது ஜீவியத்தில் ஒரு நோக்கத்தை ஏதோ காரியத்தை நீங்கள் செய்யப்போவதாக இருக்க வேண்டும். நாம் அதனை செய்வோமாக. தேவன் உங்களை இங்கு வைத்திருக்கிறபடியால் ஒவ்வொரு சபை அங்கத்தினரும் அதை குறித்து ஏதோ காரியத்தை செய்யுங்கள். ஒரு எழுப்புதல் பட்டணத்தில் உண்டாயிருக்கிறது. அந்த எழுப்புதல் அங்கே ஒரு நோக்கத்திற்காக உண்டாயிருக்கிறது. நாம் அதிலிருந்து ஏதோ காரியத்தை பெற்றுக் கொள்வோமாக. நாம் அதை குறித்து ஏதோ காரியத்தை செய்வோமாக. திரு லிங்கன் ஒரு மனிதன், ஒரு வாலிபனவர். அவன் யுத்தத்தில் இருந்தான், மேலும் அவன் துவக்கத்திலேயே கோழையாயிருந்தான். எனவே கடமையின் நேரத்தில் அவன் தன்னை போர்ப்படையிலிருந்து விலக்கிக் கொண்டான். எனவே அவர்கள் அவனுக்கு விரோதமாக ஏதோ காரியத்தை கண்டுபிடித்தனர். ஆகையால் அவன் சுட்டுக் கொல்லப்பட போவதாக இருந்தான். ஓ, அவனோ, அது பயங்கரமாக இருந்தது. இப்பொழுது அவனை மிகவும் நேசித்த ஒரு வாலிபனவர் ஒரு மன்னிப்பு கடிதத்தை பெறும்படி திரு லிங்கன் இடைக்கு சென்றார். அந்த நேரத்தில் அவர் இங்கே ஐக்கிய நாடுகளில் ஜனாதிபதியாயிருந்தார். எனவே அவர் மன்னிப்பிற்காக அவரிடம் சென்றான். அவர் தன்னுடைய வண்டியிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த போது அவன் அவரிடம் கூறினான், திரு லிங்கன் அவர்கள் உயரமான தாடியுடையவராய் தெற்கு தேர்தலின் பாணியில் ஒல்லியான உருவம் கொண்டவராயிருப்பார். அவன், திரு லிங்கன் அவர்களே, இன்னும் 2 நாட்களில் ஒரு பையன் சுட்டுக் கொல்லப்படப் போவதாயிருக்கிறான், ஏனென்றால் அவன் யுத்த நேரத்தில் ஓடிவிட்டான் என்றான். மீண்டும் அவன், திரு லிங்கன் அவர்களே, அந்த பையன் ஒரு மோசமான பையன் அல்ல, ஆனால் துப்பாக்கி குண்டுகளால் சுடப்பட்டு ஜனங்கள் மரித்ததைக் கண்டு அவன் பயமடைந்து விட்டான். அவன் மிகவும் நிலை குலைந்தவனாய் அவன் தன்னுடைய கரங்களை மேலே தூக்கியவாறு கூச்சலிடத் துவங்கிறான் என்றான். ஆனால் நான் அந்த பையனை அறிந்திருக்கிறேன் என்றான். மேலும் அவன், திரு லிங்கன் அவர்களே, இந்த துண்டு காகிதத்தின் மேலுள்ள உங்கள் பெயரினால் மட்டுமே அவனை காப்பாற்ற முடியும், எனவே நீர் அதை செய்வீரா என்று கேட்டான். உண்மையான இந்த கிறிஸ்தவ பெருந்தகையாளர் உடனடியாக அந்த காகிதத்தில் இன்னார் இன்னாரை மன்னிக்கிறேன் என்று எழுதி கையெழுத்திட்டார். மேலும் ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் என்று தன்னுடைய பெயரை கையொப்பமிட்டார். செய்தியாளனோ தன்னால் முடிந்த அளவு துரிதமாக அதை கொண்டு சென்றான். அவன் அந்த சிறைக்கூட தனியறைக்கு ஓடி, நீ விடுதலையாகிவிட்டாய், நீ விடுதலையாகிவிட்டாய், இதோ இருக்கிறது திரு லிங்கனுடைய கையெழுத்து, நீ விடுதலையாகிவிட்டாய் என்றான். அப்பொழுது அவன், நாளை நான் மறிக்கப் போகிறேன் என்பதை அறிந்தும் நீ ஏன் என்னை பரியாசம் செய்ய வந்திருக்கிறாய் என்று கேட்டான். மேலும் அவன், அதை இங்கிருந்து கொண்டு போ, நீ மாத்திரமே என்னை பரியாசம் செய்து கொண்டிருக்கிறாய் என்றான். அவன் அதை ஏற்றுக்கொள்ள மனதாயில்லை. அவன், வேண்டாம், எனக்கு அது தேவையில்லை என்றான். மேலும் அவன், நீ மாத்திரமே என்னை பரியாசம் செய்து கொண்டிருக்கிறாய் என்றான். மேலும் அவன், அது ஜனாதிபதி கையெழுத்தாய் இருந்தால் அப்பொழுது அதில் அரசாங்க சின்ன முத்திரைகள் இருந்திருக்குமே, அது அவருடைய சரியான தாளில் இருந்திருக்குமே என்றான். இவனோ, ஆனால் இது அவருடைய கையெழுத்துதான் என்றான். அப்பொழுது அவன், நான் எப்படி அவருடைய கையெழுத்தை அறிந்து கொள்வேன் என்று கேட்டான். மேலும் அவன், நீ என்னை வெறுமன பரியாசம் செய்து கொண்டிருக்கிறாய் என்றும் நீ என்னை சாந்தப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறாய் என்றும் கூறினான். பின்னர் அவன் அப்படியே கூச்சலிட துவங்கி தன்னுடைய முதுகை திருப்பிக் கொண்டான். பின்னர் அடுத்த நாள் காலை அந்த பையன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அவன் மன்னிக்கப்பட்டான் என்று ஜனாதிபதியினுடைய பெயர் இந்த துண்டுத்தாளில் இருந்த போதும் அந்த பையன் கொல்லப்பட்டிருக்கிறான். அப்படியானால் என்ன? அவர்கள் அதற்காக வழக்கு மன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். அப்பொழுது நம்முடைய நீதிமன்றத்தின் தீர்மானம் இவ்வாறு இருந்தது. நம்முடைய நீதிமன்றங்கள் யாவற்றிற்கும் அதுவே கடைசி முடிவாக இருக்கிறது. சில நேரங்களில் அவர்கள் கூறுகிறதை நாம் அவர்களுடைய தீர்மானத்தை விரும்புகிறதில்லை, ஆனாலும் நாம் எப்படி இருந்தாலும் அதனைக் கொண்டே நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், ஏனென்றால் அதுவே கட்டுக்கம்பமாயிருக்கிறது, அதுவே கடைசி முடிவாயிருக்கிறது. இப்பொழுது அதில் கூறப்பட்ட தீர்மானம் என்னவெனில், ஒரு மன்னிப்பு மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஒழிய அது ஒரு மன்னிப்பாகாது என்பதே ஆகும். அந்த விதமாகவே தேவனுடைய வார்த்தையும் இருக்கிறது. அது ஒரு மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுமானால் அது ஒரு மன்னிப்பாக இருக்கிறது. அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அது தேவனுடைய வார்த்தையாயும் தேவனுடைய வல்லமையுமாயிருக்கிறது. நீங்கள் அதை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்து ஓ அது சிக்கிக் கொண்டுள்ளது, மேலும் அது லட்சக்கணக்கான மொழிபெயர்ப்புகளை உடையதாக இருந்து வருகிறது என்று நீங்கள் கூறினாலும் கவலைப்படுகிறதற்கில்லை. அது யாரோ ஒருவருக்காயிருக்கலாம், ஆனால் எனக்கோ அது இன்னமும் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். அவர் அந்த வார்த்தையை கொண்டு தரித்திருக்க கடமைப்பட்டவராயிருக்கிறார். இப்பொழுது அவர் ஒரு நாள் சபையை நியாயந்திருக்க வேண்டியவராயிருக்கிறார். அவர் அதை கத்தோலிக்க சபையை கொண்டு நியாயந்திருப்பார் என்று அவர்கள் கூறுவார்களேயானால், அப்பொழுது அவர் கத்தோலிக்க சபைகளில் எந்த ஒன்றை கொண்டு அதை நியாயந்திருப்பார்? அவைகள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக உள்ளதே. அவர் அதை மெத்தோடிஸ்ட்களை கொண்டு நியாயந்திருப்பாரேயானால், அப்பொழுது பாப்டிஸ்டுகளாகி நீங்கள் இழக்கப்படுவீர்கள். அவர் அதை பெந்தேகோஸ்துகளை கொண்டு நியாயந்திருப்பாரேயானால், அப்பொழுது மீதமுள்ள நீங்கள் இழக்கப்படுவீர்கள். ஆனால் அவர் அதை சபையை கொண்டு நியாயந்திருக்க மாட்டார். வேதமோ அவர் உலகத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயந்திருப்பார், ஏனெனில் கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. ஆகையால் நீங்கள் பாருங்கள், நாம் சாக்கு போக்கு கூற முடியாதவர்களாக இருக்கிறோம். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, அதனை கொண்டே அவர் நம்மை நியாயந்திருப்பார். அது எவ்வளவு சிறிதானாலும் அது ஒரு பொருட்டல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 22:18 ஒரு வார்த்தை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று கூறப்பட்டுள்ளது. முதலில் நான் ஆதியாகமத்தில் துவங்குகிறேன். தேவன் மானிட வர்க்கம் தன்னை மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் அல்லது எந்த ஆபத்திலிருந்தும் தற்காத்துக் கொள்ள தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். அவருடைய வார்த்தையான ஒரு சங்கிலி, நீ இந்த குறிப்பிட்ட மரத்தை தொடக்கூடாது, ஏனென்றால் நீ அதை புசிக்கும் நாளிலே அந்த நாளிலே நீ சாவாய். ஒரு சங்கிலியானது தன்னுடைய பலவீனமான இணைப்பில் மட்டுமே அது பலமுள்ளதாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மாக்கள் நரகத்தை நோக்கி செல்லாதபடிக்கு இந்த சங்கிலியானது பற்றி பிடித்திருக்கிறது. அவைகளில் ஒன்றை உடைத்தால் போதும், நீங்கள் நரகத்திற்கு செல்ல அதுவே போதுமானதாகும். அவள் ஒரு வாக்கியத்தை ஒருபோதும் உடைக்கவில்லை. அவள் சாத்தான் மூலம் ஒரு வார்த்தையே உடைத்தாள். அதுவே முதல் புத்தகமாயிருந்தது. புத்தகத்தின் மத்தியிலே இயேசுவானவர் வந்து, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். அவைகளுடைய பகுதியினால் அல்ல, வெறுமன இங்கொன்று அங்கொன்று என்றில்லாமல் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்குள் சென்று மீண்டும் திரும்பி வந்தபோது யோவானிடத்தில் அவர் இதை அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் அங்கே கூறினார். அவர்கள் இந்த மனிதனுக்கு என்ன சம்பவிக்கும் என்று கேட்டனர். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவனிருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்று கேட்டார். சரியாக அவனுடைய ஜீவியத்தை பற்றி அறியாமல் அவனுடைய ஊழியம் தொடர்ந்து இருக்கும் என்பதை அறிந்து கொண்டனர். அவர் அவனை வெளிப்படுத்தின விசேஷம் 4 உயரே கொண்டு போய் வரவிருந்த எல்லா காரியங்களையும் நாம் ஜீவிக்கிற இன்றைய இந்த வேத பாட பகுதியையும் கூட அவனுக்கு காண்பித்தார். பின்னர் கடைசி அதிகாரமான 22:18 அவர், இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை யாராயிலும் எடுத்து போட்டால் அல்லது இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுக்கப்படும் என்றார். புரிகின்றதா? ஆகையால் மனுஷன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நான் அதை விசுவாசித்து அது உண்மை என்றும் அறிந்திருக்கிறேன். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அதை செய்ய வெறுமன ஒரு வார்த்தையே போதுமானதாக இருக்கிறது. எவ்வளவு சிறியது என்றும் எவ்வளவு சிறப்பற்றது என்பதையும் குறித்து சிந்தித்து பாருங்கள். என்னுடைய அநேக கனடா தேசத்து நண்பர்கள் இங்கு அமர்ந்திருப்பதை காண்கிறேன். நான் கனடாவில் இருந்தபோது ஜார்ஜ் மன்னர் வந்ததை நினைவு கூறுகிறேன். அவருக்காக ஜெபிக்க செல்லும்படியான ஒரு சிலாஜியம் எனக்கு உண்டாயிருந்தது. அப்பொழுது அவர் உடலில் பல திசுக்கள் இறுகி போயிருந்த நோயிலிருந்து சுகமாக்கப்பட்டார். அவர் அந்த நாளில் உடலில் திசுக்கள் இறுகி போய் அவதியுற்றுக் கொண்டிருந்தார். மேலும் அவருக்கு வயிற்று கோளாறும் உடற்புண்ணும் கூட உண்டாயிருந்தது. கனடாக்காரர்களாகிய உங்களில் அநேகருக்கு அது தெரியும், மற்றும் அமெரிக்கர்களுக்கும் கூட தெரியும். அங்கே வண்டியில் அமர்ந்து கொண்டு அவர் கடந்து செல்வதை கண்டேன். அப்பொழுது அவர் மன்னனாக இருந்தார். அவர் ஒரு ராஜாவை போன்றே நடந்து கொண்டார். அவர் வீதிகளினூடாக வந்தபோது அவருடைய அழகிய ராணி தன்னுடைய நீல நிறமான உடையில் அவர் அருகில் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் ஒன்றாக நின்று கொண்டிருந்தோம். அந்த வண்டி கடந்து சென்ற போது அவர் அப்படியே தன்னுடைய தலையை திருப்பிக் கொண்டு அட துவங்கினார். அப்பொழுது நான் என்னுடைய கரத்தை அவருடைய தோளின் மீது வைத்து நான் காரியம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், சகோதரன் பிரணாமே, அதோ என்னுடைய ராஜாவும் ராணியும் போகிறார்கள் என்றார். நல்லது, என்னால் அதை பாராட்ட முடிந்தது. எனவே நான் ஒரு கனடா தேசத்தானை தலைமை அரசாங்கத்தின் கீழ், தலைமை அரசாங்கத்தின் கீழ் அல்ல, ஆனாலும் இன்னமும் கூட இங்கிலாந்தின் ஒரே தலைமை அரசாங்கமாகவே உள்ளது. எனவே இங்கிலாந்தின் ராஜா கடந்து செல்வது ஒரு கனடா தேசக்காரனை தன்னுடைய தலையை திருப்பிக் கொண்டு அட வைக்க கூறுமானால், அப்பொழுது நாம் நம்முடைய ராஜாவை பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கும் என்று எண்ணிக்கொண்டேன். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது நம்முடைய பாகம் ராணியாயிருக்குமே. அப்பொழுது பிள்ளைகள் யாவரும் பள்ளிகளில் இருந்து வெளியே அனுப்பப்பட்டு சிறு பிள்ளைகளிடத்தில் அவர்களில் ஒரு சிறு பிரிட்டன் நாட்டுக்குரிய கொடி கொடுக்கப்பட்டது. கனடா நாட்டுக்குரிய கொடி வேறேதோ ஒன்றாக அழைக்கப்படுகிறது. சகோதரன் பிரட், கனடா நாட்டுக்குரிய கொடி என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆங்கில ஐக்கிய அரசுகளின் மூவேனை கொடி. ஆனால் அவர்கள் இவர்களிடம் ஒரு சிறு பிரிட்டன் நாட்டு கொடியை அசைக்கும்படி கொடுத்தனர். எனவே ராஜாவானவர் கடந்து செல்லும் போது இந்த சிறு பிள்ளைகள் யாவரும் வெளியே நின்று ராஜாவை நோக்கி சத்தமிட்டு தங்களுடைய சிறு கொடியை அசைத்தனர். அவர் வீதிகளூடாக பவனி வந்த போது தேவனே ராஜாவை காத்தருள் வீராக என்ற பாடலுக்கு இசைக்குழுக்கள் இசையை இசைத்தன. ஓ, உங்களால் புரிந்து கொள்ள கூடுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது அங்கே அந்த உயிர்த்தெழுதலில் எப்படி இருக்க போகிறது என்னும் ஒரு காட்சியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த அணிவகுப்பு முடிந்த உடனே அந்த சிறு பிள்ளைகள் திரும்பவும் உடனே பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருந்தனர். அப்பொழுது அந்த சிறு பிள்ளைகள் திரும்பி போய் கொண்டிருந்த போது ஒரு பள்ளி ஒரு சிறுபெண்ணை தவற விட்டு விட்டது. எனவே அந்த சிறுபெண்ணை தேடும்படியா எங்கும் தெருக்களில் மேலும் கீழுமாய் சென்றனர். முடிவிலே ஒரு தொலைபேசி கம்பத்தின் பின்னால் அந்த சின்ன சிறிய குள்ளமான பெண் நின்று அப்படியே தன்னுடைய மனமுடைந்து அழுது கொண்டிருந்தார். அந்நிலையில் ஆசிரியர் அவளை அழைத்து வந்து, காரியம் என்ன, நீ ராஜாவை பார்க்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவள், ஆம், நான் ராஜாவை பார்த்தேன் என்றாள். பின்னர் அவள், நீ உன்னுடைய கொடியை அசைக்கவில்லையா என்று கேட்டாள். அதற்கும் அவள், ஆம், நான் என்னுடைய கொடியை அசைத்தேனே என்றாள். அப்பொழுது அவள், அப்படியானால் பின்ன ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். அப்பொழுது அவள், ஆசிரியரே, நீங்கள் பாருங்கள், நான் மிகவும் சிறியவளாக இருக்கிறேன். ஆனால் மற்றவர்கள் எனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் பெரியவர்களாக இருந்தனர். எனவே நான் என்னுடைய கொடியை அசைத்தேன், ஆனாலும் அவர் அதை பார்க்கவில்லையே என்றாள். அவள் அதை குறித்து கலக்கமடைந்திருந்தாள். அந்த ஜார்ஜ் மன்னன் அந்த சிறு பெண்ணுடைய உருவத்தை காணாமல் இருந்திருக்கலாம். அவர் அவளுடைய தேசபக்தியான இருதயத்தையும் எப்படியாய் அவள் அவரை குறித்து இன்றியமையாத உணர்வு கொண்டிருந்தாள் என்பதையும் காணாதிருந்திருக்கலாம். காரணம், அவள் மிகவும் குள்ளமாக இருந்தாள். ஆனால் நம்மோடுள்ள ராஜா அவ்வாறு இல்லையே. ஓ, நாம் செய்கிற மிகச்சிறிய காரியத்தையும் அவர் காண்கிறார். அவர் பெரிய காரியங்களையும் நம்முடைய இருதயத்தில் உள்ள சிந்தனைகளையும் நாம் என்னவெல்லாம் செய்கிறோம் என்பதையும் அது எவ்வளவு சிறியதாக இருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறார். நாம் எப்படி அவரை சேவிக்கிறோம், நாம் ஒருவருக்கொருவர் சேவை செய்வது போன்றே ஆகும். நான் உங்களை நேசிக்கவில்லை என்றால் நான் எப்படி அவரை நேசிக்க முடியும்? புரிகின்றதா? இந்த என்னுடைய சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்திருக்கின்றீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்திருக்கிறீர்கள். நாம் செய்யாமல் விடுகின்ற சிறு காரியங்கள் சில நேரத்தில் முழு சங்கிலியையுமே உடைத்து விடுகிறது. நீங்கள் பாருங்கள், நாம் சுதந்திரமாய் வெளியில் சென்று வெறுமென ஸ்தாபன சிந்தை கொண்டவர்களாய் முக்கியமானதாய் இருக்கின்ற இந்த சிறு காரியங்களை குறித்து மறந்து விடுகிறோம். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் முக்கியமானதாக இருக்கிறது. அதில் ஒன்றுமே விடப்படக்கூடியதல்ல. நாம் அதன் ஒவ்வொரு வார்த்தையையும் அது எழுதப்பட்ட விதமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு இந்த லவோதிக்கேயா காலத்தில் நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்றார். அவர் தம்முடைய சபையை விட்டு வெளியே தள்ளப்பட்டுள்ள சபை காலத்தை மட்டும் நீங்கள் கவனித்தீர்களா? மற்ற எல்லா சபை காலங்களிலும் அவர் சபைக்குள்ளாக இருந்தார். மெத்தோடிஸ்டுகள், லூத்தரன்கள் போன்றவைகளினூடாக அவர் சபையின் உட்புறத்தில் இருந்தார். ஆனால் இங்கு அவர் வெளிப்புறத்தில் இருக்கிறார். நம்முடைய கோட்பாடுகளும் காரியங்களும் அவரை சபையிலிருந்து வெளியே தள்ளிவிட்டன. ஆனால் அவர் அங்கே வெளியே நின்று கொண்டு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணி அவனுக்கு அவனுடைய கண்களுக்கான சுகத்தையும் வஸ்திரங்களையும் அருளி அவனுக்கு பரலோக ஐஸ்வர்யங்களையும் அருளுவேன். நான் தட்டுகிறதை கேட்பவனுக்கே என்று இன்னமும் தட்டிக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு வரைபடத்திற்கு வர்ணம் தீட்டினேன். சரியாக கூறினால் கதவை குறித்த அந்த வரைபடத்தை வரைந்த அந்த ஓவியனின் பெயரை குறித்து நான் நினைத்து பார்க்க முடிந்ததை எண்ணி பார்த்தேன். எல்லா மகத்தான வரைபடங்களுமே புகழ்பெற்ற மன்றத்தில் மாட்டப்படுவதற்கு முன்னர் இந்த வரிசையினூடாக, இல்லை, குறை கூறுபவர்களின் மன்றத்தினூடாக முதலில் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த மூல வண்ண ஓவியம் இப்பொழுது கோடிக்கணக்கான டாலர்கள் விலை போகும். ஆனால் பாருங்கள், அதை போன்றே சபையும் குறை கூறுவோரின் மன்றத்தினூடாக கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நாமும் அதனூடாக கடந்து செல்கிறோம். நீங்களோ உருளும் பரிசுத்தர் என்று அழைக்கப்பட போகின்றீர்கள். நீங்கள் எல்லா விதமாகவும் அழைக்கப்பட போகின்றீர்கள். ஆனால் நீங்கள் மாத்திரம் உங்களை கிறிஸ்துவில் உங்களுடைய ஸ்தானத்தை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கூடுமானால் அப்பொழுது ஒரு நாளில் அவர் உங்களை புகழ்வாய்ந்த மன்றத்திற்கு கொண்டு செல்வார். ஆனால் முதலில் நாம் திறனாய்வில் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்கேதான் அற்புமானவர்களாகிய நாம் நிற்கிறோம். அங்கேயே அது காட்டப்படுகிறது. சிச்சையை சகிக்க கூடாதவன் ஒரு தேவனுடைய பிள்ளையாகிறாமல் ஒரு வேசி பிள்ளையாயிருக்கிறான். அவன் எவ்வளவுதான் சபையை சேர்ந்தவனாக இருந்தாலும், அவன் என்னதான் செய்திருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவன் சிச்சையை சகிக்க கூடாதவனாக இருந்தால் அவன் ஒரு வேசி பிள்ளையாயிருக்கிறான். அவன் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை அல்ல. ஆனால் ஒரு உண்மையான அசலான தேவனுடைய பிள்ளையோ உலகம் என்ன கூறுகிறது என்பதை குறித்து கவலைப்படுகிறதில்லை. அவனுக்கு எல்லா காரியமும் இரண்டாவதாக இருக்கிறது. அவன் தன்னுடைய சிந்தையை கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிறபடியால் அது அதனை தீர்க்கிறது. ஆம், கிறிஸ்து என்னவெல்லாம் செய்யும்படி கூறுகிறாரோ அதையெல்லாம் அவன் செய்வான். ஆட்டுக்குட்டியானவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அவர்கள் அவரோடு இருக்கிறார்கள். அப்பொழுதே நீங்கள் அவருடைய பிரசன்னமாகுதலை, அவருடைய சமூகத்தை, அவர் என்ன செய்கிறார் என்பதை காண்கின்றீர்கள். அவர் எப்பொழுதுமே தம்முடைய ஜனங்களாகிய தம்முடைய மனவாட்டியுடன் இருக்கிறார். அவர் அவளிடத்தில் மனமுண்டிட்ட காதல் உறவு கொண்டிருக்கிறார். என்றோ ஒரு நாளில் ஒரு கல்யாண விருந்து இருக்க போகிறது. இந்த ஓவியனை எப்படி இருந்த போதிலும் அது குறை கூறுவோரினூடாக சென்ற போது ஒரு கூட்ட குறை கூறுபவர்கள் இந்த ஓவியனை சுற்றி கூடிக்கொண்டனர். அவனுடைய பெயரை நான் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியவில்லை. நான் மைக்கேல் ஏஞ்சலோவை குறித்து நினைத்து பார்க்கும்படி முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவனோ மோசேயின் நினைவு சிறையின் சிற்பியாயிருந்தான். ஆனால் இவனுடைய பெயரை ஞாபகத்திற்கு கொண்டு வர முடியவில்லை. ஆனால் எப்படி இருந்த போதிலும் ஒருவன் உம்முடைய வரைபடம் பிரபலமானதா இருக்கிறது என்றும் அந்த வரைபடத்திற்கு எதிராக கூற எனக்கு ஒன்றுமே இல்லை என்றும் கூறினான். மேலும் அவன் ஒரு லாந்தர் விளக்கை தன்னுடைய கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறபடியால் மிகவும் இருளான இரவிலே அவன் வருகிறான் என்பதையும் கூட அது காட்டுகிறது என்றான். மேலும் அவன் தொடர்ந்து, அப்பொழுது அவன் கணவண்டை தன்னுடைய தலையையும் தன்னுடைய காதையும் வைத்திருக்கிறான். எனவே அவன் நிச்சயமாக அந்த மெல்லிய ஓசை கொண்ட அழைப்பை தவறவிட மாட்டான். அவன் தன்னுடைய காதை கணவண்டை வைத்துக் கொண்டு அவன் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறான் என்றான். பின்னர் அவன், ஆனால் ஐயா உங்களுக்கு தெரியுமா, நீர் உம்முடைய வரைபடத்தில் ஒரு காரியத்தை மறந்துவிட்டீர் என்றான். அப்பொழுது அந்த ஓவியன் அவனை வாழ்நாடெல்லாம் வரைந்து வர்ணந்திட்டிய அந்த படத்தனை அழைத்து சென்று, ஐயா நான் எதை மறந்துவிட்டிருக்கிறேன் என்று கேட்டான். அதற்கு அவன் எந்த அளவு தட்டினான் என்பது முக்கியமல்ல, பாருங்கள், ஆனால் நீர் அதன் மேல் ஒரு தாழ்பாலை வைக்க மறந்துவிட்டு கதவில் தாழ்பாலை இல்லாதிருக்கிறது என்றான். எனவே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களேயானால் அதில் தாழ்பாலை இல்லாதிருந்தது. அந்த ஓவியனோ, ஓ நான் தான் அதை அந்த விதமாக வரைந்தேன், ஐயா நீங்கள் பாருங்கள் என்று கூறி கதவின் தாழ்பாலோ உட்புறத்தில் இருக்கிறது, அந்த கதவை திறக்கிறவர் நீங்கள் தான், நீங்களே கதவை திறக்க வேண்டும் என்றான். ஓ, ஒரு மனிதனுடைய கதவை என்னத்திற்காக தட்டுகிறான்? அவர் நுழைவாயிலில் நுழைய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உள்ளே நுழைய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் உங்களுக்கு கூற விரும்புகிற அல்லது உங்களோடு பேச விரும்புகிற ஏதோ காரியத்தை உடையவராய் இருக்க வேண்டும். அவர் உங்களுக்காக ஒரு செய்தியை வைத்திருக்க வேண்டும். அந்த காரணத்தினால் தான் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் கதவை தட்டுகிறார்கள். அதை செய்ய அவர்கள் ஏதோ காரியத்தை உடையவராய் இருக்க வேண்டும். ஏதோ காரணம் இல்லாமல் அது சம்பவிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு செல்லும்படி ஏதோ காரியம் உண்டாயிருந்தால் ஒழிய நீங்கள் அந்த வீட்டுக்கு செல்ல மாட்டீர்கள். வேற ஏதேனும் இல்லை என்றாலும் வெறுமன போய் பார்த்து அவனிடைக்கு ஒரு செய்தி அல்லது ஏதோ காரியத்தை கொண்டு செல்வோம். எனவே ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய கதவை தட்டுவதற்கு ஏதோ காரியம் உண்டு. ஒரு கேள்வி எங்கிருக்கிறதோ அங்கே ஒரு பதில் இருக்கத்தான் வேண்டும். பதிலே இல்லாமல் ஒரு கேள்வி இருக்கவே முடியாது. ஆகையால் அந்த காரணத்திற்காகவே நாம் வேதாகமத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்நாளில் இந்த கேள்விக்கான பதிலை வேதம் உடையதாயிருக்கிறது. கிறிஸ்துவே அந்த பதிலாயிருக்கிறார். இப்பொழுது அநேக முக்கியமான ஜனங்கள் உங்கள் வாழ்நாளில் கதவுகளை தட்டியிருக்கிறார்கள். அநேகர் கடந்த காலங்களில் தட்டியுள்ளனர். அநேகமாக தொடர்ந்து வரும் காலங்களிலும் இன்னும் அநேக முக்கியமான ஜனங்கள் கதவை தட்டலாம். இப்பொழுது முதல் காரியம் என்னவெனில், ஒருவேளை யாராவது உங்களுடைய கதவை தட்டினால் நீங்கள் மெல்ல நடுவி சென்று திரையை இழுத்துவிட்டு அங்கே இருக்கிறது யார் என்று காண்பீர்கள். நீங்கள் மிகவும் முக்கியமான பணியில் ஈடுபட்டிருந்தால், நாம் இன்றைக்கு இருப்பதாக உரிமை கோருவது போல சபைக்கு செல்ல முடியாதபடி மிக முக்கியமான பணியில் ஈடுபட்டுள்ளேன், இதை செய்வதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ளேன், உங்களுக்கு தெரியுமா என்னுடைய சபை அந்த விதமான காரியத்தை விசுவாசிக்கிறதில்லை என்று கூறுவீர்களானால் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்பொழுது நாம் அப்படியே சில நேரங்களில் வார்த்தையிலிருந்து சற்று விலகி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் திரையை இழுத்துவிட்டு அதன் பின்னர் அங்கே நின்று கொண்டிருக்கிறது யார் என்பதை காண விரும்புகிறேன். அப்பொழுது அது முக்கியமான ஒரு மனிதனாக இருந்தால் நீங்கள் உடனே துரிதமாக கதவண்டை ஓடுவீர்கள். இப்பொழுது நாம் சற்று திரும்பி சென்று கதவை தட்டின ஒரு சில ஜனங்களை எடுத்துக் கொள்வோம். நாம் திரும்பி சென்று அநேக வருடங்களுக்கு முன்னர் எகிப்தில் இருந்த பார்வோனை குறித்து சிந்தித்து பார்ப்போம். அந்த பார்வோன் எகிப்தின் ராஜா ஒரு குடியானவனுடைய வீட்டிற்கு வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இந்த குடியானவன் பார்வோனோடு ஒரு விதமாய் ஓவி போகாமல் இருந்து வந்தான். அவன் இவனுடைய கொள்கைகளில் நம்பிக்கை கொள்ளவில்லை. இவன் அவனோடு வேறுபட்டிருந்தான். ஆனால் ஒரு செங்கல் கொற்றன் அல்லது மண் பூசும் ஒருவன் என்று நாம் அவர்களை அழைப்போம். எனவே எகிப்தில் உள்ள அவனுடைய கதவண்டையிலே இதோ பார்வோ நிற்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவன் தன்னுடைய திரையை இழுத்து அங்கே கதவண்டையிலே வல்லமை மிக்க பார்வோ நிற்கிறார். மேலும் அவர் தன்னுடைய முகத்தில் சிரிப்போடு கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். ஏன்? அப்பொழுது இந்த குடியானவன் கதவை திறந்து, மகத்தான பார்வோன் அவர்களே உள்ளே பிரவேசியுங்கள், உம்முடைய தாழ்மையான வேலைக்காரன் உம்முடைய பார்வையில் கிருபை அடைவானாக, என்னுடைய வீட்டிற்குள்ளே ஏதாவது இருக்குமாயின் பார்வோனே நான் உமக்கு ஒரு அடிமையை போன்றே இருந்து விடுகிறேன். நீர் என்னுடைய சகோதரர்களுக்கு மேலே என்னை கனப்படுத்தியிருக்கிறீர். நீர் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறீர். நான் ஒரு ஏழ்மையான மனிதன். நீர் ராஜாக்களையும் உயர்குடிமகன்களையும் முக்கியமான ஜனங்களையும் மாத்திரமே பார்வையிடுகிறவர். நானோ முக்கியத்துவம் மற்றவனாக இருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னிடத்திற்கு வருகை தந்து பார்வோனே நீர் என்னை கௌரவப்படுத்தினீர், உம்முடைய தாழ்மையான வேலைக்காரனால் என்ன செய்ய முடியும் என்று கூறுவான். பார்வோன் என்ன கேட்பான் என்பது முக்கியமல்ல, அவனுடைய ஜீவனையே கேட்டாலும் அவன் அதையும் கொடுத்து விடுவான் நிச்சயமாக, ஏனென்றால் அது கௌரவமாக இருக்கிறது. அதாவது உதாரணமாக கூறினால், மறைந்த அடால்ஃப் ஹிட்லர் அவன் ஜெர்மனியின் தலைவராக இருந்தான். அவன் ஒரு போர் வீரனுடைய வீட்டுக்கு சென்றிருப்பானேயானால் எப்படி இருந்திருக்கும்? முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஜெர்மானிய தேசிய சமநிலை கட்சியின் போர் வீரர்கள் எல்லோரும் கூட்டமாக சுற்றிலும் முகாமிட்டிருந்தனர். அப்பொழுது ஏன் யாரோ ஒருவர் கதவை தட்டிவிட்டார். அந்த சிறிய போர் வீரன், ஆ, நான் இந்த காலையில் நல்ல உணர்வோடு இல்லையே, மனைவியே அவர்களை போகச் சொல் என்று கூறிவிட்டான். ஆனால் அவள் மெல்ல கதவண்டை நடுவிச் சென்று திரையை இழுத்து பார்த்தாள். அப்பொழுது உடனே அவள், கணவரே, கணவரே, சீக்கிரமாக குதித்து எழுங்கள் என்றாள். அவரோ, காரியம் என்ன, அங்கே நின்று கொண்டிருக்கிறது யார் என்றான். அதற்கு அவள், ஹிட்லர், ஜெர்மானியின் தலைவர் என்றாள். ஓ, என்ன! அப்பொழுது அந்த போர் வீரன் குதித்து எழுந்து தன்னுடைய ஆடைகளை துரிதமாக அடித்துக் கொண்டு நிமிர்ந்து நேராக நின்றான். பின்னர் அவன் கதவண்டை நடந்து சென்று கதவின் தாழ்பாடுகளை திறந்து பின் கதவை திறந்து, ஹிட்லர் வாழ்க என்றான். பாருங்கள், ஜெர்மனியில் அவனுடைய நாட்களில் அவன் மகத்தான ஒரு மனிதனாக இருந்தான். மேலும் அவன், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருப்பான். அப்பொழுது அவன், போய் அங்குள்ள அந்த செங்குத்தான பாறையிலிருந்து குதி என்று கூறியிருந்தால் அவன் அதை செய்திருப்பான். ஏன், ஜெர்மானிய தேசிய சமநிலை கட்சி கொள்கையினரின் நாட்களில் இருந்த அடால்ஃப் ஹிட்லரை காட்டிலும் அப்பொழுது ஒரு மகத்துவம் வாய்ந்த முக்கியமான மனிதன் ஜெர்மானியில் வேறு எவருமே இல்லை. அவன் ஒரு மகத்தான மனிதனாக இருந்தான். என்ன கனம்! அவன் படைப்பெரும் தலைவர்களையும் மகத்தான மனிதர்களையும் மாத்திரமே பார்வையிடுகிறவர். ஆனால் இவனோ இங்கு ஒரு சிறிய காலாட்படையினருடைய கதவண்டையில் இருக்கிறானே. ஓ, அது நிச்சயமாகவே அவனுக்கு ஒரு மகத்தான கௌரவமாக இருந்திருக்கும். இப்பொழுது பிளாக்ஸ்டாஃபை குறித்து என்ன? நாம் அதை நெருக்கமாக வீட்டிற்கே கொண்டு வருவோம். இந்த பிற்பகல், அதாவது நம்முடைய ஜனாதிபதி திரு ஜான்சன், எல்பி ஜான்சன் அவர்கள், அவர் ஆகாய விமானத்திலிருந்து இறங்கி இங்கெங்கோ வருவாரானால் எப்படி இருக்கும்? இப்பொழுது நாம் யாவரும் அப்படியே ஒரே தரமுடைய ஜனங்களாக இருக்கிறோம். நாம் யாவரும் ஏழைகளாக இருக்கிறோம். ஒருகால் ஒருவர் ஒரு சிறு நல்ல வேலையை உடையவராக இருக்கலாம், ஒரு நல்ல சிறு வீட்டை உடையவராக இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் நாம் யாவருமே வெறுமன மானிடர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர் இங்குள்ள உங்களுடைய வீட்டுக்கு வருவாரானால், தாழ்வான நம்மிடத்திற்கு ஒருகால் வருவாரானால், அவர் கதவண்டை தட்ட நீங்கள் கதவண்டை சென்று அங்கே ஜனாதிபதி எல்பி ஜான்சன் அவர்கள் நிற்கிறதை பார்த்தால் எப்படி இருக்கும்? ஏன், அது ஒரு மகத்தான கௌரவமாயிருக்கும். நீங்கள் அரசியலில் அவரோடு வேற்றுமை கொண்டிருக்கலாம், ஆனாலும் ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதி உங்களுடைய வாசலண்டைகளில் நிற்கிறபடியால் நீங்கள் ஒரு கௌரவிக்கப்பட்ட மனிதர்களாக இருப்பீர்கள். நீங்கள் யார் அல்லது நான் யார் என்பதல்ல, ஆனால் அங்கே லிண்டன் ஜான்சன் உங்களுடைய வாசலண்டையில் நிற்கிறாரே. நீங்கள் ஒரு சோசியலிஸ்ட் கட்சியினராக இருந்தாலும் அல்லது ரிபப்ளிக்கன் கட்சியினராக இருந்தாலும் அல்லது அவரோடு கோடிக்கணக்கான மைல்கள் கருத்தில் வித்தியாசப்பட்டவராக இருந்தாலும் அது ஒரு கௌரவமாகவே இருக்கும். மேலும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? காரணம், நீங்கள் இந்த விதமாக கௌரவப்படுத்தப்பட்டீர்கள். ஏன், இன்றிரவு தொலைக்காட்சி திரையில் அது காண்பிக்கப்படும். நிச்சயமாக இடைப்பட்ட நிலையில் உள்ள செய்தித்தாள்களும் அதை நாளை தலைப்புச் செய்தியில் வெளியிடும். இங்குள்ள பிளாஷ்டாப் செய்தித்தாளானது ஜான் டோயி, ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதி நேற்றைய தினம் பிளாக்ஸ்டாப்பிற்குள்ளாக விமானத்தில் பறந்து சென்று அழைக்கப்படாமலேயே எவ்வித அழைப்பும் இன்றி அங்கு சென்று உங்களுடைய வீட்டிலே கதவை தட்டினார் என்று வெளியிடும். தாழ்மையாயிற்றே, அந்த ஜனாதிபதி அவ்வளவு மகத்துவமானவராய் இருந்த போதிலும் ஒரு தாழ்மையான மனிதராய் என்னுடைய அல்லது உங்களுடைய வாசலுக்கு வந்திருந்தாரே, நாம் ஒன்றுபற்றவர்களாக இருந்தும் நம்மிடம் பேச வந்தாரே. ஏன், நீங்களோ வீதியில் நடந்து சென்று, ஆம், நான் தான் அந்த நபர், ஜனாதிபதி என்னிடத்திற்கே அவர்கள் இருந்தார் என்பீர்கள். அப்படியே நில்லுங்கள், நான் உங்களுடைய முகத்தை பத்திரிகைக்காக வரந்து கொள்ளட்டும், என்னை நோக்கி பாருங்கள் என்பார்கள். இப்பொழுது நீங்கள் நடந்து செல்லும் போது நீங்கள் எப்படி காணப்படுவீர்கள்? அப்பொழுது நீங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருப்பீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் இங்கிலாந்து மகாராணியின் ஆளுகையின் கீழ் இல்லாதிருந்து அவள் உங்களிடம் வருவாளானால் எப்படி இருக்கும்? ஆனாலும் நீங்கள் இங்கிலாந்து மகாராணியின் ஆதிக்கத்தின் கீழ் இல்லாமல் இருந்து அவளை உபசரித்து வரவேற்பது ஸ்திரீகளாகிய உங்களில் சிலருக்கு ஒரு கௌரவமாக இருக்குமே. ஆனால் அதே சமயத்தில் அவள் ஒரு மகத்தான நபராக இருக்கிறாள். இந்த காலகட்டத்தில் அவள் உலகத்திலேயே மகத்தான ராணியாக இருக்கிறாள். நிச்சயமாகவே அவள் அவ்வாறு இருக்கிறாள். அதுதான் அரசியல் வட்டார பேச்சாக உள்ளது. ஆனால் உங்களுக்கு மிகவும் உயர்ந்த மதிப்பு கொண்ட ஏதோ ஒரு சிறு அற்பமான வஸ்து சுவற்றின் மேல் இருப்பதைக் கண்டு அவள் உங்களிடத்தில் கேட்பாளையானால் அப்பொழுது நீங்கள் அதை அவளுக்கு கொடுத்து விடுவீர்கள். அதை செய்வது உங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்குமே. நிச்சயமாகவே அவள் இங்கிலாந்தின் ராணியாக இருக்கிறாளே. அப்பொழுது நீங்கள் ஜனாதிபதியினால் கௌரவிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் பிளாக்ஸ்டாப்பில் உள்ள ஒரு அற்பமான ஒன்றுபட்ச ஒரு குறிப்பிட்ட ஸ்திரியை காண அங்கு விமானத்தில் பறந்து சென்ற இங்கிலாந்து ராணியின் பதவி குறித்தே பேசுவார்கள். செய்தித்தாள்கள் அதை திரட்டிக் கொண்டு சென்று அதை செய்திகளில் வெளியிட்டு பரப்பும். ஆனால் எல்லா நேரத்திலுமே மிக மிக முக்கியமான நபரான இயேசு நம்முடைய கதவை தட்டுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் அங்கே எப்பொழுதும் இருந்த எல்லா ராஜாக்களையும் வல்லுநர்களை காட்டிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அது உண்மை. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு வெளியே சென்று அது குறித்து ஏதோ ஒன்றை கூறும் போது வெளி உலகம் உங்களுடைய முகத்தை கண்டு சிரிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மகத்தான வேறு யார் உங்களுடைய வீட்டுக்கு வர முடியும்? இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மகத்தான வேறு யார் உங்களுடைய கதவை தட்டக்கூடும்? யார் அதை செய்யக்கூடும்? தேவகுமாரனை காட்டிலும் யார் உங்களுடைய வீட்டை தட்ட முடியும்? தேவகுமாரனை காட்டிலும் யார் முக்கியமானவராக இருப்பார்கள்? அதே சமயத்தில் அவர் நாளுக்கு நாள் தட்டுகிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டாலும் கூட நீங்கள் ஒரு மதவெறியன் என்றே அழைக்கப்படுகின்றீர்கள். ஆகையால் உலகமானது தன்னுடையதை எப்படியாய் அறிந்துள்ளது என்பதை பாருங்கள், அது உண்மை. ஆனால் அவர் வர வேண்டும் என்ற ஒரு காரணம் இல்லாது இருந்தால் ஒழிய அவர் வரமாட்டார். நீங்கள் ஜனாதிபதி ஜான்சன் அல்லது இங்கிலாந்தின் ராணி அல்லது ஒரு மகத்தான நபரின் பணிமை குறித்து நினைத்து பார்க்கின்றீர்களா? அந்த முக்கியத்துவம் வாய்ந்த மகத்தான நபர் உங்களுடைய கதவை தட்டின அந்த பணிமை குறித்து எப்படியாய் அம்பலப்படுத்தப்படும்? அப்படியானால் தேவகுமாரனுடைய பணிமை குறித்து எப்படி? நாம் புதிதே பிறந்து அக்கிரமத்திலே உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்த அருவறுப்பான அழுக்கான பாவிகளே அல்லாமல் வேறு யார்? ஆயினும் தேவகுமாரன் வந்து நம்முடைய கதவை தட்டுவார். இப்பொழுது இங்கிலாந்தின் ராணி உங்களிடத்தில் ஒரு உதவியை கேட்கலாம். அவள் உங்களிடத்தில் இருந்து ஏதோ ஒன்றை எடுத்துக் கொள்ளலாம். ஆகையால் வல்லமையான ஜனாதிபதி, நீங்கள் செய்ய விரும்பாமல் இருந்த காரியங்களை செய்யும்படி கேட்கலாம். அவர் நீங்கள் கொடுக்க விரும்பாமல் இருந்த பொக்கிஷங்களை உங்களிடத்தில் கேட்கலாம். மேலும் அது அவருக்கு ஒன்றுமற்றதாக கருதப்படலாம். ஆனால் இயேசுவானவர் தட்டுகிற பொழுது அவர் உங்களுக்கு ஏதோ காரியத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மன்னிப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதை புறக்கணித்து விடாதீர்கள். ஏனென்றால் அது இங்கே நம்முடைய நீதிமன்றங்களில் சோதித்து அறியப்பட்டது போன்றே அது பரலோக ராஜ்யத்திலும் அவனமாகவே இருக்கும். அவர் தட்டி உங்களுக்கு மன்னிப்பை கொண்டு வந்து கொண்டிருக்க நீங்கள் அதை புறக்கணித்திருந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய பாவங்களில் சாவீர்கள். நீங்கள் அழிந்தே போவீர்கள். நீங்கள் இந்த விதமான ஒரு கூட்டத்தில் கௌரவமாய் உட்கார்ந்திருந்தாலும், நீங்கள் எழுப்புதலில் பங்கு கொண்டு கனமடைந்திருந்தாலும், அல்லது உங்களுடைய சபையில் உங்களுடைய போதகர் ஒரு சுவிசேஷ செய்தியை பிரசங்கிக்க கேட்டிருந்தாலும், நீங்கள் உங்கள் பாவங்களில் மறித்து அடிந்தே போவீர்கள். நீங்களோ ஆம் நான் இருந்தேன் என்று கூறுகிற கூட்டத்தை உடையவர்களாக இருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் உங்களால் கூற முடிந்த எல்லாவற்றையும் கூற கடினப்பட்டிருக்கலாம். நீங்கள் நான் பாடுகிறதை கேட்டேன், நான் அதை கேட்டு மகிழ்ந்தேன், நான் சாட்சிகளை கேட்டேன், அது உண்மையானதாக இருந்ததே எல்லாம். ஆனாலும் நீங்கள் அதை புறக்கணித்து விட்டீர்களே. நான் ஒரு வாலிப மனிதனாக இருந்த போது ஒரு வாலிப ஸ்திரியை தெரிந்து கொண்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அவள் அழகாய் இருந்திருப்பாள். ஆனால் அவள் ஒரு கிறிஸ்தவளாய் இருந்திருப்பாளா? அவள் எல்லா தகுதியையும் உடையவளாய் இருந்திருப்பாளா? எனவே நீங்கள் அதனுடைய எவ்வித பிழையையும் கண்டறிய முடியாது. ஆனால் நீங்கள் மனுஷருடைய பாரம்பரியங்களை ஒருபுறமாக ஒதுக்கி வைக்க வேண்டியவர்களா இருக்க வேண்டும். நீங்களோ ஓ அது உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அதை கூறினார் என்று நான் காண்கிறேன் என்று கூறலாம். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த ஸ்திரீயனுடைய பாகமாகிறாள். அப்பொழுது நீங்கள் வார்த்தையில் பாகமாகின்றீர்கள். அதுவே மனவாட்டியாயிருக்கிறது. அவர் வார்த்தையாயிருப்பாரானால் மனவாட்டியும் மனவாட்டி வார்த்தையாயிருப்பாள். பாருங்கள், நிச்சயமாய் அவ்வாறு இருப்பாளே. பாருங்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கூற விரும்புகிறதை நீங்கள் கூற முடியும். நீங்கள் ஜனாதிபதியை குறித்து பெருமையாக பேசக்கூடும். ஆனால் வழக்கமாகவே இயேசுவானவர் நம்முடைய வாசல் என்று வருகின்ற வேளையின் போது நாம் அப்படியே அவரை புறக்கணித்து விடுகிறோம். பாருங்கள், நாம் அவரோடு எதையுமே செய்ய விரும்புகிறதில்லை. நாமோ நல்லது மற்றொரு நாளில் பார்ப்போம் என்கிறோம். நீங்கள் யாரோ ஒருவருடைய கதவை தட்டியிருந்தால் எப்படி இருக்கும்? இப்பொழுது நாம் சற்று காட்சியை சரியாக அப்படியே ஒரு நிமிடத்திற்காக மாற்றுவோமாக. நீங்கள் சென்று யாரோ ஒருவருடைய கதவை தட்டியிருந்தால், நீங்கள் அவர்களுக்காக ஏதோ காரியத்தை உடையவர்களாக இருந்து கதவை தட்டியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? மொத்தத்தில் நீங்கள் தேவனிடம் இருப்பது போல அவர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். நல்லது, நீங்கள் கதவை தட்டினால் ஏன் சரி, ஆனால் நீங்கள் எந்த ஆதாயத்தையும் பெற்றிருக்கவில்லை. ஆகையால் நீங்கள் யாரோ ஒருவருடைய கதவை தட்டின போது அவர்கள் ஜன்னல் வழியாக உற்று நோக்கி திரையை மூடிவிட்டால் அல்லது வாசலடை வந்து வேறொரு நேரத்தில் பேசலாமே என்று கூற, நீங்களோ நான் கூற விரும்புவது என்று கூற அவர்களால் இந்த காலையில் எனக்கு நேரமில்லையே என்றால் எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அநேகமாக நான் செய்யும் அதே காரியத்தை மற்றவர்களும் செய்வார்கள். அதாவது நீங்கள் அங்கு திரும்பவும் போக விரும்பவே மாட்டீர்கள். ஆனால் இயேசுவானவர் அவ்வாறு இல்லை. நான் நின்று தட்டுகிறேன், தொடர்ந்து தட்டுகிறார். பார்த்தீர்களா? தேடுகிறவர் தேடுவதல்ல, தேடுகிறது என்றே தட்டுகிறவர் தட்டு. தட்டுதல் ஒரு தொடர்ச்சியாயிருக்கிறது. தட்டுகிறது, பாருங்கள், தேடுகிறவர் தட்டுகிறவர். அநீதியுள்ள நியாயாதிபதியின் ஓமையை போன்றே உள்ளது. அந்த ஸ்திரீ தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அங்கு சென்றால், ஆயினும் அவள் நியாயத்தை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. ஆயினும் அவள் தொடர்ந்து கதவை தட்டி முறையிட்டுக் கொண்டே இருந்தாள். மேலும் அவள் கூறினாள். அப்பொழுது அவன், அவள் என்னை அலட்டாதபடிக்கு நான் அவளுடைய எதிராளிக்கு நியாயம் செய்வேன் என்றான். அப்படியானால் பரலோக பிதா நியாயம் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்கள், அது நாம் அவருடைய கதவை தட்டுகிறதா இருந்திருக்க வேண்டும். தோட்டத்திலே ஆதாம் மேலும் கீழுமாய் ஓடி கூச்சலிட்டு, பிதாவே பிதாவே நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக தேவன் தோட்டத்திலே மேலும் கீழுமாக ஓடி, மகனே மகனே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். பாருங்கள், அது நாம் என்னவா இருக்கிறோம் என்பதை அம்பலப்படுத்துகிறது. நாம் எப்பொழுதுமே நேராக வந்து அறிக்கை செய்வதற்கு பதிலாக மறைந்து கொள்கிறோம். நாம் ஏதோ காரியத்தின் பின்னே ஒளிந்து கொள்ளும்படி ஓடவே முயற்சிக்கிறோம். பாருங்கள், அதுவே மனிதனுடைய சுவாபமாயிருக்கிறது. நாம் அந்த விதமாகத்தான் உடையவர்களாயிருக்கிறோம். ஆம் ஐயா, நீங்கள் இந்த ஜனங்களுக்கு நீங்கள் சிறப்பாக வைத்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் இயேசுவையோ ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நான் உங்களை குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருக்கவில்லை, ஆனால் நான் இங்கே ஜனங்களை குறிப்பிட்டு கூறுகிறேன். இல்லை என்றால் நீங்கள் இதை ஒரு நாள் கூறலாம். நீங்கள் பிரசங்கியாரே, நான் அதை செய்தேன். நான் அப்படியே என்னுடைய இதயத்தை இயேசுவானவர் உள்ளே வரும்படி திறந்து விட்டேன். நான் அதை 10 வருடங்களுக்கு முன்பே செய்து விட்டேன். நான் அதை 20 வருடங்களுக்கு முன்னரே செய்து விட்டேன். எல்லாம் நல்லது, அது முற்றிலும் சரியா இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் முழுமையாக செய்திருக்கின்றீர்களா? புரிகின்றதா? இப்பொழுது நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், நீங்கள் யாரையாவது உங்களுடைய வீட்டில் அடைக்க விரும்பினால் அப்பொழுது நீங்கள் கதவின் உட்புறத்தில் நின்று யாரோ ஒருவர் உள்ளே வரும்படி அடைக்க சரியா கூறினால் நீங்கள் உள்ளே வாருங்கள் என்பீர்கள். ஆம், எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் பட்டணத்தை விட்டு வெளியே போய் கௌரவிக்கப்படுவேன். நீங்கள் பாருங்கள், அவ்விதமாகத்தான் அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் சபையை சார்ந்திருக்கிறேன். நான் இங்கே பெரிய இன்னாரிடத்தை சார்ந்தவனா இருக்கிறேன். அங்கே வேத பண்டித PHLL எல்லாம் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? அது மிகப்பெரிய சபையா இருக்கிறது. பெரு நகராண்மை கழக தலைவர் அங்கே போகிறார். மற்ற எல்லா காரியமும் உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த சபையை சார்ந்திருக்கிறேன் என்கிறார்கள். அவர்கள் அவரை உள்ளே வெறுமன அந்த அளவே அனுமதிக்கிறார்கள். ஆம், நான் அவரை ஏற்றுக்கொள்வேன். பாருங்கள், ஒரு சொந்த ஆதாயத்திற்காகவே. அப்படியானால் எப்பொழுது இயேசுவானவர் இருதயத்திற்குள்ளாக வருகிறார்? அநேக ஜனங்கள் நரகத்துக்கு செல்ல விரும்பாத காரணத்தால் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசுவானவர் இருதயத்திற்குள்ளாக வருகின்ற போது அவர் ஆண்டவராய் இருக்க விரும்புகிறார். வெறுமன ஒரு ரட்சகராய் அல்ல, ஆனால் ஆண்டவராயும் கூட இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் என்றால் ஆளுந்தன்மை என்பதாகும். அவர் உடமையை மாற்றி பெறுவதற்கு உள்ளே வருகிறார். இப்போது நீங்களோ சகோதரன் பிரணாமே, அது சரியா என்று கேட்கின்றீர்கள். நிச்சயமாக சரியே. நான் உங்களை இந்த வீட்டிற்கு அழைத்திருக்க நீங்கள் வாசலண்டை வந்திருந்தால் எப்படி இருக்கும்? அப்பொழுது நீங்கள் கதவை தட்ட நான் வெளியே நோக்கி பார்த்து பின்னர் நான், ஆம், உள்ளே வாருங்கள், நீர் எனக்கு உதவி செய்ய கூடுமானால் நல்லது, நீங்கள் விதமாய் செய்யுங்கள். ஆனால் இப்பொழுது நீர் உள்ளே வரும்பொழுது நீர் என்னுடைய வீட்டில் எந்த காரியத்திலும் தலையிட நான் விரும்பவில்லை, எனவே நீர் அங்கே வாசலண்டையில் நிற்பீராக என்று கூறிவிட்டேன். நினைவிருக்கட்டும், நம்முடைய பாடப்பகுதி வாசல்களாய் உட்புற வாசலாயிருக்கிறது. இப்பொழுது மானுட இருதயத்தின் உட்புறத்திலே அநேக சிறு கதவுகள் இருக்கின்றன. அந்த சிறிய கதவுகள் அங்கே பெரிய காரியங்களை மூடுகின்றன. அவர் உள்ளே வருகிற போது அப்படியே அவரை உள்ளே அனுமதிப்பது எல்லாவற்றுக்கும் முடிவாகிவிட்டது என்பதல்ல. நான் உங்களை வீட்டுக்குள்ளே வருகின்ற போது நீங்கள் உள்ளே வாசலண்டை என்னை வரவேற்றார். ஏன், நீங்கள் சகோதரன் பிரணாமே உள்ளே வாருங்கள், நான் உங்களை காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறுகிறானால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான், நல்லது, நான் உங்களை வீட்டுக்குள்ளே வருவது ஒரு சாக்கியமாயிற்றே என்பேன். ஓ, நீர் இங்கு வந்து அமரமாட்டீரா? சகோதரன் பிரணாம், எங்களுடைய வீட்டுக்குள்ளே செல்லுங்கள். உங்களுடைய வீட்டில் இருப்பது போல உங்களை ஆக்கிக் கொள்ளுங்களேன். ஓ, என்ன! அப்பொழுது நான் அங்கே குளிர்காப்பு பெட்டியண்டை போய் அந்த பெரிய இறைச்சி இடைகட்டி ரொட்டிகளில் ஒன்றை எனக்கு கிட்டத்தட்ட அதை போன்று ஒன்றை எடுத்துக்கொண்டு என்னுடைய காலணிகளை கழற்றிவிட்டு படுக்கறைக்கு சென்று படுத்துக் கொள்வேன். பாருங்கள், அப்பொழுது எனக்கு உண்மையாகவே ஒரு அருள்சுவை உணவு உண்டு கழிக்கும் குதூகூலம் உண்டாயிருக்கும். ஏன், காரணம் என்னவரே, நான் வரவேற்கப்பட்டதை உணர்ந்தேன். நீங்கள் என்னை வரவேற்றீர்கள். ஆகையால் நீங்கள் என்னை வரவேற்றதினால் நான் அதை பாராட்டுவேன். ஆனால் நான் உங்களை வீட்டுக்குள் சென்ற போது நீங்கள் இல்லத்தில் நீர் அங்கே வாசலண்டையில் நிற்பீராக, மேலும் இப்பொழுது நீர் இங்கே எதிலும் தலையிடும்படிக்கு செல்லக்கூடாது என்று கூறிவிட்டீர்கள். அப்பொழுது நான் நன்கு வரவேற்கப்பட்டதாக உணர மாட்டேன். நீங்கள் உணர்வீர்களா? முடியாது. பாருங்கள், நீங்கள் வரவேற்கப்பட்டதாகவே உணர மாட்டீர்கள். யாரோ ஒருவர் உள்ளே அழைத்து விட்டு பின்னர், இப்பொழுது காத்திருங்கள், ஆம், உள்ளே வாருங்கள், ஆனால் அங்கே நில்லுங்கள் என்று கூறிவிட்டார். இப்பொழுது நீங்கள் மானுட இதயத்துக்குள்ளாக இருக்கின்ற போது அங்கே ஒரு சிறு வாசல் உண்டு. நாம் வெறுமன அவைகளில் இரண்டை குறித்து பேசுவோம். பாருங்கள், இந்த எல்லா வாசல்களினூடாகவும் செல்ல நமக்கு நேரமில்லை என்றால் அவைகளில் அநேகம் இருக்கின்றன, பார்த்தீர்களா? ஆனால் உதாரணமாக அடுத்த 10 நிமிடங்களில் நாம் 2-3 வாசல்களை குறித்து பேசுவோம். இப்பொழுது மானுட இதயத்தின் வலக்கை பக்கத்தில் உள்ள வாசலண்டைக்குள்ளாக நீங்கள் நடந்து செல்லும் போது வல பக்கத்தில் ஒரு சிறு வாசல் இருக்கிறது. அங்குள்ள அது பெருமையின் வாசல் என்று அழைக்கப்படுகிறது. ஓ, என்ன, நீங்கள் அந்த வாசலண்டை பிரவேசிக்கும்படி செல்லாதீர்கள். அவர்கள் அந்த பெருமையின் வாசலில் கர்த்தரை விரும்புகிறதில்லை. நான் மிக உயர்ந்த பரம்பரையுடையவன், நான் என்னை கவனித்துக் கொள்வேன். ஓ, ஆம், இப்பொழுது பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாருங்கள், அது பெருமையாக உள்ளது. நீங்கள் அதில் தலையிடாதீர்கள். இப்பொழுது நீங்கள் பெருமையின் வாசலை மூடியிருக்கும் வரை அவர் வரவேற்பளிப்பதை உணர முடியாது. அவர் உங்களை தாழ்வுபடுத்த வேண்டியவராயிருக்கிறார். பாருங்கள், அதற்காகத்தான் அவர் உள்ளே வருகிறார். நீங்களோ, நான் அங்கு போய் மற்றவர்களைப் போல செயல்பட வேண்டும் என்று நீர் என்னிடம் கூறுகிறீரா என்று கேட்கலாம். நல்லது, நீங்கள் அதை செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஒரு காரியம் நிச்சயமாயிருக்கிறது. நல்லது, அடுத்த முறை நான் வர்த்தக புருஷர்களின் ஆலோசனைக்கு செல்லும் போது நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் நாளை என்னுடைய பணியாளரை சந்திக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? அதாவது, நான் அந்த ஆவியை என் மீது பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுது நான் இங்கே என்னுடைய பணியின் மத்தியில் குதித்து அந்நிய பாஷைகளில் பேச செல்லுவேன். ஓ, அது என்னை இழிவுபடுத்தும். இல்லை, அங்கிருந்து விலகியிருங்கள். பாருங்கள், அங்குதான் காரியம். பாருங்கள், ஆம், நீங்கள் இயேசுவை உள்ளேவர அனுமதித்து நீங்கள் சபையில் சேர்ந்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றீர்கள். ஆனால் முழு அதிகாரத்தையும் பெற்றிருக்கும் உங்களுடைய ஆண்டவரை குறித்து என்ன? அவர் ஆண்டவராய் இருக்கிறபடியால் அவர் எல்லா அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார். எல்லாம் அவரை சார்ந்ததாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் முழுமையாக அவரண்டை ஒப்படைக்கப்படுகின்றீர்கள். ஆனால் அந்த சிறு பெருமை, ஓ, ஸ்திரீகளாகிய எங்களுக்காக நீர் கூறுகிறீரா? நாங்கள் எங்களுடைய தலைமுடியை வளரவிட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் கூறுகிறீரா? நல்லது, அதைத்தான் அவர் கூறினார். நாங்கள் கைவிரல் ஒப்பனை கடை செய்து கொள்வதை அல்லது முக ஒப்பனை காரியத்தை விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்க வேண்டுமா? அதைத்தான் அவர் கூறினார். நீர் என்னுடைய நண்பர்களின் ஆடை அலங்காரத்தை குறித்து என்ன நினைக்கிறீர்? அவர்கள் என்னை பண்டைய மாதிரி என்று அழைப்பார்களே. நல்லது, அப்படியே உங்களுடைய பெருமையிலேயே நீடித்திருங்கள், அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள். அவர் வாசலண்டையே நிற்பார். அவர் வரக்கூடிய தூரம் அவ்வளவுதான். ஆனால் அவர் உள்ளே வரும்படி அந்த வாசலை திறக்க நீங்கள் ஆயத்தமாகிற போது அவர் அதை உங்களுக்காக சுத்தம் செய்வார். குட்டைக்கால் சட்டைகள் இங்குள்ள குப்பை தொட்டிக்குள் செல்லும். முக ஒப்பனை பொருட்கள் திரும்பவும் குப்பை தொட்டிக்கே திரும்பி போகும். ஒரு ஸ்திரீ ஒரு உண்மையான விசுவாசியாக மாற அப்பொழுது நாவிதன் அவளுடைய முடியை கத்தரிக்க முடியாமல் வருமானமின்றி மரணத்துக்கு ஏதுவாய் பட்டினி கிடப்பான். இப்பொழுதோ அதை செய்வதல்ல என்கின்றீர்கள். ஓ ஆம், அதை செய்கிறதும் கூடத்தான். அதைத்தான் வேதம் கூறினது. அது உண்மை. பாருங்கள், அங்கு ஒரு சிறு வார்த்தை இருக்கிறது. எனவே நீங்கள் அவரை அங்கே விரும்புகிறதில்லை. நல்லது. என்னுடைய போதகரோ, போதகர் என்ன கூறினார் என்பதற்கு நான் கவலைப்படுகிறதில்லை. வேதமோ ஒரு ஸ்திரீ அந்த விதமாய் செய்வது அவமானமாய் இருக்கிறது என்றுதான் கூறியுள்ளது. நீங்களோ நல்லது சகோதரன், நாங்கள் பரிசு தாவி எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு போதிப்பதற்கு பதிலாக இது எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்கப்படுகிறோம் எனலாம். நீங்கள் மொழியின் முதலெழுத்தையே அறியாதிருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இயற்கணிதத்தை கற்கப் போகின்றீர்கள்? எப்படி உடை உடைத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூட அறியாதிருக்கின்றீர்களே. இன்றைக்கு இந்த ஸ்திரீகளை வீதியிலே காண்பது ஒரு அவமானமாக இருக்கிறது. நான் நேற்றைய தினம் ஒரு இடத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுதோ தாறுமாறாக்கப்பட்ட கூட்டம் உள்ளே வந்தது. அவர்களில் அந்த மனிதர் தங்களுடைய கண்கள் வரையிலும் மற்றும் தங்களுடைய முதுகின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் அளவிற்கு தலைமுடி உடையவர்களாய் பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள் அணியும் பெரிய பண்டைய காலணிகளை போன்று பாதி அளவு வாய் திறந்திருக்கும்படி அணிந்திருந்தனர். நீங்கள் அவர்கள் சமுதாய பண்பற்றவர்களாய் இருந்தனர் என்றே கூறக்கூடும். அவர்கள் அவிதமாக நடந்து சென்று நாங்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம் என்றனர். உலகத்தில் யார் அந்த விதமான ஒரு மனிதரை தன்னுடைய வியாபாரத்திற்கு சம்பளத்துக்கு அமர்த்திக் கொள்வார்கள்? அவர்கள் எப்படி ஒரு ஜீவியம் செய்வார்கள்? நான் அங்கே உண்மையான இரண்டு பையன்கள் அமர்ந்திருக்கிறதை காண்கிறேன். அவர்கள் அங்குள்ள அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்திருக்கின்றனர். அதாவது இந்த பீட்னிக் சென்ற இசைக்குழுவினர் செய்தது போன்றோ அல்லது அவர்கள் தங்களை பெரும்புள்ளிகள் என்றோ அல்லது பீட்டல்ஸ் குழுவினர் என்றோ அல்லது அதை போன்றோ அழைத்துக் கொள்கிறார்கள். அந்த விதமான ஒரு காரியம் இங்கிலாந்திலிருந்து வருகின்றது. ஆகையால் அதை போன்று அங்குள்ள ஒரு மனிதனை தனக்காக யார் வேலை செய்யும்படி சம்பளத்திற்கு அமர்த்திக் கொள்வார்கள்? நீங்கள் அமர்த்திக் கொள்வீர்களே, ஆனால் அப்பொழுது அங்கு ஏதோ காரியம் உள்ளது. நீங்கள் இன்னமும் சிலுவை கண்டையில் போதுமான நெருக்கத்திற்கு வரவே இல்லை. வீதியிலே இருக்கின்ற இந்த ஸ்திரீயை நோக்கி பாருங்கள். அது ஒரு அவமானமாக இருக்கிறதே. ஒரு கால் குற்றமற்ற ஸ்திரீகளும் இந்த சிறிய ஆடைகளோடு இருக்கலாம். பாருங்கள், இந்நிலையில் அந்த விதமாக அவர்கள் நோக்கி பார்க்கையில் இது ஒரு அவமானமாக இருக்கிறது. நீங்களோ ஏனென்று கேட்கலாம். ஸ்திரீயே, நீ விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாய். அவர்கள் வாலி மனிதனே, இங்கு ஒரு நிமிடம் பொருள், நான் அவ்வளவு நல்லொழுக்கமுடையவளாக இருக்கிறேனே எனலாம். அது உங்களுடைய சொந்த சிந்தனையில் அவ்வாறு இருக்கலாம். நீங்கள் அவனமாய் இருக்கிறீர்கள் என்று மருத்துவ பரிசோதனையினாலும் கூட நிரூபிக்கப்படலாம். ஆனால் நினைவிருக்கட்டும், நியாயத்திற்கு நாளிலே நீ விபச்சாரம் செய்ததற்காக பதில் கூறப் போகிறாய். இயேசு ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். நீங்கள் உங்களை அவனுக்கு அந்த விதமாய் காட்டுகின்றீர்கள். பாருங்கள், பிசாசு அவர்களை எப்படி குருடாக்கி இருக்கிறான். அது ஒரு அவமானம், அது ஒரு வெக்கக்கேடா இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அவர்களை ஒரு ஆவி பிடித்திருக்கிறது. அந்த ஆவியை அது செய்கிறது. அது ஒரு பரிசுத்தம் இல்லாத ஆவியா இருக்கிறது. ஆனால் ஒரு உண்மையான பரிசுத்த ஆவியோ ஒரு ஸ்திரீயை தகுந்த முறையோடும் பரிசுத்தமாக காணும்படியாகவும் உடையை உடுத்த செய்யும். ஒரு சமயம் என்னுடைய மனைவி என்னிடத்தில் கூறினால், நாங்கள் வீதியிலே போய்க் கொண்டிருந்த போது நாங்கள் நம்முடைய தேசத்தில் ஒரு முழுமையான ஆடை அணிந்திருந்த ஒரு ஸ்திரீயை கண்டோம். அது ஒரு வினோதமான காரியமாக இருந்தது. பாருங்கள், அங்கே அந்த இடத்தில் அநேக பெந்தேகோஸ்துக்களும் கூட அவ்வாறு இருப்பதில்லை. ஆனாலும் அவள் ஆடை அணிந்திருந்ததை நாங்கள் கண்டோம். அப்பொழுது அவள் பில்லி என்று அழைத்து, நான் சில பெண்களை அறிவேன், அவர்கள் இங்குள்ள இந்த சபைகளின் பாடக்குழுவில் பாடுகின்றார்களே என்றாள். நான், நிச்சயமாகவே பாடுகின்றார்கள் என்று. அதற்கு அவள், இந்நிலையில் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கோருகின்றார்களா என்று கேட்டாள். நானோ தேனே பார் என்றேன். அதற்கு அவள், ஏன் நம்முடைய ஜனங்கள் அதை செய்கிறார்கள் என்று கேட்டாள். அப்பொழுது நான், தேனே பார், நாம் அவர்களுடைய இனமே அல்ல என்றேன். அதற்கு அவளோ, என்ன என்று கேட்டுவிட்டு, நாம் அமெரிக்கர்கள் தானே என்றாள். அதற்கு நான், ஆம், நாம் அமெரிக்கர்கள் அல்ல என்றேன். அப்பொழுது அவள், நாம் அமெரிக்கர்கள் இல்லையா என்று கேட்டாள். அதற்கு நான், இல்லையே என்றேன். பின்னர் நான் ஜெர்மனிக்கு செல்லும் போது நான் ஒரு ஜெர்மானிய ஆவியை கண்டறிகிறேன். நான் பின்லாந்திற்குள் சென்றபோது அங்கே சூனா என்ற சுகாதார குளியலை வைத்திருக்கிறார்கள் என்பதை பின்லாந்திலாகிய உங்களில் அநேகர் அறிவீர்கள். அங்கே ஸ்திரீகள் ஆண்களை குளிப்பாட்டுகிறார்கள். ஆகையால் அது ஒரு பின்லாந்தின் ஆவியா இருக்கிறது. வல்லமையான அருமையான ஜனங்கள். ஆனால் நீங்கள் கண்டறிந்து கொள்வது என்னவென்றால், நீங்கள் எங்கெல்லாம் போகின்றீர்களோ அங்கே நீங்கள் ஒரு தேசிய ஆவியை கண்டறிவீர்கள். நீங்கள் ஒரு சபைக்குள்ளாக சென்று அந்த போதகரை காணும் போது அவர் உண்மையிலேயே மட்டுமீறிய மூர்கபடி கொண்டவராய் செயல்பட்டுக் கொண்டிருப்பாரானால் அப்பொழுது சபையும் அவ்வாறே இருக்கும். புரிகின்றதா? அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு பதிலாக ஒருவருடைய ஆவியை ஒருவர் எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த காரணத்தினால்தான் நாம் அதிகமான தாறுமாறாக்கப்பட்ட வேத போதனைகளை உடையவர்களாயிருக்கின்றோம். அவர்கள் முதல்நிலை படிவத்திற்கு திரும்பி வருவதற்கு பதிலாக ஏதோ ஒரு ஸ்தாபன ஆவியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். புரிகின்றதா? இயேசுவானவர் வந்து உண்மையான சுவிசேஷத்தை அறிமுகப்படுத்தின நாட்களில் அது இருந்தது போலவே வார்த்தையானது அவர்களுக்கு அந்நிய காரியமாயிருக்கிறது. அவர்கள் அவன் ஒரு பிசாசு, அவன் பெயல் சபூல் என்றனர். பார்த்தீர்களா? ஆனால் நீங்கள் அங்குதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவள், அப்படியானால் நாம் அமெரிக்கர்கள் இல்லை என்றால் அப்பொழுது நாம் யாராயிருக்கிறோம் என்று கேட்டாள். அதற்கு நானோ, நம்முடைய ராஜ்யம் பரத்தில் உள்ளது என்று பாருங்கள். நாம் சுயாதீனர்களாய் மீண்டும் பிறந்தவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்கள், அங்குள்ளதை போன்றே செயல்படுங்கள். நீங்கள் அங்கிருந்து வந்த கட்டளை தூதர்களாய் இருக்கின்றீர்கள். பின்னர் நானோ, நாம் இங்கே ஒரு நாட்டின் பிரஜைகளாக இங்கே மாம்சத்தில் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிகளோ நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்றேன். இப்பொழுது நாம் உலகத்திற்கு அந்நியர்களாக, நம்முடைய சொந்த தேசத்திற்கும் கூட அந்நியர்களாகவே இருக்கிறோம். ஏனென்றால் அழைப்பானது நம்முடைய இருதயத்தை தட்டின போது அவருடைய பாகமாகும்படிக்கு, அவருடைய வார்த்தையின் பாகமாகும்படிக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டுள்ளோம். ஆகையால் வார்த்தையே நம்மை ஆயத்தப்படுத்தவும், நம்மை ஜீவிக்க செய்யவும், நம்மை கிறிஸ்தவர்களைப் போல செயல்பட செய்யவும் வைக்கிறது. கொஞ்சம் காலத்திற்கு முன்னர் தென்பகுதியில் நடைபெற்ற ஒரு சிறு சம்பவம். அங்கே ஒருவன் இருந்தான், இல்லை விலை கொடுத்து வாங்குபவன் ஒருவன் இருந்தான். அவர்கள் அடிமைகளை விற்று வந்தனர். அது பிரித்து ஒதுக்கப்படும் நேரமாயிருந்தது. அப்பொழுது அவர்கள் அடிமைகளை தென்பகுதியில் வைத்திருந்தனர். நீங்கள் வழக்கமாக சென்று ஒரு காரை தேர்ந்தெடுத்து வாங்குவது போல அவர்கள் போய் அவர்களை வாங்கி வருவார்கள். இப்பொழுது நான் ஒரு ஒன்றுபடுத்துகிறவனாயிருக்கிறேன், முற்றிலுமாக நான் ஒரு பிரிந்திருப்பவனாகவே இருக்கிறேன் என்றே குறிப்பிடுகிறேன். அவர்கள் எவ்வளவுதான் வாதிட்டாலும் நான் கவலைப்படுவதற்கில்லை. ஏனென்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு ஒன்றுபடுகிறவனாய் இருக்க முடியாது. அது முற்றிலும் உண்மை. தேவனும் கூட தம்முடைய தேசங்களை பிரிக்கிறார், அவர் தம்முடைய ஜனங்களை பிரிக்கிறார். அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு செல்லுங்கள். அவர் ஒரு பிரித்து வைப்போராகவே இருக்கிறார். அவர்களுடைய அசுத்தமான காரியங்களை தொடாதிருங்கள். அவர் இஸ்ரவேலரை, அந்த யூத இனத்தை உலகத்தில் இருந்த எல்லா இனங்களில் இருந்தும் எடுத்துக்கொண்டார். அவர் ஒரு பிரித்து வைப்போராகவே இருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் ஒரு அடிமையாய் இருக்க வேண்டும் என்பதை நான் நம்புகிறதில்லை. தேவன் மனிதனை உண்டாக்கினார், மனிதன் அடிமைகளை உருவாக்கினார். எந்த இனமும், எந்த நிறமும் அல்லது எந்த காரியத்திலுமே ஒருவர் மற்றவரை ஆள வேண்டும் என்பதை நான் நம்புகிறதில்லை. ஆனால் ஒரு பிரிவு உண்டு, கிறிஸ்துவின் மனவாட்டி எல்லா சபைகளிலும் இருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறாள். அது முற்றிலும் உண்மையே. இயற்கையான சபை, ஆவிக்குரிய சபை, மாம்ச பிரகாரமான சபை, வார்த்தையான சபை, அது எப்பொழுதுமே இந்த விதமாகவே இருந்து வருகின்றது. இயேசு தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. எனவே வழக்கமாக வாங்குபவர்கள், தரகர்கள் போய் இந்த அடிமைகளை வாங்குவார்கள். ஒரு சமயம் ஒருவன் ஒரு பெரிய பண்ணைக்கு வந்தான். அப்பொழுது அவன் அவர்களை கவனித்து பார்த்தான். அடிமைகள் எல்லா காரியத்திலுமே கசையடிகளை பெற்றவர்களாக இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தென்னாப்பிரிக்க டச்சுக்காரர்களும் ஆனந்த நாட்டுக்காரர்களும் சென்று அடிமைகளை வாங்கி இங்கே கொண்டு வந்து அவர்களை விட்டு வந்தனர். அந்த அடிமைகள் ஒருபோதும் தகப்பனையோ தாயையோ தங்களுடைய பிள்ளைகளையோ திரும்பவும் காணமாட்டார்கள். அவர்கள் இவர்களை கொண்டு ஒருவரோடு ஒருவர் இணை சேர்க்கை புரிய வைக்கின்றனர். எனவே அவர்கள் ஒரு பெரிய திடகாத்திரமான மனிதனை பொறுத்தி எடுத்து தன்னுடைய சொந்த மனைவியை விட்டு தூரமாக இருக்கிற அவனை ஒரு பெரிய திடகாத்திரமுள்ள ஸ்திரீயோடு பெரிய திடகாத்திரமான அடிமைகளை உருவாக்கும்படி இணை சேர்க்கை செய்ய வைக்கின்றனர். ஓ, அதற்காக என்றோ ஒரு நாள் தேவன் அவர்களை பதில் கூற செய்வார். அது உண்மை, அது சரியானதல்ல. ஆபிரகாம் லிங்கன் அங்கே நியூ ஆர்லியன்ஸில் உள்ள ஒரு படவில் இருந்து இறங்கி தன்னுடைய உயரமான பட்டு தொப்பியை கட்டிவிட்டு இந்த விதமாய் கூறினார். மூன்று அல்லது நான்கு கருப்பர்கள் வந்து அங்கே காலணிகளே இல்லாமல் நின்றிருந்தனர். அவர்கள் அங்கிருந்த போது ஒரு பசு உறைபணி நிலத்திலிருந்து வந்து அங்கே படுத்திருந்தது. அவர்கள் பசுக்கள் உள்ளே செல்வதை நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்களுடைய சிறிய முதிர்ந்த பாதங்கள் வெடித்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்கள், உங்களுக்கு காலணிகள் உண்டு, எனக்கும் காலணிகள் உண்டு, தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே காலணிகளை உடையவர்களாக இருக்கின்றனர் என்று பாடிக்கொண்டிருந்தனர். அங்கே அவர் படகிலிருந்து இறங்கினவுடனே அடிமைகளை அடைத்து வைத்திருக்கும் அரையண்டை சென்ற போது அங்கு ஒரு பெரிய திரகாத்திரமான ஒரு கருப்பு மனிதன் தன்னை சுற்றி கசையடியோடும் தன்னுடைய இருதய கடும் சோதனையோடும் நின்று கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய முதுகில் ஒரு கசையடியோடு வீதியில் ஓடினான். அப்பொழுது அவன் சரியாகத்தான் இருந்தானா என்பதையும் அவனுடைய இருதயத்தையும் சோதித்து பார்த்தனர். அப்பொழுது அவனுடைய பரிதாபமான எளிய மனைவி அந்த விதமாக தன்னுடைய கரங்களில் இரண்டு அல்லது மூன்று பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அவனோ ஒரு பெரிய திடகாத்திரமுள்ள ஸ்திரீயோடு இனச்சேர்க்கை செய்ய விற்கப்படவிருந்தான். அப்பொழுது பண்டைய ஆபிரகாமலிங்கரோ தன்னுடைய தொப்பியை அக்குலண்டை வைத்துக் கொண்டு அவருடைய தொப்பியை அவருடைய அக்குலண்டை இந்த விதமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய கைமுட்டியால் கையை இடித்துக் கொண்டு அவர், அது தவறாயிற்று, என்றாவது ஒரு நாள் அது என் ஜீவனை கிரயமாக எடுத்துக் கொண்டாலும் நான் அதை ஒழித்து கட்டுவேன் என்றார். அது அங்கே தொலைவில் சிக்காகோவில் உள்ள அருங்காட்சியகத்தில் ஒரு ஆடை அதன் ரத்த கரையுடன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அந்த ரத்த கரையே அந்த கருப்பு மனிதர்களை விடுதலையாக்கினது. நான் அது பாவம் என்றும் அந்த காரியங்கள் தவறாக இருக்கின்றன என்றும் கூறுகிறேன். தேவனே, அதை ஒழித்து கட்ட எனக்கு உதவி செய்யும். மற்ற எல்லா சுவிசேஷ ஊழியர்களுக்கும் உதவி செய்யும். நாம் சுவாதீனர்களாய் பிறந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் இந்த கோட்பாட்டிற்காகவும் அல்லது எந்த கொள்கைக்காகவும் ஒரு உலக ஆலோசனை சபைக்குள்ளாக செல்ல வேண்டிய வேலையை நமக்கு கிடையாது. நாம் பரிசுத்த ஆவியில் சுவாதீனமுள்ள மனிதர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு உரிமை உண்டு. நாம் அப்படிப்பட்ட அதை போன்ற காரியத்திலிருந்து வெளியே வந்த பெந்தேகோஸ்துக்களாய் இருக்க வேண்டும். அது உண்மை. இப்பொழுது நாம் சுயாதீனராயிருக்கிறோம். நாம் மீண்டும் இந்த காரியங்களுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த விலைக்கு வாங்குபவன் அவனுடைய அடிமைகளை 100 அல்லது ஏதோ சற்று கூடுதலாகவோ ஒரு பெரிய பண்ணையில் இருந்த அந்த அடிமைகளை நோக்கி பார்த்தான். அவன் உதாரணமாக என்றான், அங்கு ஒரு நபர் இருந்தால் அவர்கள் அவனுக்கு நசையடியை கொடுக்கவே இல்லை. அவனுடைய மார்பை நிமித்திக் கொண்டு அவனுடைய முகவாய்க்கட்டையை மேல் நோக்கி பார்த்தவாறு வைத்துக் கொண்டு அங்கே வேலையில் இருந்தான். அப்பொழுது அவன், நான் அவனை வாங்க விரும்புகிறேன் என்றான். அதற்கு அவன், ஓஹோ இல்லை என்றானாம். முதலாளியோ அவன் விற்பனைக்கு அல்ல என்றானாம். இவனோ அவன் ஒரு அடிமைதானே என்று கேட்டானாம். அதற்கு அவன், ஆம் என்றானாம். அப்பொழுது இவன், அவனை அவ்வளவு வித்தியாசப்படுத்துகிறது எது என்றும், நீங்கள் அவனுக்கு வித்தியாசமாக உணவளிக்கின்றீர்களா என்றும் கேட்டானாம். அப்பொழுது அவன், இல்லையே, அவர்கள் எல்லோருமே அங்குள்ள அந்த கப்பல் சமையலர்கள் தான், ஒன்று சேர்ந்து சாப்பிடுகிறார்கள் என்றானாம். மேலும் இவன், அவன் அவர்களுக்கு தலைவனாக இருக்கின்றானா என்று கேட்டானாம். அதற்கும் அவன், இல்லையே, அவன் வெறுமனே ஒரு அடிமையாகத்தான் இருக்கிறான் என்றானாம். அப்பொழுதும் இவன், இருந்தாலும் அவனை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது எது என்று கேட்டானாம். அதற்கு அவன், அது என்னையே வியப்பில் ஆழ்த்திவிட்டது என்பது உமக்கு தெரியுமா என்று கூறினானா. பின்னர் அவன், அவர்கள் அங்குள்ள தாயகமான ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்கின்றனர் என்பதை நீர் அறிவீர். அந்த பையனுடைய தகப்பனார் ஒரு குலத்தின் ராஜாவாக இருக்கிறாராம். எனவே அவன் ஒரு அயலானா இருந்தும் அவன் தன்னை ஒரு ராஜகுமாரனுடைய மகனாவே காட்டிக்கொள்கிறான் என்றானா. ஓ, ஒரு கிறிஸ்தவ வாலிப ஸ்திரிக்கும் ஒரு வாலிப மனிதனுக்கும் அது என்ன ஒரு காரியமாக இருக்கும் என்று நான் எண்ணி பார்த்தேன். ஸ்திரீகளே, அந்த விதமான ஆடைகளை அணிந்து கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். மனிதனே, கீழ்த்தரமான கேலி பேச்சுக்களையும் அதை போன்ற எல்லா காரியத்தையும் செய்வதையும் அவர்களிடம் நிறுத்தும்படி கூறு. நாம் ராஜகுமாரர்களும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம். ஒரு ராணியை போன்று உடை உடுத்துங்கள், ஒரு பெண்மணியை போன்று உடை உடுத்துங்கள், ஒரு பெருந்தன்மையான ஜனங்களை போன்று செயல்படுங்கள். உங்களுடைய தலைமுடியை இந்த விதமாய் வளரவிடாதீர்கள். வேதமோ ஒரு மனிதன் நீண்ட தலைமுடியை உடையவனாய் இருப்பது தவறாயிருக்கிறது. சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது. ஸ்திரீகள் தன்னுடைய தலைமுடி வெட்டப்பட்டிருப்பதோடு ஜபிப்பதும் கூட ஒரு சாதாரண காரியமாய் உள்ளது. ஆனால் அது ஒரு அவமானமாய் இருக்கிறது என்று கூறியுள்ளது. இதை குறித்து எப்படி? ஒரு புருஷனின் உடையை ஒரு ஸ்திரீ தரிப்பது ஒரு அவமானமாக இருக்கிறது. மகத்துவம் உள்ள மாறாத தேவன் மாறுகிறதில்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய தேசத்தின் மற்ற காரியங்களும் நெறிமுறை கேடடைந்துள்ளன. அது ஒரு அவமானமே. நாம் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளையும் போன்று செயல்படுவோமாக. நாம் அதை போன்று ஜீவிப்போமாக. நாம் ராஜாவின் குமாரர்களாயிருக்கிறோம். நாம் ராஜகுமாரர்களே, நாம் ராஜகுமாரர்கள் தான். இப்பொழுது இந்த குழப்பமான மாசுபடிந்துள்ள அறுவறுப்பான கூட்டம் இங்கு நம்மை சூழ்ந்து நிற்க, ஜனங்களோ தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு இன்னமும் அதே விதமாக செயல்படுகின்றனர். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் ஒரு நாள் ஒரு தட்டுதலை கேட்டு அவர் உள்ளே வர திறந்த போது பெருமையும் மற்ற யாவும் போய்விட்டன. ஆமேன். அவர்கள் என்னை என்னவென்று அழைக்கிறார்கள் என்பதை குறித்து நான் கவலை கொள்கிறதில்லை. ஓ, நான் வெறுமன ஒரு சிறு பண்டைய மாதிரியானவன் என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் என் ரட்சகரும் கூட பண்டைய மாதிரியானவராகவே இருந்தார். அது உண்மைதானே? நீங்கள் அந்த பாடலை கேட்டிருக்கிறீர்கள். பண்டைய மாதிரியை உடையவர்களாக இருங்கள். யாரோ ஒருவரை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட முயற்சிக்காதீர்கள். அவரே உங்களுடைய மாதிரியாக இருக்கிறார். அவரை போன்றிருக்க முயற்சியுங்கள். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் நீங்கள் அதை செய்யும்படி உதவி செய்வார். உங்களுடைய ஜீவியத்தை அவரை போன்றாக்கிக் கொள்ளுங்கள். ஆம், அங்கே ஒரு வாசல் உண்டு. நான் மற்றொரு வாசலை கூட விரும்புகிறேன். நான் அதிகமாக சுற்றி வளைத்து பேசுகிறேன். அங்கே மற்றொரு வாசல் இருக்கிறது. அப்படியே அந்த வாசலுக்கு அடுத்தது வலக்கை பக்கமாக சுற்றி செல்கிற அந்த வாசல் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்குரிய வாசலாக இருக்கிறது. ஓ, நீங்கள் அவரை அதன் மூலம் அனுமதிக்க விரும்புகிறதில்லை. இப்பொழுது நான் ஒரு பொதுவான விருதுக்கு செல்லும்படி வெளியே செல்ல விரும்பினால் உனக்கு என்ன? நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை எனக்கு எந்த சபை கூறப்போகிறது? அங்குதான் காரியம். பாருங்கள், என்னுடைய உழைப்பூதியத்தில் பத்தில் ஒன்றா? என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கூறப்போகிறது யார்? அது என்னுடைய சொந்த தனிப்பட்ட ஜீவியம் ஆயிற்று. நான் இந்த பணத்தை சம்பாதிக்கிறேன். நான் என்னுடைய சொந்த ஜீவியத்தினுடனாக இருக்கிறேன். நான் விரும்பினால் குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து கொள்வேன். அது என்னுடைய சொந்த அமெரிக்க சிறப்புரிமை. அது உண்மை, நிச்சயமாக உண்மை. ஆனால் நீங்கள் ஒரு வெள்ளாடா இல்லாமல் ஒரு செம்மறியாட்டு குட்டியா இருந்தால் நலமாக இருக்கும். பாருங்கள், செம்மறியாட்டு குட்டிகள் அவர் இருக்கின்றதை போன்று இருக்கின்றன. அவைகள் ஒரு நாளில் பிரித்தெடுக்கப்படும். ஒரு செம்மறியாடு ரோமத்தை உடையதா இருக்கிறது. அந்த ஒரே காரியத்தை அது உடையதா இருக்கிறது. அதனால் ரோமத்தை உற்பத்தி செய்ய முடியாது. நாம் ஆவியின் கரியை உற்பத்தி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறதில்லை. ஆனால் நாம் ஆவியின் கரியை கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அது ஒரு செம்மறியாடா இருக்கும் வரையில் அது கொடுக்கும். அது உற்பத்தி செய்ய வேண்டியதில்லை. செம்மறியாட்டுக்குள் இருக்கிற சுரப்பிகளும் ரோமத்தை உண்டு பண்ணும். ஏனென்றால் அதற்குள் இருக்கிற சுரப்பிகளும் குண்டிக்காய் சுரப்பில் இருந்து ஊறும் இயக்குநீர் மற்றும் அந்த சுரப்பிகளே ரோமத்தை உற்பத்தி செய்ய ஈடுபடுகின்றன. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்ற பொழுது நீங்கள் வார்த்தையோடு முயன்று வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. நீங்கள் ஒன்றையும் தூண்டிவிடவோ ஒன்றையும் அடக்கவோ இழுக்கவோ மேலே அழுத்தவோ வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்றீர்கள். நீங்கள் அப்படியே தானாகவே ஆவியின் கனியை கொடுப்பீர்கள். புரிகின்றதா? பாருங்கள், அந்த விதமாகத்தான் அது இருக்கிறது. புரிகின்றதா? ஆனால் இன்றைக்கு ஜனங்களோ அவர்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தோடு நீங்கள் காலத்தை வீணாக்க விரும்புகிறதில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவெனில், அப்படியே சுற்றிலும் உள்ள கதவை திறந்து இப்பொழுது இயேசுவே உள்ளே வாரும் என்று கூறுங்கள். பின்னர் என்ன சம்பவிக்கிறது என்பதை பாருங்கள். நீங்கள் புத்தகத்தில் காணும்போது நீங்கள் இதை செய்ய வேண்டியவர்களா இருக்கின்றீர்கள், நீங்கள் அதை செய்வீர்கள். ஏன்? அப்படியானால் நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு செமரியாடா இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் அவரை அப்படியே வாசலண்டிகளே நிறுத்தி வைக்க விரும்பினால், நான் சபையில் சேர்ந்திருக்கிறேன், நான் உங்களைப் போலவே நல்லவனாக இருக்கிறேன், பாருங்கள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறுங்கள். ஒரு கால் நீங்கள் வெறுமன அதைத்தான் செய்திருப்பீர்கள், ஆனால் நீங்கள் அவரை ஆண்டவராக்கினீர்களா? புரிகின்றதா? இப்பொழுது ஆண்டவரால் ஒரு புத்தகத்தின் விதிமுறைகளின்படி அமர்ந்திருந்து ஒரு வார்த்தையை கூறி பின்னர் சுத்தி வந்து அதை மறுதளிக்க முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதாக கூறிக்கொண்டு அதே சமயத்தில் வேதமானது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படி கூற நீங்களோ, ஓ, நான் அதை விசுவாசிக்கிறதில்லை என்று கூறுகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவி பரிசுத்த ஆவி அல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் தம்மைத்தாமே மறுதளிக்க மாட்டார், அது உண்மை. அவர் தம்மை மறுதளிக்க மாட்டார். அவர் வார்த்தையை எழுதினார், அவர் அதை நிறைவேற்றும்படியாய் அதை கவனித்து வருகிறார். புரிகின்றதா? ஆகையால் அதுவல்ல, பரிசுத்த ஆவி அது ஒரு ஆவியா இருக்கிறது. சரி, இது ஒரு சபையின் ஆவியா இருக்கலாம், இது ஒரு போதகரின் ஆவியா இருக்கலாம், இது உலகத்தின் ஆவியா இருக்கலாம், இது எந்த விதமாக இருக்கலாம், அது என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் அது என்னவா இருந்தாலும், அது நான் மெத்தோடிஸ்ட், நான் பேப்டிஸ்ட், நான் பிரசிடேரியன், நான் பெந்தேகோஸ்தே, நான் இதுவாக இருக்கிறேன், நான் அதுவாக இருக்கிறேன் என்ற ஒரு ஸ்தாபன ஆவியா இருக்கலாம். பெந்தேகோஸ்தே, இப்போது நினைவிருக்கட்டும், நான் அதை சரிபடுத்த விரும்புகிறேன். பெந்தேகோஸ்தே என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல, பெந்தேகோஸ்தே என்பது நீங்கள் பெற்றிருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. மெத்தோடிஸ்டுகள், பேப்டிஸ்டுகள், கத்தோலிக்கர்களாகி நீங்கள் யாவரும் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றிருக்க முடியும். நீங்கள் பெந்தேகோஸ்தேவில் சேர்ந்து கொள்ள முடியாது, ஏனெனில் அதில் சேருவதற்கான வழியே கிடையாது. நான் பிரணாம் குடும்பத்தில் 55 வருடங்களாக இருந்து வருகிறேன். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் என்னை ஒரு பிரணாமாகும்படி கேட்டுக்கொண்டதே இல்லை, நான் பிரணாமாகவே பிறந்தேன். அந்த விதமாகத்தான் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாகவே பிறந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது அது உண்மை. ஓ, அது தனிப்பட்ட ஜீவியம் ஆயிற்று. ஓ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய போதகர் இந்த நடனங்களுக்கு செல்கிறார். நாங்கள் வளைந்து நெளிந்து ஆடும் நடனத்தை ஆடுகிறோம். அவர்கள் அதை உடலா இருக்கிறார்கள். சரி, பார்த்தீர்களா? என்னால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பதை நீர் என்னிடம் வந்து கூற வேண்டாம். சரி, பாருங்கள், நீங்கள் அவரை உள்ளே அனுமதிக்க மாட்டீர்கள். வெறுமன அவரை ஒருமுறை உள்ளே அனுமதியுங்கள், அதன் பின்னர் திரும்பவும் வளைந்து நெளிந்து ஆடும் நடனத்திற்கு அல்லது ராக் அண்ட் ரோல் நடனத்திற்கு போக முடிகிறதா என்றும், அல்லது நீங்கள் என்ன செய்ய போவதாக இருக்கின்றீர்களோ அதை உங்களால் செய்ய முடிகிறதா என்றும் பாருங்கள். உங்களால் அதை செய்ய முடியாது. ஒருமுறை அவரை உள்ளே அனுமதித்து விட்டு பின்னர் சிறிகளாகி உங்களில் சிலர் ஒரு ஜோடு குட்டைக்கால் சட்டைகளை அணிய துவங்கி பாருங்கள். நான் நீண்ட நேரமாக உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் இன்னும் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். இந்த வகையில் அது சரியாய் உள்ளதா என்று பாருங்கள். கர்த்தர் அவருக்காக நடத்தும்படி அனுமதித்த கூட்டங்களிலேயே மிகப்பெரிய கூட்டம் பாம்பேயில் தான் என்று நான் நினைக்கிறேன். அங்கே 500,000 பேர்களும், ஆப்பிரிக்காவில் உள்ள டர்பனில் உள்ள குதிரைப்பந்தய மைதானத்தில் 2,00,000 பேர்களும் கூடியிருந்தனர். அந்த பிற்பகலில் நம்முடைய கிருபையுள்ள கர்த்தர் இறங்கி வந்து செய்த அப்படிப்பட்டதான மகத்தான அற்புதமான காரியத்தை கண்ட பிறகு நான் கூறினேன், நான் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு வார்த்தையை போதித்தனர், ஆனால் வார்த்தை உயிர்ப்பிக்கப்பட்டு ஜீவனை அடைந்தது. அவர் கூறினது ஜீவனண்டு வர வேண்டியதா இருக்கிறது என்றேன். அப்பொழுது அங்கே 25,000 பேர்களுக்கு ஒரே நேரத்தில் சுகமளித்தல் சம்பவித்த பொழுது அங்கே குவியல் குவியலான பண்டைய நல்ல சக்கர நாற்காலிகள் குவிந்து கிடந்தன. வெறுமென ஒரு எளிமையான சிறு ஜபத்திலேயே அவர்கள் அப்படியே பரிசுத்த ஆவியை கண்டிருந்தனர். அவர்கள் யாராக இருந்தனர் என்றும் அவர்கள் எங்கிருந்து வந்தனர் என்பதையும் கூட அறிந்திராத அந்த ஜனங்கள் அவர்கள் யாவரும் அதை காண விரும்பினர். பார்த்தீர்களா? நானோ எத்தனை பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அங்கே விக்கிரகங்களை சுமந்து கொண்டிருந்த பழங்குடியின வகுப்பை சார்ந்த சுதேசிகள் 30,000 பேர் தங்களுடைய கால் ஒன்று எழுமினர். வேத பண்டிதர் பாஸ்வத்தும் வேத பண்டிதர் பேக்ஸ்டரும் மற்றவர்களும் அழத்துவங்கினர். சகோதரன் பாஸ்வத் ஓடி வந்து, சகோதரன் பிரணாம், இது உடைய முடிசூட்டும் நாளா இருக்கிறது என்றார். சகோதரன் பேக்ஸ்டரோ, சகோதரன் பிரணாம், நான் வியப்புறுகிறேன் என்றும், அவர்கள் சரீர சுகமளித்தலை மனதில் கொண்டிருந்தனர் என்று நான் கருதுகிறேன் என்றார். அந்த பையன் தன்னுடைய கரங்களை ஊன்றிக்கொண்டு முழங்காலில் இருந்தான். பரிசுத்த ஆவியானவரோ அவனிடத்தில், அவன் எங்கிருந்து வருகிறான் என்றும் என்ன சம்பவித்திருந்தது என்றும் கூறி, நீ பேசுவாய், மேலும் உன்னுடைய சகோதரனை குறித்து சிந்திக்கிறாய், அவன் சுமார் அரை மைல் தூரத்தில் அங்கே இருக்கிறான், அவன் ஒரு ஆட்டின் மீது சவாரி செய்து கொண்டிருந்த போது அவன் தன்னுடைய காலை காயப்படுத்திக் கொண்டான் என்றான். மேலும் நான், ஆனால் கர்த்தர் உரைக்கிறதாவது அவன் சுகமாக்கப்பட்டிருக்கிறான் என்றேன். இதோ அந்த பையன் தன்னுடைய கரங்களில் கக்கத்தண்டுகளுடன் அந்த விதமாக வந்தான். அப்பொழுது காவல்துறையினர் அவர்களை அமைதிப்படுத்த கிட்டத்தட்ட 20 நிமிடங்களை எடுத்துக் கொண்டனர். இப்பொழுது இந்த பையன் தன்னுடைய கரங்களையும் கால்களையும் ஊன்றி முழங்கால் படியிட்டவனாய், எழும்ப கூட முடியாதவனாய் நிர்வாணமாய் இருந்தான். ஓஹோ, என்ன அத்தகைய ஒரு பயங்கரமான காரியமாயிற்று. அவனோ தானங்கே சுற்றுலாவினரண்டை வந்து கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டான். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் ஒரு விதமான காட்டு நடனம் புரிவர். அப்பொழுது நான் அவனுடைய இடுப்பில் இருந்த சங்கிலியை எடுத்து அதை ஆட்டினேன். நானோ என்னால் அந்த பரிதாபமான சிருஷ்டிக்கு உதவ முடிந்தது. அதை செய்யாமல் இருந்திருந்தால் அப்பொழுது நான் இங்கு பின்னே நிற்க தகுதி உள்ளவனாய் இருக்க மாட்டேன் என்று கூறி, நான் என்னால் அவனுக்கு உதவி செய்ய முடியாது, ஆனால் இப்பொழுது நான் ஒரு சிறிய வரத்தை உடையவனாய் இருக்கிறேன், எனவே நான் அதன் மூலம் செயல்பட முடியும், ஆயினும் கர்த்தர் என்ன கூறுகிறாரோ அதையே செய்வேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் அவன் யாராய் இருந்தான் என்பதை அவரிடம் கூறும்படிக்கு காண்பித்து, அவனுடைய தாயும் தகப்பனும் அங்கே அமர்ந்து கொண்டிருப்பதையும், அவர்கள் தென்னாப்பிரிக்க சூழ இனத்தவராக இருக்கிறார்கள் என்றும், அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக மெலிந்திருக்கிறார்கள் என்றும் கூறினார். ஒரு சூழு இனத்தை உடையவன் சராசரியாக 300 பவுண்ட் எடையுடனாக இருப்பான். ஆகையால் அப்பொழுது அவர்கள் வழக்கத்திற்கு மாறானவர்களாயிருந்தனர். ஆனால் இந்த பையன் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தவர் என்றால் அவனுடைய வீட்டின் வலது பக்கத்தில் நீங்கள் உள்ளே வாசலுக்குள் செல்லும் போது அங்கே அந்த சிறு குடிசையில் ஒரு கிறிஸ்தவின் புகைப்படம் இருக்கிறது என்று கூறப்பட்டது. அது முற்றிலும் உண்மையாக இருந்தது. அவனுடைய தாயும் தகப்பனும் எழுப்பி நின்றனர். அவனுடைய பெயர் கூறப்பட்ட விதமாகவே இருந்தது. அவன் யார் என்பதும் மற்ற ஒவ்வொரு காரியமும் கூறப்பட்ட விதமாகவே இருந்தது. அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதிருந்தது. நான் திரும்பி பார்த்தபோது நான் ஒரு தரிசனத்தில் அங்கே அவன் தன்னால் நேராக நிமிர்ந்திருக்க முடிந்த அளவு நிமிர்ந்திருப்பதை கண்டேன். அவன் தன்னுடைய ஜீவியத்தில் எழும்பி நின்றதே இல்லை என்றால் அவன் அந்த விதமாகவே பிறந்திருந்தான். அப்பொழுது நான் கர்த்தராகிய இயேசுவே அவனை சுகமாக்குகிறார் என்றேன். அவன் தன்னுடைய சரியான சிந்தனையிலும் கூட இல்லாதவனாய் இந்த விதமாக ஓ பா 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 என்று கூறி போகும்படியாக முயற்சித்துக் கொண்டிருந்தான். நான் அந்த சங்கிலியை பற்றி பிடித்துக் கொண்டு அதை அந்த விதமாக அசைத்தேன். நான் மகனே, இயேசு கிறிஸ்துவை சுகமாக்குகிறார், உன்னுடைய கால் ஒன்று எழும்பினில் என்றேன். அப்பொழுது அவன் எழும்பி நின்றான். அவன் அந்த விதமாக எழுப்பின்ற போது கண்ணீர் வழிந்தோடி அவனுடைய கருப்பான வயிற்றிலிருந்து கீழே வழிந்தது. நான் 30,000 பழங்குடியின வகுப்பை சேர்ந்த சுதேசிகள் தங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்ததை கண்டேன். ஒரு கிமாரி கழக மன்றத்தில் இருந்த போது இப்பொழுது நான் கூறினேன், நான் பாப்டிஸ்ட் சபையை விட்ட போது அப்பொழுது என்னால் எல்லா ஜனங்களோடும் ஐக்கியம் கொள்ள முடிந்தது. அப்பொழுது அவர்கள் என்னிடத்தில் நான் ஒரு உருளும் பரிசுத்தராக மாறப்போகிறேன் என்று கூறினர். அவர்கள் ஏன் நீர் ஒரு உருளும் பரிசுத்தராகி விடுவீர்கள்? நான் ஒரு கூட்ட என்னுடைய பாப்டிஸ்ட் சகோதரர்களோடு அமர்ந்திருந்த போது நான் நீங்கள் இங்கே கடந்த 150 வருடங்களாக ஊழியக்காரர்களை அனுப்பியிருக்கின்றீர்கள், ஆனாலும் நான் அவர்களிடத்தில் இடத்தை கண்டேன், அவர்கள் இன்னமும் விக்கிரகங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்களே என்றேன். பின்னர் நான் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேடுதலின் வல்லமையினால் ஒரே சமயத்தில் 30,000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களே என்றேன். இப்பொழுது நான் ஸ்திரீகளாகி உங்களிடத்தில் கூற விரும்புகிறேன், அந்த ஸ்திரீகளுக்கு என்ன சம்பவித்தது என்று தெரியுமா? நான் இப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இடத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார் என்றேன். அவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக தங்களுடைய கரங்களை உயர்த்தினர். அவர்கள் அங்கிருந்து நடந்து சென்ற போது நிர்வாணமாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு சிறு துணிப்பத்தை ஒட்டு துணி மட்டுமே அவருடைய முன்பாகத்தில் இருந்தது. ஆனால் அதன் பின்னர் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் மனிதர்களின் முன்னிலையில் இருப்பதை உணர்ந்தவர்களாய் அவர்கள் அங்கிருந்து நடந்து சென்று அவர்கள் தங்களுடைய கரங்களை இந்த விதமாக மடக்கி மறைத்துக் கொண்டனர். இப்பொழுது சகோதரிகளே, அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அதிகமாக ஆடைகளை கடந்து கொண்டே இருக்கும் போது நாம் இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்களாக இருப்பதாகவும் விசுவாசிப்பதாகவும் எப்படி நாம் உரிமை கோர முடியும்? ஆனால் அந்த நபர்களோ கிறிஸ்துவின் நாமத்தை ஒருபோதும் கேட்டதே கிடையாது. ஆனால் அப்படியே அவரை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டனர். இல்லை என்றால் நீங்கள் அவர்கள் நிர்வாணமாக இருந்தனர் என்பதை அவர்களிடம் கூறியிருக்க முடியாது. அவர்கள் அதை அறியாதிருந்தனர். ஆனால் அவர்களோ தங்களை இந்த விதமாக மறைத்துக் கொண்டு நடந்து சென்றனர். அடுத்த நாள் இல்லை, 2 நாட்களுக்கு பின்னர் அவர்களை ஒரு விதமான ஆடைகளோடு கண்டிருப்பீர்கள். ஓ என்ன, ஏதோ காரியம் எங்கோ தவறாக இருக்கிறது. அது வேத சாஸ்திரத்தின் ஒரு திருத்தலாயிருக்கிறது. அவர் லேகியோன் அழைக்கப்பட்ட மனிதனுக்கு செய்தது போன்றே இது இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேடுதலின் வல்லமையாய் உள்ளது. அப்பொழுது அவனை தன்னுடைய சரியான சிந்தனையில் அவனை ஆடை உடுத்தினவனாய் கண்டோம். ஜனங்களின் மேலுள்ள ஒரு ஆவியே அவர்களை அமெரிக்க தனி கொள்கைக்குள்ளாகவும் பிரான்ஸ் நாட்டின் தனி கொள்கைக்குள்ளாகவும் எல்லா விதமான உலக பிரகாரமான கொள்கைக்குள்ளாகவும் சபை கொள்கைக்குள்ளாகவும் வலிந்து விரட்டுகிறது என்பதை நான் நம்ப துவங்குகிறேன். ஆனால் அவர்கள் ஒருமுறை அந்த போதகரண்டை வரட்டும். அப்பொழுது அவர்கள் அந்த தட்டுதலை வாசலண்டை உணர்ந்து அவர்கள் ஆடைகளை அணிந்து ஸ்திரீகளைப் போன்றும் புருஷர்களைப் போன்றும் செயல்படுவார்கள். அவர்கள் மீண்டும் பிறந்த கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். ஆமென். ஆம், இப்பொழுது நான் முடித்து விட்டேன். ஆனால் 12 மணியாவதற்கு 20 நிமிடங்கள் இருக்கின்றபடியால் வெறுமனை இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கின்றபடியால் நான் சிலவற்றை கூறாமல் விட்டுவிடுகிறேன். அப்படியே ஒரு வினாடி இருங்கள். சில வேத வாக்கியங்களே உள்ளன. எனவே நான் இன்னும் ஒரு வாசலை திறக்க விரும்புகிறேன். அது சரியா இருக்குமா? அங்குள்ள மற்றொரு வாசல் விசுவாசமாயிருக்கிறது. பாருங்கள், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் பெருமையின் வாசல், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் இப்பொழுது நாம் விசுவாசத்தை திறப்போமாக. அவர்களை பற்றிய முழு காரியத்தையும் பாருங்கள். ஆனால் நாம் விசுவாசத்திற்குள்ளாக செல்வோமாக. உங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் காலத்திற்கு முன்னர் நான் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய போவதாக இருந்த ஸ்திரீ நட இருந்தேன். அவள் என்னை அழைத்தாள். அவள், சகோதரன் பிரணாம், நான் பின்வாங்கி போன ஒருவளாய் இருக்கிறேன், எனவே நீ எனக்காக ஜெபிப்பீரா என்று கேட்டாள். அப்பொழுது நானோ, சரியம்மா, நான் ஜெபிப்பதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்றேன். பின்னர் நான், நீ ஒரு பின்வாங்கி போனவளா என்று கேட்டேன். அதற்கு அவள் ஆம் என்றாள். அப்பொழுது நான், இப்பொழுது நாம் அப்படியே ஒரு நிமிடம் காத்திருப்போமாக, நான் உங்களுக்கு வேத வாக்கியங்களை வாசிக்கட்டும் என்றேன். அங்கே படுக்கையில் ஒரு ஸ்திரீ படுத்துக் கொண்டு உண்மையிலேயே என்னை வினோதமாக நோக்கி பார்த்தாள். அவளும் அவளுடைய மகன் சுமார் 20 வயதுடனாய் ஒரு வழக்கமான ரிக்கியை போன்று இருந்த அவனும் அங்கே நின்று கொண்டு அந்த விதமாக அவர்கள் என்னை நோக்கி பார்த்தனர். அப்பொழுது நான் சரியம்மா என்று கூறி பிறகு நான் சொன்னேன், நான் அவளிடத்தில் உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்ற வேதவாக்கியத்தை வாசித்து காட்டினேன். நான் அதை அவளுக்கு வாசித்து காட்டினேன். பின்னர் நான், நீங்கள் வழித்தப்பி போயிருப்பீர்களேயானால் பாருங்கள், நீங்கள் தேவனிடத்திலிருந்து வழிவிலகி தூர போயிருக்கின்றீர்கள், ஆனால் தேவன் உங்களை விட்டு தூரமாய் செல்லவில்லை, இல்லை என்றால் நீங்கள் என்னை அழைக்க மாட்டீர்கள் என்றேன். அவள் அழத்து வங்கினாள். நான், நாம் ஜபம் செய்வோம் என்றேன். அப்பொழுது பக்கத்து படுக்கையில் அங்கிருந்த அந்த ஸ்திரீயோ, ஒரு நிமிடம் பொறுங்கள், ஒரு நிமிடம் அங்கு பொறுத்திருங்கள் என்றாள். நான் என்னமா என்று கேட்டேன். பின்னர் அவள் அந்த திரை இழுத்துவிடுங்கள் என்றாள். அப்பொழுது நான் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அவள் நாங்கள் மெத்தோடிஸ்டுகள் ஆயிற்றே என்றாள். அப்பொழுது நான் இருக்கட்டுமே, அதற்கு இதனோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது பாருங்கள், அது நீ ஒரு கழுதிக்குட்டியா இருந்தா என்றும் நீ ஒரு பன்றி பட்டியலில் இருந்தா என்றும் கூறுவதை காட்டிலும் மேலானதல்ல பாருங்கள் என்றேன். பின்னர் நான் அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்தவில்லையே என்றேன். புரிகின்றதா? ஆனால் நீங்கள் பாருங்கள், அங்கிருந்துதான் அது வருகிறது. அது சுயநீதியாகும். அது எங்களுடைய விசுவாசத்திற்கு விரோதமானதாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய சபையில் தெய்வீக சுகமளித்தலை அல்லது அந்த விதமான காரியத்தை விரும்புகிறதில்லையே. பாருங்கள், நான் என்னத்தை குறிப்பிட்டு கூறுகிறேன் என்பது புரிகின்றதா? பாருங்கள், அவர்கள் அந்த வாசலின் உள்ளே வர அனுமதிக்க மாட்டார்கள். அது எங்களுடைய விசுவாசத்திற்கு விரோதமானதாக இருக்கிறது. ஒரே ஒரு விசுவாசம் தான் உண்டு. ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம். அந்த விசுவாசமே என் விசுவாசம் உண்மையே மேல் நோக்கி பார்க்கிறது. கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே, தெய்வீக ரட்சகரே, நான் ஜபிக்கையில் இப்பொழுதே எனக்கு செவிகொடும். என் அவிசுவாசத்தை எல்லாம் போக்கிவிடும். பாவம் ஆயிற்றே, பாவம். ஒரே ஒரு பாவம் தான் உண்டு, அது அவிசுவாசமாயிருக்கிறது. மது அருந்துகிற ஒரு மனிதன் ஒரு பாவி அல்ல. பாருங்கள், அது பாருங்கள், அதுவல்ல பாவம். மது அருந்துவது ஒரு பாவம் அல்ல. விபச்சாரம் செய்வதும் பாவம் அல்ல. பொய்யழைப்பதும் திருடுவதும் அது பாவம் அல்ல. அது அவிசுவாசத்தின் தன்மைகளாயிருக்கின்றன. நீங்கள் ஒரு விசுவாசியா இருந்தால் நீங்கள் அதை செய்யவே மாட்டீர்கள். பாருங்கள், நீங்கள் ஒரு அவிசுவாசி அல்லது ஒரு விசுவாசி என்ற இரண்டு மட்டுமே உண்டு. பாருங்கள், ஒன்று அல்லது மற்றொன்று. நீங்கள் இந்த எல்லா காரியங்களையும் மற்றும் அந்த விதமான பக்திமயமான ஒழுங்குமுறைகளையும் செய்கிறதில்லை. ஏனென்றால் நீங்கள் ஒரு அவிசுவாசியா இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு விசுவாசியா இருப்பீர்களானால் நீங்கள் வார்த்தையை விசுவாசிப்பீர்கள். ஏனென்றால் கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். புரிகின்றதா? எனவே நீங்கள் வெறுமன ஒரு அவிசுவாசியா இருக்கபடியால் நீங்கள் ஏதோ ஒரு பாரம்பரியத்தை அல்லது வேதாகமத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு கோட்பாடுகளை அல்லது ஏதோ ஒரு காரியத்தை ஸ்தாபனங்கள் செய்கிறதையே நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசியோ அந்த வார்த்தையோடு சரியாக தரித்திருக்கிறார். தேவன் அந்த வார்த்தையின் மூலமாக சரியாக கிரியை செய்கிறார். நாம் ஜீவிக்கிற இந்த சந்ததியில் அதனை நிறைவேறவும் செய்கிறார். கவனியுங்கள், நீங்களோ ஓ நான் சகோதரன் கத்த என்கிறீர்கள். நல்லது, அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு சமயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படாத அநேக பெலிஸ்தியர்களும் கூட சென்றனர். அப்பொழுது ஒரு கூட்ட எகிப்தியர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து மோசேயை பின்தொடர முயற்சித்தனர். ஆனால் அது முடிவிலே வேதம் என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல நாம் கடைசி நாளில் அதே காரியத்தை கண்டறிகிறோம் என்று கூறியுள்ளது. இப்பொழுது இன்னும் சற்று கூடுதலாக பார்ப்போம். இயேசு இந்த காலத்தில் இங்கே நீ நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சமரன் என்றும் நீ சொல்லுகிறபடியால் என்று கூறினார். அப்படியே இன்றைக்கு நாம் எப்போதும் இருந்ததிலேயே மிகவும் ஐஸ்வர்யமான சபையாக இருக்கிறோம் என்பதை நோக்கி பாருங்கள். நல்லது, பெந்தேகோஸ்துக்காக நீங்கள் உங்களுடைய தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் போன்று வெளியிலே ஒரு கஞ்சிரா இசைக்கருவியோடு மூலையில் இருந்திருப்பீர்களேயானால் நீங்கள் மிக மேலானவர்களாக இருப்பீர்களே. ஆனால் நீங்கள் இப்பொழுது மற்றவர்களை காட்டிலும் மேலான சபைகளை பெற்று உலகத்தில் மிகவும் கொழுத்து வளர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் வழக்கமாக அவர்கள் மத்தியில் இருந்த தேவனுடைய ஆவியானவர் எங்கே? நீங்கள் உண்மையான காரியத்தை விட்டுவிட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகின்றீர்களே. நினைவிருக்கட்டும், இது பெந்தேகோஸ்தர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. காரணம், பெந்தேகோஸ்தே காலமே கடைசி காலமாயிருக்கிறது. பாருங்கள், நாம் பெற்றிருந்த இந்த எல்லா எடுப்புதலில் இருந்தும் வேறொரு ஸ்தாபனம் துவங்கவே இல்லை. அது ஏற்படாது. இதுவே முடிவாய் இருக்கிறது. இப்பொழுது கோதுமையானது முதிர்ச்சி அடைந்துள்ளது. அது இலைகளினூடாக வந்து, தண்டினூடாக வந்து, பதனினூடாக வந்து, இப்பொழுதோ கோதுமையாக வந்துள்ளது. பாருங்கள், அது இனி ஒருபோதும் வளராது. அவைகளுக்கு ஒரு பின்மாறி துவங்கி இருந்தது. ஆனால் அது அப்படியே உடனே பொழிந்தது. இதுவோ கோதுமை தோன்றிக் கொண்டிருக்கிறதா இருந்தது. கவனியுங்கள், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சமரன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஓ என்னே, நான் உன்னுடைய வாசற்படியிலே தட்டுகிறேன். லவோதிகேயாவே, நான் உன்னுடைய வாசற்படியிலே தட்டி நீ நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ள வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த காரியங்களை அகற்றிவிட்டு கிறிஸ்துவின் நீதியை, வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே விரும்புகிறேன். பாருங்கள், என்னுடைய நீதியை அல்ல, அவருடைய நீதியையே. நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கண் கலிக்கமே, நான் ஒரு கெண்டக்கியன். நான் மலைகளில் பிறந்தேன். நாங்கள் வழக்கமாக ஒரு சிறு பழைய இடத்தின் மேலிருந்த மேன்மாட சிறு இடத்தை உபயோகித்து வந்தோம். சிறுவர்களாகிய எங்களுக்கு மேலே ஏற ஒரு சிறு பழைய கம்பியன் இருந்தபடியால் நாங்கள் ஒவ்வொரு இரவும் அதனை கொண்டே மேலே ஏறுவோம். பின்னர் அங்கேயே படுத்துக் கொள்வோம். அங்கு பனி பெய்யும் போது அவர்கள் எங்கள் மீது ஒரு துண்டு கித்தானை எங்கள் மீது போட்டு மூடுவார்கள். பனிசாரல் அடிக்காதபடிக்கு பழைய சாய்வான பலகைகளை பொருத்துவார்கள். ஒரு பனிசாரல் தடுப்பு பலகை என்றால் என்னவென்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? நல்லது சகோதரனே, நான் இங்கு வேலை செய்யும் போது அழுக்குப்படியாமல் இருக்க அணிந்து கொள்ளும் என்னுடைய ஆடையை ஏன் அணிந்து கொள்ளவில்லை? பாருங்கள், நான் வீட்டில் இருக்கிறேனே. நல்லது, பண்டைய பனிசாரல் தடுப்பு பலகைகள். ஒரு வைக்கோல் மெத்தை என்றால் என்னவென்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? இப்பொழுது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் ஏதோ காரியத்தை குறித்து மட்டுமீறிய பக்தி பரவசம் அடைந்து விட்டேன் என்று நான் எண்ணிக்கொண்டேன். நல்லது, இப்பொழுது நான் சரியாக விட்டிருக்கிறேன் என்று நான் யூகித்துக் கொள்கிறேன். அது நல்லது. நான் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வரையில் நான் எதை குறித்துமே ஒன்றுமே அறியாதிருந்தேன். ஒரு பழைய விளக்கு, பழைய புகைப்போக்கும் கண்ணாடி விளக்கை எத்தனை பேர் அறிவீர்கள்? அது பெரிய நிலாவை போன்று பக்கத்தில் கைப்பிடி உடையதா இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவைகளை, அந்த கண்ணாடி புகைவிளக்கை வழக்கமாக வீட்டில் இருப்பவர்களிலேயே சிறிய மெலிந்த கைவிடுகளாக இருப்பவர்களே அந்த பழைய மத்து போன்ற கடைசியை வைத்து சுத்தம் செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நான் வழக்கமாக ஒரு பழைய காப்பு தட்டி எடுத்துக் கொள்வேன். அது என் மீது பணி விடுவதை தடுத்து சிதற வைக்கும். எனவே நான் அந்த கண்ணாடி புகைப்போக்கு விளக்கின் மீது பணி விடுவதை தடுக்க அங்கே அந்த காப்பு தட்டியை எடுத்து மேலே வைப்பேன். ஆம், உண்மையாகவே. இப்பொழுது என்னுடைய பாட்டனார் ஒரு கன்னி வைப்போராகவே இருந்தார். என்னுடைய தாயாருடைய தாயார் தொல்குடி மக்களுக்கென ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வந்தவர். அவர் டெனசிஸ் கென்டக்கியில் செரோக்கி இந்தியர்களுக்கென அங்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்த ஒரு இந்திய பெண்ணையே திருமணம் செய்து கொண்டார். நீங்கள் அந்த செரோக்கி பள்ளத்தாக்கு எங்கு உள்ளது என்பதை அறிவீர்கள். அவர் எல்லா நேரத்திலுமே வேட்டையாடுவதும் தண்ணி வைப்பதுமாகவே இருந்து வந்தார். எனவே அந்த விதமாகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். அங்கே மேலே சிறுவர்களாகி நாங்கள் படுத்திருக்கையில் ஏன் சில நேரங்களில் கடுமையான குளிர் உண்டாகும். அந்த குளிர்ந்த காற்று அங்கு வீசும் போது அது எங்களுடைய கண்களை மூடிக்கொள்ள செய்யும். எங்களுடைய கண்களின் இமைகள் இரவிலே ஒட்டிக்கொள்ளும். உங்களுக்கு தெரியுமா, அம்மா அதை கண்படல அடுக்கு என்று அழைப்பாள். ஆனால் எனக்கு அது என்னவென்றே தெரியாது. எனவே குளிர்ந்த காற்று அந்த விதமாக உங்களுடைய கண்களையே மூடிக்கொள்ளும். எனவே அப்பொழுது அவள் உங்களுடைய கண்களில் உங்களுக்கு கண்படல அடுக்கு உண்டாயிருக்கிறதா என்று கேட்பாள். அதன் காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த கடுங்குளிர் காற்று அங்கே அதனூடாக சுழன்று வீசுவதால் அப்பொழுது எங்களுடைய கண்கள் வீங்கி மூடிக்கொள்ளும். அதன் பின்னர் காலையில் அம்மா எழுந்து அங்கே ஏணியின் மூலம் இறங்கி வந்து அவள் ரொட்டியை ஆயத்தம் செய்வாள். அவள் மேஜையிலே சோழ ரொட்டியோடு வெள்ளப்பாகம் வைத்திருப்பாள். அப்பொழுது அவள் வெள்ளே என்பாள். அதற்கு நான் ஆம் அம்மாவா என்று கேட்பேன். அப்பொழுது அவள் நீயும் எடுவிடும் இறங்கி வாருங்கள் என்பாள். அப்பொழுது நான் அம்மா என்னால் கண் திறந்து பார்க்க முடியவில்லையே என்பேன். பின்னர் நான் என் சகோதரனை அழைப்பேன். நாங்கள் அவனை கூடா என்று அழைத்து வந்தோம். நான் அவனாலும் கண் திறந்து பார்க்க முடியவில்லையே என்பேன். பாருங்கள், எங்களுடைய கண்களை அழுக்கு மூடிக்கொண்டது என்பேன். அப்பொழுது அவள் சரி, அப்படியே ஒரு நிமிடம் இருங்கள் என்பாள். பாட்டனார் அவர் அமெரிக்க கரடியின விலங்கை பிடிப்பார். எத்தனை பேருக்கு ராக்கூன் என்றால் என்ன என்று தெரியும். அதுதான் அவளோ. அவர் அந்த கூன் மிருகத்தை பிடித்து அதிலிருந்து கொழுப்பை எடுத்து அதை ஒரு டப்பாவில் அடைத்து வைப்பார். அந்த கூன் மிருகத்தின் கொடுப்பானது எங்களுடைய குடும்பத்தின் நோய் நீக்கும் ஒரு மருந்தாயிருந்தது. அவர்கள் அதை எங்களுக்கு ஒரு கடும் குளிருக்காக அதில் கற்பூர தைலத்தோடு கலந்து கீழ் எண்ணெயாக கொடுப்பார்கள். நாங்கள் அதை தொண்டையை பிடித்துக் கொண்டு விழுங்குவோம். அப்பொழுது அந்த கூன் மிருகத்தின் கொழுப்பை சூடாக்கி அவள் வந்து எங்களுடைய கண்களில் தேய்த்து வருடி விடுவாள். அப்பொழுதே எங்களுடைய கண்கள் திறக்கும். பாருங்கள், அதை செய்தது கூன் மிருகத்தின் கொழுப்பாயிருந்தது. பார்த்தீர்களா? இப்பொழுது சகோதரனே, சகோதரியே, நாம் சபையில் குளிர்ந்த நிலைமைக்குள்ளாக போய்விட்டிருக்கிறோம். அது உண்மை. அநேக மார்க ரீதியான கவர்ச்சி உண்டானதினூடாக ஒவ்வொருவரையும் கடுங்குளிர் பற்றிக் கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்களின் கண்கள் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றன. ஒரு பெரிய உலக ஆலோசனை சபைகளின் அமைப்பு இங்கே உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்குள்ளாக இணையும்படி பலவந்தம் பண்ணப்பட போகின்றீர்கள். அவர்கள் அந்த வார்த்தையிலிருந்து விலகி போய்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய சொந்த குழுவினரும் அவ்வாறு இருக்கிறார்கள். நான் ஒரு செய்திக்கு கடமைப்பட்டவனாய் இருக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்றில்லாமல் அன்பு நிமித்தமாகவே அன்பு திருத்துவதாயிருக்கிறது. திரும்பி வாருங்கள், அந்த காரியத்திலிருந்து விலகியிருங்கள். ஊழியக்கார சகோதரர்களே, உங்களைத்தான் உங்களுடைய குழுக்கள் என்ன செய்கிறது என்று நான் கவலைப்படுகிறதில்லை. அதிலிருந்து விலகியிருங்கள், அதிலிருந்து விலகியிருங்கள். அது மிருகத்தின் முத்திரையாக இருக்கிறது. அதிலிருந்து விலகியிருங்கள். பாருங்கள், இந்த லவோதிக்கேயா சபைக்காலத்தில் இயேசு கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரை வெளியே எங்கே தள்ளிவிட்டார்கள் என்பதை பார்த்தீர்களா? அவர் தனிப்பட்ட நபர்களிடத்தில் பிரவேசிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஸ்தாபனங்களிடத்திலோ ஜனக்குழுக்களிடத்திலோ என்னுடைய முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. அவர் இங்கே ஒருவரிடத்தில் அங்கே ஒருவரிடத்தில் அங்கே ஒருவரிடத்தில் பிரவேசிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நான் நேசிக்கிற எல்லோரையும் நான் சிக்ஷிக்கிறேன். இங்குள்ள இந்த இளமையான சகோதரன் ஒரு தரிசனத்தை உடையவராக இருந்தபடியால் அவர் தரிசனத்தை கண்டிருந்ததாக கூறினார். அவர் நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற இந்த அதே ஒளி உங்களுடைய மரணத்திற்கும் கூட காரணமாக இருக்கும் என்றார். புரிகின்றதா? நான் நேசிக்கிறவர்களோ அவனை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனந்திரும்பு. நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். இப்பொழுது பாருங்கள், கூன் மிருகத்தின் கொழுப்பு இதற்கு எந்த நன்மையும் செய்யாது. ஆனால் இம்மானுவேலினுடைய ரத்த குழாய்களிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தால் நிறைந்த ஒரு ஊற்று உண்டு. அங்கே பாவிகள் அந்த வெள்ளத்தில் மூழ்கி தங்கள் பாவ கரைகளை போக்குகின்றனர். அந்த மரித்துக் கொண்டிருந்த கல்வன் தன்னுடைய நாளில் அந்த ஊற்றைக் கண்டு கழிகூர்ந்தான். அவர் தன்னுடைய கண் கலக்கத்தினால் என்னுடைய கண்களை திறந்தார். அவருடைய ஆவியானது கீழே இறங்கி வந்து வேதாகமத்தை அவருடைய கண் கலக்கத்தை அனல் முட்டியது. நான் அதை காண முடியாதவனாயிருந்தேன். நான் வெறுமன ஒரு உள்ளூர் பாப்டிஸ்ட் போதகராயிருந்தேன். ஆனால் ஒரு நாள் அவர் தம்முடைய ஆவியை கீழே அனுப்பி அந்த கூன் மிருகத்தின் கொடுப்பானது செய்து போன்றல்ல, அவர் அனல் முட்ட பரிசுத்த ஆவியையும் அக்கினியையும் அனுப்பினார். ஒரு சிறிய கண்களிக்கமானது என்னுடைய வேதாகமத்தை காணும்படியாக கண்ணை துரைத்து தெளிவுண்டாக்கியது. அப்பொழுது நான் என்னுடைய கண்ணை கொண்டே பார்க்க முடிந்தது. நான் என்னுடைய வேதாகமத்தை காணும்படியாக என்னுடைய கண்களை துரைத்து தெளிவுபடுத்தியதை நான் குறிப்பிட்டு கூறுகிறேன். அப்பொழுது நான், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்றேன். ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தையும் பொய்யே, என்னுடைய சத்தியமாக இருப்பதாக நான் வாசற்படிகள் என்று தட்டுகிறேன் என்பதை கண்டேன். இன்னும் ஒரு சிறுகதை, நமக்கு நேரம் இருக்கிறதா? ஆம் ஆம். ஆகையால் நான் தொடர்ந்து பேச உள்ளேன், பாருங்கள். அங்கே தென்பகுதியில் ஒரு வயதான கருப்பு மனிதர் இருந்தார். நான் அவருடைய போதகரை அறிவேன். அவர் ஒரு அருமையான வயோதிப நபராக இருந்தார். நாங்கள் அவரை காபி என்றே அழைத்து வந்தோம். அவருடைய பெயரோ காபிரியேல் என்பதாகும். ஆனால் நாங்களோ வெறுமன காபி என்றே அவரை அழைத்து வந்தோம். எப்பொழுதுமே நானும் அவரும் போதகருமாய் சேர்ந்து நாங்கள் ஓரின கூட்டாளிகளாகவே வேட்டைக்கு சென்று வருவோம். அவர் ஒரு வயோதிப கருப்பு மனிதனாய் இருந்தார். நாங்கள் வேட்டைக்கு வெளியே சென்று வருவோம். நான் எப்போதும் அறிந்த எவரை காட்டிலும் வயோதிப காபி வேட்டையாட அதிகமாய் விருப்பம் கொண்டிருந்தார். ஆனால் அவர் குறிவைத்து சுடுவதில் திறமை குறைவானவராக இருந்தார். எனவே ஒரு நாள் அவரும் அவருடைய போதகருமாக வேட்டைக்கு சென்றனர். நாங்கள் அவரை சபைக்கு செல்லும்படி இணங்க வைக்க கூடாதிருந்தது. அவர் அதை செய்ய மனதில்லாதிருந்தார். அவர் சபைக்கு வர மனதில்லாதிருந்தார். அவர் மாய்மாலக்காரர்கள் இருக்கின்ற அந்த இடத்திற்கு நான் போகிறதில்லை என்றார். அதற்கு நான், காபி, நீர் வெளியே தரித்திருக்கும் வரையில் அவர்கள் உங்களை காட்டிலும் பெரியவர்களாகவே இருக்கிறார்கள். பாருங்கள், நீர் அவர்களுக்கு பின்னாக மறைந்து கொண்டிருக்கிறீர் என்றேன். மேலும் நான், நீர் அவர்களுக்கு பின்னே மறைந்து கொண்டிருக்கிறீர். நீர் அவர்களை காட்டிலும் சிறியவராகவே இருக்கிறீர். ஆனால் அவர்களோ அங்கு சென்று பலனை அடைகின்றார்களே, பார்த்தீரா என்றேன். அப்பொழுது அவர், திரு பில் அவர்களே, ஆனால் நான் உங்களை குறித்து அதிகமாக சிந்திக்கிறேன் என்று கூறி, நான் வயோதிப ஜோன்ஸ் அங்கு செல்கிறார் என்பதை அறிவேன். ஆனால் அவர் குறிப்பிடத்தக்க சிறப்பேதும் இல்லாமல் அற்பமானவராய் இருக்கிறாரே. மேலும் அவர் பகடை சூதாட்டம் ஆடுகிறார் மற்றும் எல்லா காரியத்தையும் செய்கிறாரே என்றார். அதற்கு நான், காபி, அது சரிதான், பாருங்கள், அது சரி. ஆனால் நினைவிருக்கட்டும், ஜோன்ஸ் அதற்காக பதில் கூற வேண்டியவராய் இருக்கிறாரே. நீங்கள் அதற்கு பதில் கூற வேண்டியதில்லை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சபைக்கு செல்வீர்களேயானால் நலமாயிருக்கும் என்றேன். மேலும் நான், நீங்கள் ஒரு நல்ல போதகரை உடையவராயிருக்கின்றீர்களே என்றேன். அதற்கவர், ஓஹோ, தேசத்தில் உள்ள அருமையான போதகர்களில் ஒருவராகவே போதகர் ஜோன்ஸ் இருக்கிறார் என்றார். அப்பொழுது நான், உங்களால் அதை காட்டிலும் தூரமாய் நோக்கி பார்க்க முடியவில்லை என்றால் அவரே உங்களுடைய மாதிரியா இருக்கட்டும், அவரே உங்களுடைய மாதிரியா இருக்கட்டும் என்றேன். ஒரு நாள் சகோதரன் ஜோன்ஸ் வயோதிப காபோர்களை அடித்துக் கொண்டு வேட்டைக்கு சென்றபோது, நாங்கள் சுமக்க முடியாத அளவிற்கு அதிகமாக முயல்களும் பறவைகளும் எங்களுக்கு கிடைத்தது என்று கூறினார். அப்பொழுது அவர், மாலை வேளை வந்தபோது இந்த வயோதிப காப் இவருக்கு பின்னாக, உங்களுக்கு தெரியும், இந்த விதமாக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் என்று கூறினார். அவருடைய மனைவியோ ஒரு உண்மையான விசுவாசமுள்ள கிறிஸ்தவராக இருந்தாளாம். அவள் எப்பொழுதுமே அவளுடைய கடமையின் பாதையில் இருந்து வந்தாளாம். எனவே அவர், உங்களுக்கு தெரியுமா, அந்த வயோதிப காப் பின்னாக வந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது போதகர் ஜோன்ஸோ தான் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அந்த வயோதிப காப் இந்த விதமாக எல்லாவற்றையும் தன்னுடைய தோல் மீது வைத்துக் கொண்டு அங்கே தொடர்ந்து நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பதையும், அப்பொழுது சூரியன் அஸ்தமிப்பதையும் இவரால் காண முடிந்தது என்றே கூறினார். அப்பொழுது சூரியன் மிகவும் தாழ்வாக அஸ்தமித்துக் கொண்டிருந்தபடியால் குளிர்ச்சியான வேலையாய் கொண்டே இருந்தது என்றும் அவர் கூறினார். பின்னர் கொஞ்சம் கழித்து அவர் நடந்து வந்து கொண்டிருந்தாராம். அப்போது வயோதிப காப் அவர்களும் தொடர்ந்து பின்னடந்து வந்தாராம். அவர் தன்னுடைய வேட்டை துப்பாக்கியின் குழலில் முழுவதும் முயல்களையும் பறவைகளையும் மற்றவைகளையும் தொங்கவிட்டிருந்தார் என்றார். அப்பொழுது அவர் போதகரின் தோலை தட்டி, போதகரே என்றாராம். அப்பொழுது போதகரோ திரும்பி பார்த்து, ஆம் காபி, என்ன காரியம் என்றாராம். அப்பொழுது அவர் நோக்கி பார்த்தபோது பெரிய கண்ணீர் துளிகள் அவருடைய கருப்பான கன்னங்களில் இருந்து வழிந்து நரையாக மாறிக்கொண்டிருக்கிற அவருடைய தாடினூடாக வழிந்தோடியதாம். பின்னர் அவர், போதகரே, நான் இங்கே இந்த கரையில் சுமார் அரை மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி, நான் அந்த சூரியன் அஸ்தமிப்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாராம். மேலும், இந்த என்னுடைய கிருதாக்களும் என்னுடைய தலைமுடியும் நரையாக மாறிக்கொண்டிருப்பதை நீர் அறிவீர் என்று கூறிவிட்டு, போதகரே, என்னுடைய சூரியனும் கூட அஸ்தமித்துக் கொண்டிருப்பதை நீர் அறிவீர் என்றாராம். அதற்கு அவர், அது உண்மைதான் காபி என்றாராம். அதற்கு பின்பு அவர் அப்படியே நின்று திரும்பி, உன்னோடுள்ள காரியம் என்ன என்று கேட்டாராம். அதற்கு அவர், என்னுடைய சூரியனும் கூட அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது என்றாராம். அதன் பின்பு அவர், என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு, நான் அங்கே தூரத்தில் நடந்து கொண்டிருந்த போது நான் சிந்தித்து பார்க்க துவங்கினேன் என்றாராம். மேலும் அவர், உங்களுக்கு தான் தெரியுமே என்று கூறி, கர்த்தரனை நேசித்திருக்க வேண்டும் என்றாராம். அதற்கு இவரோ, காபி, நிச்சயமாகவே அவர் நேசிக்கிறார் என்றாராம். அப்பொழுது அவர், நான் சரியாக குறிவைத்து சுட முடியாதவனாக இருக்கிறேன் என்றும், என்னால் ஒன்றையுமே சுட முடியாது, ஆனால் உண்மையாகவே எங்களுடைய வீட்டிற்கு இந்த இறைச்சி தேவைப்பட்டது என்றாராம். பின்னர், அவர் எனக்கு அளித்த மிகப்பெரிய வேட்டை பொருட்களான இந்த பறவைகளையும் இந்த முயல்களையும் சற்று பாருங்கள் என்றாராம். மேலும் அவர், அடுத்த வாரம் முழுவதும் நாங்கள் வைத்துக் கொள்ளும்படி போதுமானவற்றை நான் பெற்றுக் கொண்டேன் என்றாராம். அவர் தொடர்ந்து, அவர் என்னை நேசித்திருக்க வேண்டும், ஏனென்றால் என்னால் ஒன்றையுமே குறிவைத்து சுட இயலாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றாராம். மேலும் அவர், என்னால் இவர்களை குறிவைத்து சுட்டிருக்க முடியாது, ஆனால் அவர் எனக்கு அளித்துள்ளதை சற்று பாருங்கள் என்றாராம். அதன் பின்பு அவர் என்னை நேசித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் இவர்களை எனக்கு கொடுத்திருந்திருக்க மாட்டாரே என்றாராம். அப்பொழுது இவரோ, அது உண்மைதான் என்றாராம். அதன் பின்னர் அவர், நல்லது, நான் என்னுடைய வாசலில் அங்கே ஒரு சிறு வினோதமான தட்டுதலை பெற்றிருந்தேன் என்றாராம். அப்பொழுது இவர் அவரை திரும்பி, தா உன்னுடைய சூரியனும் கூட அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினாராம். அதற்கு அவர், போதகரே நான் என்ன செய்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாராம். பின்னர் அவர், நான் அவருக்கு ஒரு வாக்கு பண்ணியிருந்தேன் என்றாராம். உடனே இவர், காப், நான் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன் என்றாராம். மேலும் இவர் தொடர்ந்து, நான் பிரசங்கித்த எந்த பிரசங்கம் உன்னை அந்த விதமாக உணர செய்தது என்று கேட்டாராம். மேலும் அவர், இப்பொழுது ஒன்னு பொருள்கள் என்றாராம். அதற்கு போதகரோ, பாடல் குழுவினரின் எந்த பாடல் உங்களை அந்த விதமாக உணர செய்தது என்று கேட்டாராம். அதற்கு அவர், ஓ போதகரே, சபையில் பாடுகிறதை நான் நிச்சயமாகவே விரும்புகிறேன் என்றாராம். மேலும் அவர், நீங்கள் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு செய்தியையும் நான் விரும்புகிறேன், ஏனென்றால் அது அந்த நல்ல புத்தகத்திலிருந்தே வந்தடைகிறது, அது சரி என்பதையும் நான் அறிவேன் என்று கூறி, ஆனால் இதுவோ அது அல்ல என்றாராம். அதைத் தொடர்ந்து அவர் அப்படியே தட்டினார். நான் இங்கு சுற்றுமுற்றும் பார்த்தேன், அவர் என்னண்டை எவ்வளவு நல்லவராக இருந்து அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தீர்களா என்றாராம். மேலும் அவர், ஞாயிறு காலை அங்கே நீர் நின்று கொண்டிருக்கிற இடத்திற்கு முன்பாக நான் நடந்து செல்ல போகிறேன் என்றாராம். அவர் தொடர்ந்து, நான் உங்களுக்கு என்னுடைய மலக்கரத்தை கொடுக்கப் போகிறேன் என்று கூறி, பின்னர் நான் அங்கே மலையில் என்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து விட்டேன் என்றாராம். பின்பு அவர், நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு என்னுடைய இடத்தை என்னுடைய மனைவியை நோக்கும் இடத்தை தெரிந்து கொள்ளப் போகிறேன், கர்த்தர் என்னை உயிரே அழைக்கும் வரையில் நான் அங்கேயே தரித்திருக்கப் போகிறேன் என்று கூறிவிட்டாராம். பாருங்கள், அவர் சுற்றுமுற்றும் சற்று நோக்கி பார்க்க நேர்ந்த போது தேவன் அவருக்கு எவ்வளவு நல்லவராக இருந்து வந்துள்ளார் என்பதை பாருங்கள். நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் இப்பொழுது நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற கண்களினூடாக நீங்களும் வெளியே நோக்கி பார்க்க முடிந்தால் நலமா இருக்குமே. ஒரு இந்தியனின் தரத்தை பாருங்கள். அந்த அற்பமான ஜனங்கள் பசியாயும், தாய்மார்கள் வீதியில் பட்டினியாயும் அவதியுற, அவர்களுடைய சிறு குழந்தைகள் பட்டினியில் அதிகமாய் அழக்கூட இயலாதவர்களாக இருக்கின்றனர். ஆனால் நாம் இன்றைக்கு இங்கு பெற்றுள்ளதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் வருகின்ற கார்களை பாருங்கள், நீங்கள் உடுத்திக் கொண்டிருக்கிற ஆடைகளை பாருங்கள், நீங்கள் எவ்வளவு ஐஸ்வர்யவான்களாக இருக்கின்றீர்கள். நண்பனே, அங்கு எங்கோ தட்டுகிற அந்த சிறு தட்டுதலை உன்னால் உணர முடியவில்லையா? நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய தலைகளும் நம்முடைய இருதயங்களும் வணங்கி இருக்கையில், இப்பொழுது நிமிடங்களோ விரைந்தோடிக் கொண்டிருக்கின்றபடியால் நண்பகலுக்கு சுமார் 7 நிமிடங்களே உள்ளன. என் சகோதரனே, சகோதரியே, விஞ்ஞானமோ நள்ளிரவுக்கு இன்னும் 3 நிமிடங்களை காட்டிலும் குறைவான நிமிடங்களே உள்ளன என்றே நமக்கு கூறுகிறது. இப்பொழுது உங்களால் வெறுமன சுற்றுமுற்றும் நோக்கி பார்க்க கூடுமானால் நலமாயிருக்கும். ஒரு நிமிடம் சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். எத்தனை சிறு பிள்ளைகள் வலிப்பு வாதத்துக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சகோதரனே, உங்களுடைய அருமையான மனைவியை நோக்கி பாருங்கள். கோடிக்கணக்கான டாலர்களை கொண்ட மதிப்பு வாய்ந்தவர்களாக இருக்கின்ற எத்தனை புருஷர்கள் தங்களுடைய முழு இதயத்தோடு ஒரு ஸ்திரீயை நேசிக்க அவ்வளவு ஒரு மதுபான வெற்றி கொண்டவளாய் இருக்கிறாள். உங்களுடைய மனைவி உங்களை நேசிக்கிற விதமாக அவனை நேசிக்க அவன் அந்த ஸ்திரீக்கு தன்னுடைய லட்சக்கணக்கான டாலரை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் மனைவியை, எத்தனை ஸ்திரீகள், எத்தனை தாய்மார்கள், எத்தனை தகப்பன்மார்கள் இந்த காலையில் இங்கே தங்களுடைய சிறு குழந்தைகளோடு இருக்கிறார்கள். ஏன் அநேக மனிதர்கள் பெருமன ஒரு தொட்டிலையும் வளர்ச்சியா குழந்தைகளையும் பரிதாபமான சிறு பிள்ளைகள் மூலமாயிருப்பதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கையில், நீங்கள் பெற்றுள்ள அருமையான சிறு பிள்ளைகள் நோக்கி பாருங்கள். புரிகின்றதா? அநேக சிறு பிள்ளைகள் ஒருகால், ஓஹோ தேவனே, நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களேயானால் அநேக காரியங்கள் இருக்கின்றன. அமெரிக்கர்களாகி நமக்கு அவர் மிகவும் நல்லவராகவே இருந்து வருகிறார். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறு கண்களிக்க வேண்டும் என்பதை உங்களால் உணர முடியவில்லையா? இந்த காலையில் கர்த்தாவே, அப்படியே தொலைதூரமாக நோக்கி பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறக்க மாட்டீரா என்று கேளுங்கள். நம்முடைய சகோதரி, அவருடைய கண் அடைக்கலான் குருவின் மேல், வெறுமன ஒரு சிறு அடைக்கலான் குருவின் மேல் இருக்கிறது. எனவே அவர் என்னை கவனிக்கிறார் என்பதை நான் அறிவேன் என்னும் மிக அருமையான பாடலை பாடினார். இப்பொழுதே அவர் இப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நான் இந்த காலை பார்வையிடும்படி வருவேனையானால் இந்த விதமாய் அங்கு எங்கோ மெதுவாக தட்டுவதை உங்களால் சற்று கேட்க முடியுமா? அந்த தட்டுதலை உங்களுடைய இதயத்தில் உங்களால் உணரக்கூடுமானால் அதுவே நீங்கள் எப்பொழுதும் கொடுத்த கனத்திலேயே மகத்தானதாகும். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே, இதன் மூலமாக உம்முடைய ஒத்தாசையினால், உம்முடைய கிருபையினால் இந்நாள் முதற்கொண்டு எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து கொண்ட காரணத்தால் நான் உம்மண்டை நெருங்கி ஜீவிப்பேன். நான் உம்மண்டை கேட்க வேண்டும் என்று நான் அறிந்துள்ளதெல்லாம் அவ்வளவுதான் என்று கூறுவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்முடைய ஒத்தாசையினாலும் கிருபையினாலும் இந்நாள் முதற்கொண்டு நான் இதை ஒருபோதும் மறக்க மாட்டேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும். அவர் எங்கே களஞ்சியத்தில் தட்டிக் கொண்டிருந்தாரா? இல்லையே. அவர் எங்கே மதுமான கடையில் தட்டிக் கொண்டிருந்தாரா? இல்லையே. அவர் எங்கே தட்டிக் கொண்டிருக்கிறார்? சபையில் தானே. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அன்புள்ள தேவனே, இந்த காலையில் கூறப்பட்டிருக்கிற இந்த கோர்வையற்ற கலப்படமான சில வார்த்தைகளை எப்படியாவது பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய இதயத்தில் அவைகளை வியாக்காரிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தாவே, இங்குள்ள இந்த நூற்றுக்கணக்கானவர்களில் ஒரு கால் 20 அல்லது 30 பேர் மட்டுமே தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கலாம். கர்த்தாவே, அவர்களுக்கு என்ன தேவையாய் உள்ளது என்பதை குறித்து அறிந்து கொள்ள என்னிடத்தில் வழியே கிடையாது. ஆனால் நண்பகலுக்கு வெறுமனே இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருப்பதை போன்றே கர்த்தருடைய வருகையும் இருக்கிறது. அதே சமயத்தில் தரையிலிருந்து இந்த பணியானது உருகி செல்வதற்கு முன்னமே எங்களுக்கு அழைப்பாணை விடப்படலாம். இது அவர்கள் கைவிடப்படுவார்களா அல்லது மேலே செல்வார்களா என்பதை குறித்த முழு எதிர்காலத்தையே மாற்றும் இமைப்பொழுதா இருக்கலாம். அன்புள்ள தேவனே, நாங்கள் தாழ்மையாய் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அவருடைய எல்லா வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே, எங்களை நிரப்பும். எங்களுடைய ஜீவியம் தானாகவே கனியை கொடுக்கும்படிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும். இதை அருளும் கர்த்தாவே. எங்களுடைய அநேக தவறுகளை எங்களுக்கு மன்னியும். ஓ கர்த்தாவே, நாங்கள் அதிக தவறுகள் இருந்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஏறெடுக்கும்படியா எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஏனென்றால் நாங்கள் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நீரே அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். சற்று முன்னர் எங்களுக்கு கூறப்பட்ட சிறு சம்பவத்தில் காபி கூறினது போல, நீர் நிச்சயமாகவே எங்களை நேசிக்கிறீர் கர்த்தாவே, இல்லை என்றால் நீர் இதை செய்திருந்திருக்க மாட்டீரே. இங்கு அமர்ந்துள்ள இந்த ஜனங்களை நினைக்கையில், அவர்கள் இந்த காலை 8 மணி முதற்கொண்டு இங்கு 4 மணி நேரங்களாக அவர்கள் இங்கு அமர்ந்துள்ளனர். கர்த்தாவே, அவர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். அவர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். இப்பொழுதும் பிதாவே, நீர் பரிசுத்த ஆவியின் கலிக்கத்தை அப்படியே அனுப்பி எங்களுடைய கண்களை திறந்தருளும். இந்த பட்டினத்தில் இங்குள்ள இவர்கள் இன்றிரவு அந்த எழுப்புதலுக்கு விரைந்து செல்வார்களாக. அது மேற்கூறப்பட்ட அத்தகைய ஒரு பொழிவாய் இருப்பதாக. இதை அருளும் கர்த்தாவே. இங்கே இந்த பட்டினத்தில் பண்டைய மாதிரியான எழுப்புதல் துவங்குவதாக. அதை அருளும். ஊக்கமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதியும். உலகம் முழுவதிலும் ஊக்கமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இன்னுமாய் மேலும் மேலும் கிறிஸ்துவின் சாயலை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும். எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். பிதாவே, இப்பொழுதும் தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களை நான் உம்மண்டை அவர்களை ஒப்புவிக்கிறேன். அவர்களை ஏற்றுக்கொள்ளும். இப்பொழுதும் கர்த்தாவே, வாரங்களும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் என்ற உம்முடைய சொந்த வார்த்தையை நான் மேற்கோளாக குறிப்பிட்டு கூறுகிறேன். நீர் அவன் என்றீர். அது ஒரு தனிப்பட்ட பிரதிபெயராயிருக்கிறது. என்னுடைய வசனத்தை கேட்டு கர்த்தாவே, அவைகள் போர்வையற்றவைகளாக சாதாரணமானவைகளாக இருந்திருக்கலாம் ஆனால் சிலர் அவைகளை கேட்டிருக்கிறார்கள். விதையோ விழுந்து விட்டது. என் வசனத்தை கேட்டு இணையடை சொல், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு அவரதை விசுவாசித்தபடியால் நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். கர்த்தாவே, அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினர். அவர்கள் ஒவ்வொரு விஞ்ஞான விதிமுறையையும் தகர்த்து விட்டனர். ஏனென்றால் புவியீர்ப்பு சக்தியானது எங்களுடைய கரங்களை கீழே தொங்க வைத்திருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு ஆவி இருக்கிறதையும், அதுவே வாசலண்டை ஒரு தட்டுதலை கேட்க செய்தது என்பதையும், உடனடியாக அவர்களுடைய வழக்கரத்தை பரலோகத்தை நோக்கியவாறு உயர்த்த முடிந்தது என்பதையும் அவர்கள் நிரூபித்து விட்டனர். இப்பொழுதே வாசலை திறந்தருளும். கர்த்தாவே, திறந்து உள்ளே வாரும். நாங்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன்.
I love him. I love him because he first loved me and purchased my salvation.
நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார், சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்தினிலே. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அப்படியே ஒரு வினாடி நம்மால் நம்முடைய கண்களை மூடக்கூடுமானால் அற்புதமாயிருக்கும். இப்பொழுது நம்முடைய கரங்கள் உயர்த்திருப்பதோடு நம்முடைய இருதயத்திலிருந்து பாடுவோம். நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய தட்டுதலை ஏற்றுக்கொள்கிறோம். என்னுடைய கரங்களும் மேலே உயர்த்தப்பட்டிருக்கின்றன. கர்த்தாவே, எங்கள் எல்லோருடைய கரங்களும் மேலே உயர்த்தப்பட்டிருக்கின்றன. கர்த்தராகிய இயேசுவே, இப்பொழுதே உள்ளே வாரும். எங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக வந்து எங்களுடைய போஜனம் பண்ணும். நாங்களும் உம்முடைய போஜனம் பண்ணுவோம். கல்வாரி மரத்தினிலே நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? ஓ, அவர் அவ்வளவு அற்புதமானவராய் இருக்கிறார் என்பதையே நான் எண்ணி பார்க்கிறேன். நீங்கள் அவ்வாறு எண்ணி பார்க்கிறதில்லையா? உங்களையே அப்படியே விழுதுமாய் தூய்மைப்படுத்தும் அவருடைய சமூகத்தை நீங்கள் உணரவில்லையா? நான் இப்பொழுதே பக்தி பரவசப்படுகிறேன். உண்மையாகவே அதை குறித்து ஏதோ காரியத்தை நலமாகவே உணர்கிறேன். பாருங்கள்,
My faith looks up to thee, thou Lamb of Calvary, Savior divine. Now hear me while I pray. Take all my sins away.
என் விசுவாசம் உம்மையே மேல்நோக்கி பார்க்கிறது. கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே, தெய்வீக இரட்சகரே, நான் ஜெபிக்கையில் இப்பொழுதே எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பாவங்களையும் போக்கியருளும். ஓ, இந்நாள் முதற்கொண்டே என்னை முற்றிலும் உம்முடையவராக்குமே. இப்பொழுது நான் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவெனில், நாம் அந்த அழகான கீர்த்தனையின் அடுத்த வரியை, சபையின் பண்டைய கீர்த்தனையை வாய் திறவாமல் மௌனமாய் பாடுகையில் நீங்கள் யாருடனாவது கரங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படியே உங்களுடைய இருக்கையில் இருந்த வண்ணமாகவே, வெறுமன சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு இங்கு இருப்பதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறுங்கள். நாம் அதை செய்வோமாக. சகோதரன் வில்லியம்ஸ் அவர்களே, கேள் அவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இங்கிருக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மெத்தோடிஸ்டுடைய கரங்கள் பெந்தேகோஸ்தருடைய கரங்களை பற்றி பிடித்துள்ளதையும், பாப்டிஸ்டுகளுடைய கரங்கள் பிரஸ்பிடரியனுடைய கரங்களை பற்றி பிடித்துள்ளதையும் சற்று சிந்தித்து பாருங்கள். ஓ, இந்நாள் முதற்கொண்டே என்னை முற்றிலும் உம்முடையவராக்குமே. இப்பொழுது நாம் மெதுவாக பாடுகையில் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்தும் கூட பாடுங்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு தூய்மைப்படுத்துகிற, கடிந்து கொள்கிற செய்திக்கு பிறகு ஆவியிலிருந்து பரிசுத்த ஆவியின் இனிமையில் பாடுவது நலமானதாகவே உள்ளது என்றே நான் கருதுகிறேன். ஓ, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இனிமையானது! வேதமோ அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வருகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஒப்பா இருக்கிறது என்று கூறியுள்ளது. நீங்கள் இங்கு அற்புதமான ஜனங்களாயிருக்கிறீர்கள். இயேசுவானவர் என்னை அழைக்கிறதற்கு முன்பு அல்லது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு நான் உங்களை மீண்டுமாக காண்பதற்கு திரும்பி வருவேன் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களை அப்படி காணவில்லை என்றால் நான் உங்களை அப்பாலுள்ள ஆற்றிலே சந்திப்பேன். நான் உங்களை ஆற்றண்டையிலே சந்திப்பேன். ஆமேன். ஒரு சந்திப்பு திட்டத்தை தீர்மானித்துக்
கொள்கிறேன்.
வாழ்க்கையின் இருளின் சிக்கலான பாதையில் நான் நடந்து செல்கையில், துயரம் என்னை சூழ்ந்து பெருகுகையில், நீரே என் வழிகாட்டியாயிரும். இருள் பகலாக மாற கட்டளையிட்டு அவர்கள் அந்த சிறு வெளிச்சத்தை குறித்து
பேசுகிறார்கள்.
துயரத்தின் பயங்களை போக்கி, ஓ, இந்நாள் முதற்கொண்டே முற்றிலும் உம்முடையவனாக்கி விடுமே. ஒவ்வொரு வாசலையும் திறந்து வையுங்கள். ஓ, வெறுமன அந்த சிறு பொத்தானை தொட அவைகள் யாவும் அந்த வட்டாரத்தை சுற்றி வலப்பக்கமாக செல்வதை கவனியுங்கள். பின்னர் கர்த்தராகிய இயேசுவே உள்ளே வந்து என்னுடைய காரியங்கள் யாவற்றிற்குமே என்னுடைய ஆண்டவராய் இரும் என்று கூறுங்கள். ஓ, இந்நாள் முதற்கொண்டே நான் உம்மை வாசலண்டை நிற்க விட மாட்டேன். எனவே முற்றிலும் உம்முடையவனாக்குமே. உங்களுடைய கரங்களை உயர்த்திட நீங்கள் இன்னும் அதிகமாக கத்தரண்டை வழிநடத்தப்பட வேண்டும் என்று விரும்பினால் உங்களை இன்றிரவு அந்த எழுப்புதலுக்கு செல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே இருக்கின்ற போதகர் உங்களை அந்த சத்திரத்திற்கு இங்கிருந்து அழைத்துக் கொண்டு போக பொறுப்படுத்திக் கொள்வார் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். அவர் கவனித்துக் கொள்ளவும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்க்கும்படியாக 6 செப்பு நாணயங்களையோ அல்லது என்ன கொடுக்கப்பட்டதோ அதை வைத்திருக்கிறார். எனவே அவர் அந்த பணியை செய்து முடிப்பார். இப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஆராதனையை சகோதரன் வில்லியம்ஸ் அல்லது இங்குள்ள யாரிடமாவது திரும்ப ஒப்படைக்கலாம் என்று யூகிக்கிறேன். சரி.